இதோட ஆறு போட்டோ எடுக்கிறாலும் எங்கேயும் போடாதீங்க, ஒரே பிரார்த்தனை. ஸ்ரீசைலேச தயாபாத்திரம் தீபக்தியாதி குணார்ணவம் யதீந்திர பிரவணம் வந்தே ரம்மி தாமாதரம் முனி யன்மூலம் ஆஸ்வயுஜமாஸ்யவதாரமூலம் காந்தோபயந்திரி யமுன கருணைகசிந்தோ ஆசீதசத்சு கணிதஸ்ய மமாபி சத்தா மூலம் ததேவ ஜகத ஹிருதயைக மூலம். இன்றைய நன்னாள் பூர்வாச்சாரிய பரம்பரையிலே கடைசி ஆச்சாரியனாக அவதரித்து உலகத்தார் அனைவரும் உஜ்ஜீவனம் அடைவதற்காக நம்மாழ்வார் அனுகிரகித்த திருவாய்மொழியினுடைய சாரார்த்தங்களை எல்லாம் மிக விவரித்து விபுலமாக உலகத்தில் பலப்ப வந்தவராய் இருக்கக்கூடிய விஷதவா சிகாமணிகள் என்னும் ஆதிசேஷனுடைய அவதாரம் என்னும் யதீந்திரரான பகவத் ராமானுஜருடைய மறு அவதாரம் என்னும் நம்பெருமாளும் இவரிடத்தே திருவாய்மொழியின் ஈட்டு வியாக்கியானத்தை கேட்க ஆசைப்பட்டான் என்னும் பெருமகற்று விளங்கக்கூடிய மணவாள மாமுனிகள். அவர் அவதரித்த ஐப்பசி மாசம் மூல நட்சத்திரம் அந்த திருநக்ஷத்திரத்தை கொண்டாடுவதற்காகத்தான் இப்போது அனைவரும் கூடியுள்ளோம். கீழே அடியன் விண்ணப்பித்தா போலே அந்த சுவாமி பூவுலகத்தில் அவதரித்ததனுடைய பிரயோஜனம் என்ன? ஊரூர் ஆச்சாரியரும் ஏதோ ஒரு பிரயோஜனத்துக்காக பகவானாலே சிருஷ்டிக்கப்படுகிறார். நாதமுனி தொடக்கமாக, மணவாள மாமுனிகள் ஈராக, பூர்வாச்சாரிய பரம்பரையில் நிறைய ஆச்சாரியர்கள் ரத்தனம் ரத்தனமாக அவதரித்தார்கள். அவ்வாச்சாரியர்கள் அனைவருக்கும் பொதுவான ஓர் குறிக்கோளும் உண்டு, தனித்தனியாக ஓர் லட்சியமும் உண்டு. அனைவருக்கும் இருந்த குறிக்கோள் உபய வேதாந்தமாகிற சாஸ்திர பிரதிஷ்டாபனம் பண்ண வேண்டும், ஸ்ரீமத் வேதமார்க்க பிரதிஷ்டாபனாச்சாரியர்களாய் இருக்க வேண்டும். இது சம்ஸ்கிருத வேதாந்தம், இது திராவிட வேதாந்தம், இந்த இரண்டினுடைய பொருள் இதுதான் அப்படிங்கிற உலகோர் சந்தேகத்துக்கு இடமல்லாமல் அறிந்து கொள்ள வேண்டும். அவர்களுடைய ஞானம் வளர்ந்து பக்தியாக முதிர்ந்து சரணாகதி காட்பட்டு ராமானுஜ சம்பந்தத்தை பெற்று அர்ச்சிராதியிலே சென்று பெருமானுடைய திருவடி தாமர்களை அடைந்து நித்த கைங்கிட்டத்திலே நீடூடி இருக்க வேணும். இதைத்தான் ஒரு ஆச்சாரியரும் ஆசைப்பட்டார். ஆச்சாரியர்கள் அனைவருக்கும் பொதுவான லட்சியம்னு ஒன்று உண்டுனால் இதுதான் லட்சியம். பகவான் தனித்து விடப்பட்டு விடக்கூடாது, ஜீவாத்மாக்களும் தனித்து விடப்பட்டு விடக்கூடாது. ஒருத்தருக்கொருத்தர் அறிந்து கொண்டு அவனுக்கு பல்லாண்டு பாடுவதற்காக இவர்கள் இருக்க வேண்டும். இதை தயார்படுத்துறதுக்குத்தான் ஆச்சாரியர்கள் அவதாரம். அப்ப முன்னால் ஆழ்வார்கள் எதற்காக பிறந்தார்கள்? ரிஷிகள் அனைவரும் எதற்காக பிறந்தார்கள்? ரிஷிகள் சம்ஸ்கிருதத்திலே சாஸ்திரார்த்தத்தை விளக்குவதற்காக பிறந்தவர்கள். முத முதல்ல அனாதியாய் அபௌருஷேயமாய் வேதங்களும் வேதாந்தங்களுமே உலகத்தை ஆண்டு வந்தன. வேத வேதாந்தார்த்தத்தை கொண்டுதான் மக்கள் பகவானை அறிந்து கொள்ள வேண்டும், அது மட்டுமே நிலை. ஆனால் பகவான் பார்த்து இனி கலியுகத்துக்கு தக்காப்போலே அவர்கள் அறிந்த தமிழ் மொழியிலே வேதாந்தார்த்தத்தை கொடுப்போம் அப்படிங்கிறதுக்காக ஆழ்வார்கள் அனைவரையும் பிறப்பித்தான். பொய்கையார் பூசத்தார் பேயார் புகழ்மணிசை ஐயன் அருள்மாறன் சேரலர்போன் துய்ய வட்டநாத நம்பர்தாழ் தூளி நற்பாணன் நற்கரிய நீதிவர் தோத்த தடைவான் இங்கு என்னும் பத்து ஆழ்வார்களும் அவதரித்தார்கள். அவரவர்கள் பகவானை அனுபவித்து நூறு நூறு பாசரங்களாய் பத்து பத்து பாசரங்களாய் ஆயிரம் ஆயிரமாக பாடிப் போந்தார்கள். அவர்கள் பாசரங்கள் தெள்ளு தமிழிலே, அது கருப்பஞ்சாரோ அல்லது அமுதமேயோ அல்லது பாலினின் சுவையோ அல்லது சுவையின் பயனோ என்று சொல்லனாத அளவுக்கு சுவை படைத்ததாய் ஆழ்வார்களுடைய 4000 திவ்ய பிரபந்தங்களும் இருந்தன. அதுகொண்டு நம்ம சாஸ்திரத்தினுடைய அர்த்தத்தையெல்லாம் எளிதாக புரிந்து கொள்ள முடிந்தது. ஆயினும் ஆழ்வார்கள் போஷனமே மூலமாய் செந்தமிழிலே இருந்துவிட்டபடியால் அதனுடைய சாரார்த்தங்கள் எவை, அதற்கு என்னென்ன திருவுள்ளத்தில் வச்சிருந்து ஆழ்வார்கள்லாம் இதை எழுதியிருப்பார்கள் என்ன நமக்கு தெரிய வேண்டும் இல்லையோ? அவர்கள் காலம் என்றோ 1000 ஆண்டுகளுக்கு முன்பாக, ஆனா அவர்கள் என்ன நினைத்துக் கொண்டு அந்த பாசுரங்களை எழுதியிருப்பார்கள் அது நாம புரிஞ்சுக்கணுங்கிறதுக்காகவே பகவான் ஆச்சாரியர்கள் அனைவரையும் சிறப்பித்தார். நாதமணி முதலான நம் தேசிகர் என்று மணவாளமாமணிகளே சாதிக்கிறபடிக்கு நாதமணிகள் தொடக்கமாய் நிறைய ஆச்சாரியர்களை பகவான் பிறப்பிக்கிறார். இவர்களுடைய பணி யாது எனில் ஆழ்வார்களுடைய பாசரங்களையும் ஒரு கையில் வைத்துக் கொள்ள வேண்டும். வேதாந்தம், இதிகாசம், புராணம் ஆகிய சம்ஸ்கிருத பிரபந்தத்தையும் ஓர் கையில் வைத்துக் கொள்ள வேண்டும். தமிழ் பாஷை ஒரு பக்கம், சம்ஸ்கிருத பாஷை மற்றொரு பக்கம், இது ஒரு பக்கம். இன்னொன்று, பகவானுடைய நிலை யாது, அவர் எப்படி உள்ளார், ஸ்வரூபம் என்ன, ஜீவாத்மாக்களுடைய நிலை யாது, அவர்கள் ஸ்வரூபம் என்ன, இந்த ரெண்டையும் தெரிந்து கொண்டு தங்களுக்கு கையில் இருக்கக்கூடிய பெரிய சாமகிரி, அதுதான் வாழ்த்து இருக்கிற உபகரணம். இப்போ சம்ஸ்கிருத வேதாந்தம், திராவிட வேதாந்தம், இந்த ரெண்டையும் வைத்துக் கொண்டு ஜீவாத்மாக்களை திருத்தி திருமகள் கேள்வனுக்கு ஆட்சேபித்தல், இதுதான் ஆச்சாரியர்கள் அத்தனை பேருக்கும் பிரயோஜனம். இதுக்கு அவர்கள் ஏதேனும் எதிர்பார்த்தார்களோன்னு பார்த்தால் கியாதி, லாப, பூஜா, அபேட்சையற செய்தார்கள். ஒரு புகழ் கிடைக்கும்ங்கிறதுக்காக செய்ததில்லை, லாபம் ஏற்படும்ங்கிறதுக்காக செய்ததில்லை, 4 பேர் நம்மளை விழுந்து சேவிச்சு பூஜிப்பார்கள் மதிப்பு கொடுப்பார்கள்ங்கிறதுக்காக செய்ததில்லை. ஒரு புகழுக்கோ பணத்துக்கோ மதிப்புக்கோ ஆசைப்பட்டு செய்யாமல் பகவானுடைய திருவடிகளை எல்லாரும் அடைய வேண்டும். இந்த ஒரே காரணத்துக்காகத்தான் பூர்வாச்சாரியர்கள் அவதரித்து நிறைய வியாக்கியான கிரந்தங்களை சாதித்தார்கள். இதுல முதல் ஆச்சாரியன்னு சொல்லணும்னால் காட்டு மன்னார் கோயிலுடைய திருவவதாரம் பண்ணின ஸ்ரீ ரங்கநாத முனி. அதை சுருக்கமாய் அன்போடும் மதிப்போடும் நாதமுனிகள் என்று நாம் அழைத்துக் கொண்டு வருகிறோம். நாதமுனிகள் தான் நம்மாழ்வாரை பிரத்யட்சமாக கண்டு 4000 திவ்ய பிரபந்தத்தையும் பெற்றார். பெற்று தன்னுடைய மருமக்களான மேலையகத்தாழ்வார், கீழையகத்தாழ்வார் மூலமாக அதை தாளத்திலே அமைத்து இசை கூட்டி இப்படி இனி உலகத்தில் அனுசந்தானம் பண்ணலாம், இது இயற்பா, இது இசைப்பா, இது இசையோட சேர்த்து பாட வேண்டிய பாசரங்கள், இது இயலாக பாட வேண்டிய பாசரங்கள், சன்னிதானத்தில் இன்னென்ன பொழுதில் இன்னென்ன நாளில் இன்னென்ன பிரபந்தங்கள் பாடப்பட வேண்டும். அவ்வளவு சுலபமான காரியம் அல்ல, ஏனெனில் சம்ஸ்கிருத வேதாந்தம் மட்டுமே ஆண்டு கொண்டு வந்த காலம். அது வரைக்கும் ஆழ்வார்கள் பாடினாரே தவிர ஆழ்வார்கள் காலத்திலேயே கூட எவ்வளவு தூரம் கோவில் அனுசந்தானம் பண்ணிப்பா நம்மால சொல்றதுக்கு முடியாது. பாடிப்பார்கள், ஏன்னா திருவங்கி ஆழ்வார் 10 நாட்கள் திருவாய்மொழியை கேட்கணும்னு நம்பெருமானிடத்திலே பிரார்த்தித்து நம்பெருமானுடனே அதுக்குன்னு நீ மண்டபம் கட்டுன்ட்டார் அவரையே. நீர் சொல்றபடிக்கு நான் திருவாய்மொழி கேட்கிறேன். தன்னுடைய முன் 5வது ஆழ்வாரான நம்மாழ்வார் அவர் பாடியிருக்கிற திருவாய்மொழியை ஸ்ரீரங்கநாதன் நம்பெருமாள் கேட்கணும்னு திருமங்கி ஆழ்வாருக்கு ஆசை. அந்த தேவரீர் தான் உற்சவமா கேட்கணும்னு பிரார்த்திக்கிறார். கேட்கிறேன், அதுக்கு வேண்டிய 10 நாள் மண்டபத்தை கட்டும் நான். அப்புறம்தான் திருமங்கி ஆழ்வார் பகல் 10 ராப்பத்து மண்டபத்தையே கட்டினார். பகல் 10 ராப்பத்துங்கிறது பிற்பாடு ஏற்பட்டது. திருமங்கி ஆழ்வார் காலத்துல 10 நாள் உற்சவம் மட்டும்தான் உண்டு. அவர் திருவாய்மொழி கேட்கறதுக்காகத்தான் ஏற்படுத்தினார். நம்மளே யோசிச்சு பாத்துக்கலாமே, அவரே அவர் பாடினத்தை கேளுன்னு சொல்லிட்டு இருப்பார். அதனால திருமொழியை பத்தி அவர் கேட்டிருக்கிறதுக்கு வாய்ப்பு கிடையாது. அவர் திருவாய்மொழியை பத்தி தான் கேட்டார். நம்பெருமானும் அதுக்கு மண்டபத்தை ஏற்றுக்கொண்டு 10 நாள் உற்சவமா நடத்தினார். அப்புறம் பிற்பட்டவர்கள் ஏற்பட்ட பிற்பாடு நாதமுனிகள் காலத்திலேதான் 4000 பகவான் கேட்கட்டும் என்று 21 நாட்கள் உற்சவமாக்கி பகல் 10 10 நாளில் முதல் 2000களும் 10 10 நாளில் திருவாய்மொழியும் இயற்பா ஒரு நாள் 21வது நாளில் இயற்பா 1000 பாசரங்களையும் கேட்பதாக ஏற்படுத்தி வச்சார். இதெல்லாத்தையும் ஏற்பாடு பண்ணவர் நாதமுனிகள் தான். எப்படி வடமொழி வேதாந்தத்துக்கு வியாசர் பிரித்து கொடுத்தாரோ அதை போல தென்மொழி வேதாந்தத்துக்கு நாதமுனிகள் பிரித்து கொடுத்தார். வேதவியாசர் அவதரித்து தான் ரிக் யஜு சாம அதர்வம்னு பிரிச்சார். சாக்கிய சங்கீதே பிராமணம், அந்தர்யாமி பிராமணம் எல்லாம் பிரித்தது வியாசர். அதை போலத்தான் நாதமுனிகளும் 4000 திவ்ய பிரபந்தத்தையும் பிரித்து கொடுத்தார். அவர் சிஷ்யர் உய்யக்கொண்டார், அவர் சிஷ்யர் மணக்கால் நம்பிகள், அவர் சிஷ்யர் யாமுனாச்சாரியர்னு பெயர் பெற்றிருந்த ஆளவந்தார். ஆளவந்தார் சம்பிரதாயத்தில் ரொம்ப முக்கியமான ஆச்சாரியன். நாதமுனிகளுக்கு திருப்பேரனாரும் கூட, சிஷ்யராகவும் பரம்பரையிலையும் வரார், அதே அவருடைய பேரனாகவும் இருக்கிறார். நாதமுனிகளும் ஆள வந்தாருமாக சம்பிரதாயத்திலே மிக அரிய கருத்துக்களை வெளியிட்டு எங்கோ மூலையிலே ஒழுங்கி கிடந்த உயர்ந்த சரணாகதி சாஸ்திரத்தை நம் போல்வாருக்காக முதன் முதலில் ஆக்கி கொடுத்தார்கள். அவ்வாழ வந்தாருக்கு 5 சிஷ்யர்கள் இருந்தார்கள். பெரிய நம்பிகள், திருக்கோட்டியூர் நம்பிகள், பெரிய திருமல நம்பிகள், திருமாலை ஆண்டான், ஆழ்வார் திருவரங்கப் பெருமாள் அரையர் என்ன 5 சிஷ்யர்கள். 50 பேர் இருந்தா பிரதான சிஷ்யர்கள் இந்த 5 சிஷ்யர்கள். கூட திருக்கச்சி நம்பிகள் என்று பூவிருந்தவல்லியிலே திருவுபசாரம் பண்ணின கஜேந்திரதாசர் என்ன அவருக்கு திருநாம், அவர்தான் தேவப்பெருமாள் காஞ்சிபுரத்து பெருமாளுக்கு திருவாலவட்ட கைங்கரியம் பண்ணிட்டு வந்தவர். அவரும் ஆளவந்தாருடைய சிஷ்யர் தான். இந்த சிஷ்யர்களை தனக்கு கையாக கொண்டு இவர்கள் மூலம் உலகோருக்காக ஜெகதாச்சாரியரை நாம் ஆக்கி கொடுக்க வேணும் என்ன ஆளவந்தார் தன் திருவுள்ளத்திலே கொண்டார். அவர் ஆசை கிணங்கவே நாதமுனிகள் ஆசை கிணங்க நம்மாழ்வார் என்றோ காட்டி கொடுத்த வழிக்கு இப்பூவுலகத்தில் ஏறாரும் எதிராசர் சித்திரையில் திருவாதிர நாளிலே ஸ்ரீபெரும்பூசூரிலே திருவோபதாரம் பண்ணினார். புண்ணியாம்போஜ விகாசாய பாபத்வாந்த க்ஷயாயச்ச ஸ்ரீமான் ஆவிரபூத் பூமௌ ராமானுஜ திவாகரஹ. நமக்கு சூரியன் உதித்தால் வெளியிருட்டு ஓடிப்போகும், ஆனா உள்ளிருட்டு ஓடாதே. அஞ்ஞானங்கிற இருட்டு அவிவேக தனாந்த திங்முகேன் ஆளவந்தார் தெரிவிக்கிறார். விவேகம் இல்லாமங்கிற இருட்டு நம்மை மிகவும் படுத்துகிறது. அந்த இருட்டை எப்படி போக்குறதுன்னா, புஸ்தம் படிச்சா போடுமா, ஓடி ஆடினா போடுமா, நெத்திகிண்டா போடுமா, துளசி மாலை போட்டா போடுமா, எது பண்ணாலும் அந்த இருட்டு போகாது. அது அத்தனையும் வெளிக்கு வேணா இருக்கலாமே தவிர நமக்கு உள்ளிருட்டு போவதற்கு ஒரு சூரியன் வேணும். அந்த சூரியன் உதிக்கணுங்கிறதுக்காகத்தான் பெருமானிடத்திலிருந்து அனைவரும் முயற்சித்தார்கள். அதற்காகத்தான் ஆங்கில கணக்குப்படி பார்த்தா 1017 ஆண்டு, இச்சைக்கு சுமார் 1000 ஆண்டுகளுக்கு முன்பாக ஸ்ரீபெரும்புதூரிலே ராமானுஜருங்கிற உயர்ந்த சூரியன் உதித்தார். ராமானுஜர் யதீஸ்வரராக சன்னியாசத்தாக இருந்தார். சன்னியாசாசிரமத்தை மேற்கொண்டு எல்லா திவ்யதேசங்களுக்கும் போய் 9 கிரந்தங்களையும் சாதித்து திவ்யதேச கைங்கரியங்களையும் ஏற்பாடு பண்ணி 74 சிம்ஹாசனாதிபதிகள்ங்கிற பிரக்கிரியையும் ஏற்பாடு பண்ணி இவர்கள் மூலம் நம் சம்பந்தத்தை பெற்று ஈஸ்வரனுடைய திருவடிகளுக்கு ஆட்பட்டு மோட்சமடைவீர். இதுல இன்னார் இணையார்ங்கிறது அல்ல, யாருக்கும் மோட்சம் பொது. யாரோ சில பேருதான் மோட்சம் போகணுங்கிற அவசியம் இல்லை, எல்லாரும் போகலாம். ஆசையுடையோர்க்கெல்லாம் ஆரியர்கால் கூறும் என்று பேசி வரம்பறுத்தார். பின் அவனவன் எந்த வரணத்தை எந்த ஆசிரமத்தை சேர்ந்தவனோ அந்தந்த தர்மத்தை செஞ்சு கொண்டே இருக்கணும், அதுல மாறுதல் அல்ல. வரணாசிரமம் ஆசாரவதா புருஷேன பரப்புமானு நான் தத்தோஷகாரக பராசரர் விஷ்ணு புராணத்தில் தெரிவிக்கிறார். அவனவன் வர்ண தர்மத்தை பண்ணிட்டுருந்தோ பண்ணிக்கொண்டு நீ இருக்கிற வாழ்க்கையே வைஷ்ணவனாக வாழ், பிறப்பினாலதான் வைஷ்ணவனா இருக்கணுங்கிற அவசியம் இல்லை, நீ உன்னுடைய நடத்தையாலே வைஷ்ணவனாக இருக்கலாம், இருந்து விட்டால் முக்தி நிச்சயம். இதத்தான் ரொம்ப முக்கியமா ராமானுஜர் நமக்கு ஏற்படுத்தி கொடுத்தார். அதனாலதான் ஜெகதாச்சாரியங்கிற பட்டம் அவருடைய மேதாவிலாசத்துக்கு வித்வத்துக்காக மட்டும் ராமானுஜரை எல்லாரும் விரும்பலே, அது பல பேர் இருந்திருக்கலாம். நீங்கள்கிட்ட இப்ப மற்ற சம்பிரதாயத்தில் இருக்கிற ஆச்சாரியர்களுக்கெல்லாம் கூட ஓஹோனு சம்ஸ்கிருதம் தெரிஞ்சிருக்கலாம், வியாக்கரணம் தெரியும், தர்க்கம் தெரியும், மீமாம்சம் தெரியும், அதுல யாருக்கும் குறவில்லை. ஆனால் அவர்கள்லாம் உலகத்தில் உள்ளவர்கள் முக்தி அடையணும்னு ஆசைப்பட்டார்களா, அதுதான் இப்ப கேள்வியை தவிர. இன்னும் கேட்டா ஆராய்ந்து பார்த்தால் ராமானுஜருக்கும் கூரத்தாழ்வானுக்கும் ஒரு வாதம் வந்திருந்தா கூரத்தாழ்வான் ஜெயிச்சுடுவோங்கிற அளவுக்கு அவருக்கு ஞான பூர்த்தி உண்டு, ஒன்னும் குறவு கிடையாது. ராமானுஜருக்கே போதாயன விருத்தி கிரந்தத்தை முழுவதுமாக ஒப்பித்து காட்டினவர் கூரத்தாழ்வான். இவர் ஒண்ணும் இவரை விட வித்வான்கள் இல்லைங்கிறது முக்கியமே இல்லை. பல பேர் இருந்திருக்கலாம், ஆனா அத்தனை சிம்மங்களும் ராமானுஜருங்கிற ஒரு சிம்மத்துக்கு முன்னே கட்டின பசுவை போல ஏன் இருந்தன? மத்த எல்லா புலியும் சிங்கமும் ஒரு பசு கட்டினா போல ராமானுஜருக்கு முன்னாடி இருக்கேன்னா அண்டாள் பாட்டில் தெரிவித்தாள். ஏற்றகலங்கள் எதிர்வங்கி மீதளிப்ப மாற்றாதே பால் சொரியும் வள்ளல் பெரும் பசுக்கள். அவதான் கூரத்தாழ்வான், முதலியாண்டான், வங்கிபுரத்து நம்பி, கிடாம்பியாச்சான், சோமாசியாண்டான், எங்களாழ்வான், இவள்தான் அந்த வள்ளல் பெரும் பசுக்கள். வள்ளல் பெரும் பசுக்கள் ஆற்றப்படைத்தான். இத்தனை பசுக்களையும் உடையவராறு பாட்டில் இருக்கிறது பசுக்களை உடைய நந்தகோபாலம். ஆனா நாம தெரிஞ்சுக்க வேண்டியது இந்த இடத்துல இந்த பசுக்களான சிஷ்யர்களை கொண்ட ராமானுஜரான நந்தகோபாலம். ஆற்றப்படைத்தான் மகனே அறிவுராய் ஊற்றமுடையாய் சரியாய் ஆற்றப்படைத்தார் ராமானுஜர்னா மகன் யாரு? பசுக்களை எல்லாம் ஆட்சப்படைத்தவர் ராமானுஜர். ராமானுஜருக்கு ஒரு பிள்ளை வேணும் என இருந்தார், எதிராஜ சம்பத்குமாரன் என்ன இந்த பெருமாளுக்கு திருநாமம், செல்ல பிள்ளையாய் ராமானுஜருடைய திருமடியிலேயே வந்து அமர்ந்து அதனால் அவருக்கு குமாரராக இருந்தவர். ஏன் திருவேங்கடமுடையானுக்கு ராமானுஜர் சங்காழி அளித்தார், அவருக்கு அப்பனுக்கு சங்காழி அளித்தவரோ இல்லையா சுவாமி? என்னைக்கு சிஷ்யன் இருந்தாலே புத்திரன் ஒரு கணக்குண்டு, சிஷ்யன் இருந்தா புத்திர ஸ்தானம் இருக்குண்டு. அதனால வெங்கடேச பெருமாளே ராமானுஜருக்கு புத்திரர்னு சொல்லலாம். இப்படி ஏதும் நாம் வைத்துக் கொள்ளலாம். அதனாலே ராமானுஜர்னால் எல்லா ஆச்சாரியர்களும் அவரிடத்தில் அடிபணிந்து, ஓ இவருக்கு இருக்கிற கருணைக்கு மத்தொருத்தர் நிகராக முடியாது. கொஞ்ச நாள் முன்னாடி பாட்டு சேவிச்சும் பாருங்க, ராமானுஜன் உத்தந்தாதிங்கிறது, அதை பிரபன்ன காயத்ரி சாவித்ரின்னு சொல்லுவார்கள். பிராமணனாக பிறந்ததற்காக காயத்ரி மந்திரத்தை சொல்லுவோம். ஆனால் நாம சீவயத்தவனா இருப்போம் சொன்னால் வெறும் காயத்ரி மந்திரம் போறவே போறாது. அதற்கு பிரபன்ன காயத்ரி பிரபன்ன சாவித்ரி நம்மளாம் பிரபன்ன குடியோல்யம் ஆளவந்தார். மாதாவிதா இவதேஸ்தனையாக விபூதி சர்வம் எதேவ நியமேனம் அதன்பயானாம் ஆத்தியஸ்த நஹ்குலபதேஹ நஹ்குலபதி எங்கள் குலம் தாரே. அது என்னது இவர் குலம்? இவர் எந்த குலத்தில் பிறந்ததை பத்தி அப்படி சொல்லணும்? சொட்டை குலம், ஆளவந்தார் பிறந்த குலம். அந்த குலத்தை பத்தி அவர் சொல்லவே இல்லை. இப்போ அவர் சொல்றது பிரபன்ன குலம், சரணாகத குலம், எங்கள் அனைவருக்கும் ஒரே குலம், பிரபன்னர்கள் குலம். இந்த குலத்துக்கு பதி யாருன்னு பார்த்தால் நம்மாழ்வார் தான் பதி என்று மாதாபிதா ஸ்லோகத்தாலே ஆழவந்தார் சாதிக்கிறார். ஆகையாலே இது ராமானுஜர் தான் அவதரித்து இத்தனை சிஷ்யர்களையும் கை கொண்டு உலகோரை திருத்தி தன்னுடைய கருணையாலேயே திருத்தினார். இப்ப ஸ்ரீபாஷ்யம் கத்துட்டு மோட்சம் போப்புறமா, ராமானுஜருடைய கருண பொருந்திய விழியின் கட்டாட்சத்தால மோட்சம் போப்புறமான்னு கேட்டால் கண்டிப்பா ரெண்டாவது தான். இதுல ஒண்ணு சந்தேகம் இல்லை. இப்போ அப்படி என் ஸ்ரீபாஷ்யம் கத்துக்க வேண்டாங்கிறதுக்காக சொல்ல வரல. இப்போ அவசியம் எல்லாருமே கத்துக்க வேண்டியதுதான். அதுவே ராமானுஜருடைய ஆணைதான். ஆனால் அதை கட்டுக்கொண்டு மோட்சம்ங்கிறது நம்ம சம்பிரதாயத்தில் கிடையாது. ஈஸ்வரனுடைய கிருபையினால மோட்சம் அடைகிறோமே தவிர எத்தோ ஒண்ணு நாம பிரயத்தனம் பட்டதுனாலேயா போய் அடைஞ்சிருப்போம். அது ஒரு ராமானுஜ சம்பந்தத்தாலே நமக்கு கிட்டுங்கிறத ஒத்துக்கிறோம். இப்போதுதான் எதிராஜ் விம்சதி சேவிச்ச மொழியும் அதுல மனவாளவர்கள் என்ன சாதித்தார்? விஜாபனம் எதிதபத்தது மாமகீனம் அங்கீகுருஷ்வ எதிராஜ தயாம்புராசே. நீ தயாம்பு ராசி, தய என்னும் தண்ணீராலே நிரம்பி இருக்கிற கடல். ராமானுஷர் ஒரு பெருங்கடல். என்ன கடல்? காரை கருணை ராமானுஷா. அவர் ஒரு கருணை கடல். கருணக்கடல்ல தீர்த்தமாட்டினா என்ன கிடைக்கும்னா தலை முழுகாது, உடம்பு முழுகாது, திருப்தியா கணுக்கால் அளவு தீர்த்தமாடிட்டு எழுந்து வந்துடலாம். கடலுக்குள் என்ன கிடைக்கும்? முத்துக்களும் மாணிக்கங்களும் ரத்தனங்களும் வைடூரியங்களும் கிடைக்கும். ராமானுஷரிடத்தே அவருடைய அனிதர சாதாரணமான கல்யாண குணங்களாக முத்துக்கள் கிடைக்கும். அவருக்கு இருக்கிற சௌலபியம் சௌசீல்யம் வாத்சல்யம் எல்லாரையும் அரவணைத்துக் கொண்டு போகிற தன்னை திவ்யதேச கைங்கரியம் பகவத் குணானுசந்தானம் பக்தியை சரணாகதி எவ்வளவு அழகா கொடுக்க வேண்டுமோ தன்னை கிரந்தத்தை எழுதியிருக்கிறத பார்த்தா ஓ இவ்வளவு நாளி நம்ம கிட்ட இதெல்லாம் பேசியிருந்தவரா ஸ்ரீபாஷ்யம் எழுதியிருக்காருன்னு தோணும். அவர் எழுதின பாஷ்யத்தை வாசித்து பார்த்தோம்னா அவர் எங்கேயோ அங்கதான் இருப்பார். ஆனா அவரே நமக்கு சொல்லி கொடுத்திருக்கிறதுக்கு என்னன்னு பார்த்தோம்னா ரொம்ப கிட்டங்க இருக்கா கொண்டிருக்கே அப்படின்னு நமக்கு தோணும். ஆக சேயனியன் சிறியன் மிகப்பெரியன் அழ்வார் சாதித்தார் இல்லையோ. ராமானுஷர் வித்வான்களுக்கு தள்ளி இருப்பர், அவர் அடியார்களுக்கு மிக நெருக்கத்திலே இருப்பர். ஆ ராமானுஷர் அவதரித்தார். பூலகத்தில் 120 ஆண்டுகள் எழுந்துள்ள இருந்தார். அவர்தான் அனைவரையும் திருத்தினார், கிரந்தங்களையும் நிர்மாணம் பண்ணிட்டார். அதற்கு பிற்பட்டும் ஆச்சாரியர்கள் உண்டு. எம்பெருமானாருக்கு பின்னாடி எம்பார், பட்டர், நஞ்சியர், நம்பிள்ளை என்கிற அளவுக்கு பூர்வாச்சாரிய பரம்பரை வளர்ந்து கொண்டே போயிடுச்சு. நம்பிள்ளைக்கு நம்பூர் வரதாச்சாரிய சுவாமின்னு திருநாமம். நம்பிள்ளையோ அல்லது நம்பிள்ளைக்கு காலக்ஷேப கோட்டியில் அவர் உட்கார்ந்தார்னா நம்பெருமாள் புறப்பாட்டு கோட்டியோ நம்பிள்ள காலக்ஷேப கோட்டியோன்னு சொல்லுவாளம். நம்பிள்ளையினுடைய காலக்ஷேபம் முடிஞ்சு ஆட்கள் புறப்பட்டு போறான்னு வச்சுக்கோ, அது எத்தனை பேர் திரளா போவாள்னா நம்பெருமாள் புறப்பாட்டுல கூட இத்தனை பேர் இருக்க மாட்டாள்னா அத்தனை பேர் இருக்காளே நம்பிள்ள கோட்டியிலே அப்படின்னு சொல்ற அளவுக்கு இருக்கும்னா பாத்துக்கணும். அன்றிருந்தவர் அவர்தான் திருவாய்மொழிக்கு 736,000 படி என்கிற பெருத்த வியாக்கியானத்தை சாதித்தார். அது அவர் பண்ண உபன்யாசம். நம்பிள்ள அமர்ந்து எழுதவில்லை. திருவாய்மொழி நம்மாழ்வார் பாடுட்டு போயிட்டார். அது சாமவேத சமம், சாந்தோக்கிய உபனிஷத்துக்கு சமம். அந்த திருவாய்மொழிக்கு வியாக்கியானம் அனுமதியோ ராமானுஜர் காலத்துலதான் முதல் வியாக்கியானம் பிறந்தது. கொஞ்சம் இந்த சரித்திரத்திலேருந்துதான் நீங்க மனசுல நன்னா தேக்கிக் கொள்ள வேண்டும். நன்னா கேட்டுண்டா தான் சரித்திரம் என்னன்னு புரியும். சரித்திரம் தெரிஞ்சு நாங்க என்ன பண்ண போறோம்னு சொல்லிடக்கூடாது. குரு பரம்பரை அறிந்தால்தான் உஜ்ஜீவனமே. நாம ஏதோ கீதை கத்துக்கிறோங்கிறதுனால உஜ்ஜீவனம் அல்ல. அதேதோ பாட்டை சொல்லுவோம், திரும்ப திரும்ப சந்தை சொல்லுவோம், உச்சிட்டு போடுவோம், என்ன கிடைக்கும்? வாழ்க்கைக்கு பயன் கிடைக்காது. அங்கங்க தரங்கு போட்டுட்டே இருப்பா. நான் இப்ப ஆச்சு சுமாரா ஒரு 1.5 மாசம் போனேன் இல்லையோ, பாதி இடத்திலே நித்தியப்படி வாழ்க்கைக்கு கீதை இதுதான் தலைப்பு. எத்தனை தரம் திருப்பி திருப்பி போட்டாலும் நீங்க வேணா போய் போட்டு பாருங்க. நானும் வெவ்வேறு விஷயமா சொல்லிட்டு இருக்கேன், ஒரே தலைப்பை எல்லாரும் போடுறா. சரி, நம்ம என்ன சொல்ல போறோங்கிறதுக்காக திருப்பி திருப்பி வேற வேற சொல்லிட்டு இருக்கேன். அது ஆக போறதில்லை. குரு பரம்பரா பிரபாவத்தினாலதான் உஜ்ஜீவனம் கிட்டுமே இருவர. ஏதோ முதல்ல சம்ஸ்கிருதம் தெரியாது, தெரிஞ்சாலும் அதுக்கு இருக்க ராமானுஜ பாஷ்யம் புரிய போறதா, தாத்பர சிந்திரிக்க தேசிய நெழுஜனம் புரிய போறதா இல்லை. அப்ப எத்த புரிஞ்சுக்க போறோம்னா குரு பரம்பரை அவசியம் தெரிந்து கொள்ள வேண்டும். அதுலதான் இந்த சரித்திரங்கள்லாம் வருது. இப்போ நம்பிள்ளை வீடு 36,000 படி சாதித்தார்னு சென்னை இல்லையோ, அது பிற்பாடு. அதுக்கு முன்னாடியே வியாக்கியானங்கள்லாம் திருவாய்மொழிக்கு பிறக்க ஆரம்பிச்சுடுது. ராமானுஜரிடத்துல ஒரு தனிச்சிறப்பு என்னன்னா, சம்ஸ்கிருத வேதாந்தத்தையும் திராவிட வேதாந்தத்தையும் இரண்டு கண்களாக பாவித்தார். அவர் தமிழில் பிரபந்தம் எழுதவில்லை, வியாக்கியானமும் எழுதவில்லை. அவர் அனைத்தையுமே சம்ஸ்கிருதத்துல தான் எழுதினார். ஆனால் சுவாமி தன்னுடைய காலக்ஷேப கோட்டியில பண்ணிருக்கிற நிர்வாகங்கள்னு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க, திருவாய்மொழி அர்த்தத்தையே தான் எடுத்து சொல்லுகிறார். அவர் திருவுள்ளத்துல ஓடிட்டு இருக்கிறதே எப்பொழுதும் திருவாய்மொழி தான் ஓடும். அந்த அளவுக்கு அதுல ஊறி கிடந்தவர் திருப்பாவை ஜீயர்னு அவருக்கு பெயர். திருப்பாவை 30 பாஷர்னா உயிர், அதனால திருப்பாவை ஜீயர்னு பெயர். எம்பெருமான பாஷ்யக்காரர் இது கொண்டு சூத்திர வாக்கியங்களை ஒருங்க விடுவர். நாயனார் தெரிவிக்கிறார், ஸ்ரீ பாஷ்யக்காரர்னு பெயர் பெற்ற ராமானுஜர் இது கொண்டு ஆழ்வாருடைய பாசரங்களை கைவிளக்காக கொண்டு சூத்திர வாக்கியங்களை ஒருங்க விடுவர். பிரம்மசூத்திரத்தில் இருக்கிற சூத்திரத்துக்கு எல்லாம் அர்த்தம் சொல்லணும். வேதாந்தத்திலையும் பிரம்மசூத்திரத்திலையும் என்ன ஒரு இடர்பாடு வரும்னால், ஒரு இடத்துல சொன்னத்துக்கு விரோதமா இன்னொரு இடத்துல இருக்க ஆப்பில் இருக்கும், ஒண்ணுக்கு ஒண்ணு முரண்பட்டு போடும். அந்த அத்தியாயத்தில் அப்படி இருக்கே, இந்த அத்தியாயத்தில் இப்படி இருக்கே, பிருகதாரண்யம் இப்படி சொல்றது, கட்டோபனிஷத்து அப்படி சொல்றது, நாராயணவல்லி இப்படி சொல்றது, இது முண்டகோபனிஷத்து இப்படி சொல்றதேன்னு சந்தேகம் வந்துடும். இந்த சந்தேகங்களை தான் போக்க வேண்டும். ஒண்ணுக்கு ஒண்ணு ஜரம் வந்துடும். இந்த ஸ்லோகத்திலேயே தஸ்மை ராமானுஜாரியாய நம பரமயோகினே யஸ்ருதி ஸ்மிருதி சூத்திராணாம் அந்தர் ஜரமசீஷமது. ஸ்ருதி ஸ்மிருதிகளுக்கு இருக்கிற சூத்திரங்களுக்கு நடுவில் ஜரம் வந்துடும். ஜரம் வந்ததுன்னா உடம்பு சரியில்லாத படுத்தது, முரண்பட்டு போடும். அந்த முரண்பாடுகளை நீக்கி கவலை வேண்டாம். இதுதான் சாஸ்திரோத்தமான அர்த்தம். என் உலகாருக்காகத்தான் ராமானுஜர் தெரிவித்தார். அதுக்கு அவர் பிரயோஜனப்படுத்தினது ஒரு பக்கம் சாஸ்திர வாக்கியம், இன்னொரு பக்கம் ஆழ்வார்களுடைய பாசரங்கள். அந்த பாசரங்களும் சாஸ்திரமும் தான் கீழ்நோக்கி வந்துட்டே இருக்கு. உபதேச பரம்பரைங்கிறது நம் சம்பிரதாயத்திலே ஓராண்வழி பரம்பரைன்னு சொல்லுகிறோம். லட்சுமிநாதனிடத்திலிருந்து ஆரம்பம், வரிசை அடுத்தடுத்தடுத்தடுத்த ஆச்சாரியர்களாக வரும். ராமானுஜர் அவதரித்தார். அவரே தன்னுடைய காலத்தில் திருவாய்மொழிக்கு நல்ல வியாக்கியான கிரந்தத்தை நிர்மாணிக்கணும், யார பண்ணலாம்னு யோசித்தார். அவருடைய பிரதான சிஷ்யர் கூறத்தாழ்வான், அவர் வச்சிருந்தா ஜீபாஷ்யமே எழுதினார், விட்டுட்டார். அவர் இருக்கட்டும், பிற மதத்தவர்களோட போரிடுறதுக்காக அவர்தான் வேணும் அப்படின்னு கூறத்தாழ்வான்னு வச்சுட்டார். கூறத்தாழ்வானுடைய திருக்குமாரர் மூத்தவர் ஸ்ரீபராசர பட்டர். ஸ்ரீபராசர பட்டாரியா ஸ்ரீரங்கேச புரோகிதாக சிவசாந்த சுதர்ஷிமான் செயசே மெஸ்து புயசே என்று நாம கொண்டாடுற அளவுக்கு பட்டர். பட்டர்னா நபெருமானுடைய குமாரர்னே சொல்லலாம், ஸ்ரீரங்கநாச்சியாருடைய குமாரர்னே சொல்லலாம். அந்த அளவுக்கு அந்த பட்டருக்கு உண்டான வைபவம். சரி, அவரை கொண்டு எழுதலாமான்னு பார்த்தா பட்டர் ரொம்ப ஆச்சரியமா ஸ்லோகம் பண்ணுவார், எத்தனையோ அர்த்தங்கள்லாம் நிர்வாகங்கள்லாம் சொல்லுவார். ஆனா அந்த பட்டர் என்ன விண்ணப்பம் பண்ணிவிட்டார்னா, இது நம்மால் இயலாது, நீர் 4,000 வியாக்கியானம் பண்ணணும் பார்க்கிறீர், அது யார் செய்ய வேண்டுமோ அவர்கள் செய்யணுமே தவிர நான் அதற்கு ஆள் அல்ல. என்ன இப்படி சொல்றீர்கள் எல்லாரும் கேட்கிறார்கள். இல்ல இல்ல, அது பெண் பாவனை இருக்கிறவனுக்கு தான் எழுத வருமே தவிர வெறும் புருஷர்களுக்கு எழுத வராது என்ன பட்டர் சொல்லிட்டார். புருஷனா மட்டும் ஆழ்வார் பாசரங்களை படிச்சு பார்த்தா அர்த்தம் புரியாது, அப்ப ஜீவாஷம் மட்டும்தான் வாசிக்கணும், இங்க படிக்க வர முடியாது. ஆழ்வார் பாசரத்தின் அர்த்தம் புரியணும்னா அவரே நாயிகா பாவத்துல பாடுறார். அப்போ துளியான அந்த பக்தி பாவனை இல்லாட்டா நம்மால எழுத முடியுமா? அது முடியாது, புரிய போகாது. பட்டர் சொல்லிட்டாரா, அப்போ இது முலையெழுந்தார் படியே தவிர மோவா எழுந்தார் படி அல்ல, இது புருஷர்கள் எழுதக்கூடியது அல்ல, இது பெண்ணனுடைய தன்மை எழுந்தா தான் எழுத முடியும்னா பார்த்தார். சரி, இனி யாரை நியமிக்கலாம்? அப்பதான் ராமானுஜர் அவருடைய அபிமான புத்திரர்னு பெயர் பெற்ற திருக்குறுகை பிரான் பிள்ளான். அந்த பிள்ளானுக்கு தான் முதல் நியமனம். இப்ப நீங்க வாசிச்ச சேவிச்ச பாசனத்தெல்லாம் பார்த்தீங்கன்னா கூட ராமானுஜர் ஏவியிட, இந்த ஏவியிடங்கிற சொல் அவருக்கு மட்டும்தான். அந்த பிள்ளான் வியாக்கியானத்தை தவிர மற்ற பாட்டிலெல்லாம் அந்த சொல்லு வரவே வராது. ஏன்னா அது யாரு ராமானுஜர் ஆணையால் எழுதினதல்ல, ராமானுஜர் ஆணையோட எழுதினதுங்கிறது திருக்குறை பிரான் பிள்ளானின் முதல் வியாக்கியமான இன்பமிகு 6,000. 6,000 வியாக்கியானம் முதல்ல பிறந்தது. ஒன்று நல்லதா பிறந்துருச்சு, அப்புறம் நிறைய பிறந்துடும். அதனால முதல்ல பிறந்தது தான் பெருமை. இப்ப பொய்கையாள் பூதத்தாழ்வார் திருவதாரம் பண்ணாலோ எல்லா ஆழ்வார்களும் பிறந்தார்கள். பலராமன் அவதரித்தாரோ, கண்ணன் அவதரித்தார், ராசமுனிகள் அவதரித்தாரோ, இத்தனை ஆச்சாரியர்களும் அவதரித்தார்கள். அதனால முதல் திருவடி வச்சவனுக்கு பல்லாண்டு பாடணும் முடியும். முதல்ல 6,000 தான் பிறந்தது. அதுக்கப்புறம் அடுத்தடுத்து திருவாய்மொழிக்கு வியாக்கியானங்கள் தோன்றினான். அதுக்கடுத்தது 9,000 ஏர் 9,000 நஞ்சியர்ங்கிற மகாச்சாரியர் சாதித்தார். அவர் 6 நாள் ராமானுஜருடைய சிஷ்யர் எம்பார், எம்பாருடைய சிஷ்யர் பாட்பட்டர், பட்டருடைய சிஷ்யர் நஞ்சியர். நஞ்சியர் தான் 9000 படிங்கிற வியாக்கியானத்தை சாதித்தார். நஞ்சியருடைய சிஷ்யர் தான் நம்பிள்ளை. நம்பிள்ள காலக்ஷேம சொல்லிட்டு இருக்கார். நீங்க நன்னா கேட்டுக்கோ, 6000 படி பிறந்தாச்சு, 9000 படி பிறந்தாச்சு. நஞ்சியருடைய சிஷ்யர் நம்பிள்ளை. நம்பிள்ளை எழுத போறார். ஆனா நம்பிள்ளை எழுதினது 36000 படிங்கிறது அப்போது பிறக்கவில்லை. காலக்ஷேபம் மட்டும்தான் நம்பிள்ள சாதிச்சிருக்கார். நம்பிள்ளைக்கு பெரியவாச்சான் பிள்ளை அப்படிங்கிற சிஷ்யர் உண்டு. நம்பிள்ளை கார்த்திகையில் கார்த்திக நாள், பெரியவாச்சான் பிள்ளை ஆவணியில் ரோகிணி நாள். கண்ணனே பெரியவாச்சான் பிள்ளை, திருவங்கியாழ்வாரே நம்பிள்ளை. அதனால திருவங்கியாழ்வாரிடத்துல எல்லா அர்த்தங்களையும் கண்ணன் கேட்டுண்டார் அப்படின்னு வச்சு நஞ்சங்கம் நேந்திய கண்ணன் நிந்தனத்தின் குறிப்பாரில் கற்கலாம் கவியின் பொருள் தானேன்னு திருக்கண்ணவங்க எல பாசரம். திருக்கண்ணவங்க பெருமாளை பார்த்து திருவங்கியாழ்வார், நான் பாடுறதெல்லாம் உனக்கு புரியும் நினைக்கிறேன், புரியாதுன்னா என்கிட்ட பாடத்துக்கு உட்காரு, உனக்கு நான் சொல்லித்தரேன்னா. கண்ணனுக்கு ரொம்ப ஆசை, நீர் சொல்லி நான் கேட்கணும்னு எனக்கு ஆசை தான். ஒரு தடவை கீதை சொல்லிட்டு அப்புறம் நான் வாயத்திறக்கிறதுல, அதனால நீரே சொல்லும், நானே கேட்டுக்கிறேன். ஆனா இப்ப முடியாது, அதுக்கு ஒரு பிறவி எடுப்போம், அப்போதும் இடத்திலே கேட்டுக்கொள்வோம். அந்த திருக்கண்ணவங்க கண்ணனே இப்போது பெரியவாச்சான் பிள்ளை, அன்றிருந்த திருமங்கையாழ்வாரே இப்போது நம்பிள்ளை. நம்பிள்ளை நடத்துல பெரியவாச்சான் பிள்ளை அர்த்தங்கள்லாம் கேட்டுண்டார். 24000 படிங்கிற வியாக்கியானத்தை அனுகிரகித்தார் பெரியவாச்சான் பிள்ளை. பின்புள்ளவைக்கு தெரிய வியாக்கியைகள் செய்வாள். பெரியவாச்சான் பிள்ளை பின்புள்ளாருக்கு தெரியும்படி வியாக்கியானம் பண்ணி வச்சதுனாலதான் அரிய அருளிச்செயன் பொருளை ஆரியர்கள் இப்போது அருளிச்செயலாயித்து அறிந்து, அதனாலதான் திவ்ய பிரபந்தத்தினுடைய அர்த்தத்தை மக்கள்லாம் புரிந்து கொண்டார்கள். இல்லைன்னா ஆருக்கு அது தெரிஞ்சிருக்காது. பெரியவாச்சான் பிள்ளை திருவாய்மொழிக்கு 24000 படி சாதித்தார். நிறுத்தலே 4000 திவ்ய பிரபந்தத்துக்கு வியாக்கியானம் பண்ணார். அந்த ஒரு மகாச்சாரியன் மட்டும்தான் 4000 வியாக்கியானம் பண்ணினவர். கண்ணனே திரும்ப வந்து பிறந்ததுனாலதான் அது முடிஞ்சது. பெரியவாச்சான் பிள்ளைனா கிருஷ்ணனுடைய அவதாரமே, அதனாலதான் திரும்ப எழுத முடிஞ்சதே தவிர ஒரு சாமானியர்களால் அது எழுதியிருக்க முடியாது. ஸ்ரீமத் கிருஷ்ண சமாக்வாய நமோ யாமுன சூனவே எத்கடாட்சைகலக்ஷாணாம் சுலப ஸ்ரீதரம் சதா. எந்த பெரியவாச்சான் பிள்ளை அனுகிரகம் இருந்தால் ஸ்ரீதரன் சுலபமா நம்ம கடாட்சி தொடரானோ அவரை வணங்குகிறோம் அப்படின்னு இந்த ஸ்லோகத்துக்கு அர்த்தம். அவர் 24000 படி சாதிச்சுட்டார். இப்ப நம்பிள்ளையனுடைய கோட்டியில தான் வடக்கு திருவீதி பிள்ளைங்கிற சிஷ்யன் உட்கார்ந்துருக்கார். நம்பிள்ளையனுடைய கோட்டியில தான் 24000 படி சாதித்த பெரியவாச்சான் பிள்ளையும் சிஷ்யரா உட்கார்ந்துருக்கார். கூட்டமா கேட்டுட்டு இருக்கா. இவா கேட்கறது ஆச்சரியம் இல்லை. பெரிய பெருமாளே நம்பிள்ளையை கேட்கணும்னு ஆச்சரியம். நம்பிள்ள ஒரு இடத்துல உட்காந்து காலக்ஷயம் வாங்கிட்டு உள்ளுக்குள்ள பெரிய பெருமாள் சேமிச்சிருக்காரு. எல்லாம் என்ன பத்தி தான் பேசுறா, என்னால கேட்கவே முடியல. இது அவருக்கு ரொம்பவே வருத்தம். எப்படியான எழுந்து போய் கேட்டுடணும், எழுதுக்கு விடுவாள் அர்ச்சாவதாரம். அதோ கண்ணனால தான் ராமனால தான் எழுந்து போய் கேட்டு வந்துருவார். இது பெருவா பெரிய பெருமாள் சேமிச்சிருக்கார். பெரிய பெருமாள் சன்னதி நாம சேமிச்சிருக்கோம். வாசல்ல ஜெய விஜயாள் துவாரம், இந்த பக்கம் மேற்கு, இந்த பக்கம் கிழக்கு. கீழப்படி இறங்கினோம்னால் நேர திரும்பி பார்த்தா விஷ்ணுசேனருடைய சன்னதி. அந்த சன்னதிக்கு நேரே கீழப்படிக்கு இடதுபுறம் 4 மண்டபம் இருக்கும். அதிலே சாய்வா இன்னைக்கு ஒரு கல்லு தரணை போட்டு வச்சிருக்கா. அந்த தரணையில சாய்ந்து கொண்டுதான் நம்பிள்ளை காலக்ஷேபம் சாதிப்பார். அதனால அவசியம் ஏற்கனவே சேவிச்சிருந்தீர்னா சரி, அப்படி இல்லைன்னா அடுத்ததுல ஸ்ரீரங்கத்துக்கு விட கொள்ளும் போது அவசியம் அந்த இடத்த சேவிச்சுட்டு வரணும். அதை நம்ம மறந்து போடக்கூடாதுன்னு ஒரு வழக்கம் திருவரங்கத்துல உண்டு. அதாவது ஆரிபட்டாள் வாசல் தாண்டி நாழிகேட்டான் வாசல் தாண்டி உள்ள வந்துவிட்டால் பிரதட்சிணமா எல்லாரும் போட மாட்டான். அப்பிரதட்சிணமா சிறு தூரம் வந்து ஒரு பெரிய திருவேங்கடமுடையான் படம் எழுதி வச்சிருக்காள். அந்த படத்துக்கு முன்பாக நாம நேர விஷ்வசேனர் சன்னதியை பார்த்து விழுந்து நமஸ்கரிப்போம். அது எதுக்குன்னா நம்பிள்ள காலக்ஷேப கோட்டிக்கு தான் அந்த நமஸ்காரம். நாம விழுந்து தண்ட சமர்ப்பிக்கிறதே அந்த இடத்துல நம்பிள்ளை அன்னைக்கு சாதிச்சுட்டு இருந்தார். அதை ஞாபகம் வச்சுக்கணுமோ இல்லையோ. என்னைக்கோ அவர் எழுதி வச்சா என்னன்னா இன்னைக்கு நம்ம திருவாய்மொழினே சொல்லியிருக்க மாட்டோம் அப்படிங்கிற எண்ணம் மட்டும் நம்மகிட்ட வந்துருத்தோம்னா இப்ப 4000 இவ்வளவு தூரம் பிரசித்தியே பெற்றிருக்காது. திருவாய்மொழியை பத்தி நம்ம பேசிருக்கவே முடியாது. அதனால அந்த நம்பிள்ள அந்த காலக்ஷேபம் சொல்லுவார். கிட்டக்கத்தானே பெருமாள் பெரிய பெருமாள் சேமிச்சிருக்கார். அப்படி வெளியில வந்தா இவர் சொல்லிட்டு இருக்கிற இடம் இருக்கு முல்லையோ. ஒரு நாள் பார்த்து பார்த்து தாங்கல பெரிய பெருமாளுக்கு, எழுந்து போய் கொட்டுடுவோம் அப்படின்னு நினைச்சிட்டு 16 நீளத்துல சேமிச்சிருக்கோம். எழுந்துக்கார் எழுந்து பாசப்படி தாண்டணும். தாண்டி திரும்பி ஜெயவிஜயால் துவாரத்தை தாண்டி இடது பக்கம் போய் கேட்கணும். எப்போதுமே பெருமாளுக்கு அருகில் திருவிளக்கு பிச்சன் அப்படின்னு ஒருத்தர் நிற்பார். அவர் தான் கையில விளக்கு பிடிச்சிருந்தே இருப்பார். அர்ச்சகாலெல்லாம் காலக்ஷேபம் கேட்க போயிட்டான். இவர் ஒருத்தர் தான் பெரிய பெருமாளை பார்த்துட்டு இருக்கார். இல்லைங்கன்னு போயிட்டாருன்னா அப்புறம் ஜெகத் என்னாகும். அதனால போகக்கூடாது என்கிறதுக்காக பார்த்துருந்தார். பெரிய பெருமாள் மெதுவே எழுந்திருந்து படிக்கட்டை தாண்டணும். அவர் திருமேனி சின்ன திருமேனியா தாண்டி கர்ப்பகத்தை தாண்டி போறதுக்கு இப்போ இவரோ குறுக்க நின்று இருக்கார். இவர் பேர்ல போய் இடிச்சார். யாரோ நம்மளை இடிக்கிறாப்பில் இருக்கு போல் இருக்கு. ஏன் திருவிளக்கு பிச்சன் திரும்பி பார்த்தா அவரை விட ரெண்டு மடங்கு வசத்துல பெரிய பெருமாள் நின்றுட்டு இருந்தார். யார் எதிர்க்க எழுந்து வந்தீர்? நம்புள்ள காலத்தை சொல்லிட்டுருக்கார். என்னை பத்தின திருவாய்மொழியைத்தான் அவர் சொல்லிட்டு இருக்கார். நான் கேட்கணும்னு ஆசைப்பட்டேன்னா அதெல்லாம் இந்த அவதாரத்தில் இல்லை, இப்ப நீ பண்ண முடியாது போம் அப்படின்னு கையில பிடிச்சிருந்ததோட போய் தள்ள அன்று போய் சயனிச்சிருந்தவர் தான் இன்னி வரைக்கும் அவர் எழுந்திருக்கு. அன்னைக்கே பெரிய பெருமாள் போய் சயனித்தார்னா அத்தனை ஆதரவு. நம்மளை சாதிக்கும் கோட்டிய கேட்டுக்கணும்னு அவர் ஆசைப்பட்டார். ஆனா ஆசை முழுவதுமா நிறைவேறல. பெரிய பெருமாளுக்கு இல்லாத பாக்கியம் நமக்கு இருக்கு, நம்ம கேட்கலாம் பாருங்க, அவரால் கூட கேட்க முடியல. அந்த பாக்கியத்தை நமக்கு கொடுத்திருக்கிறான் பெருமான். நம்மளை ஈடு 36,000 சாதித்தார். அப்ப அதுக்கு ஈடு 36,000 பெயர் இல்லை, அவர் காலக்ஷேமம் தான் சொல்லிட்டு இருக்கார். காலக்ஷேமம் சொல்லிக்கிச்சு. அவருடைய சிஷ்யர் வடக்கு திருவேதி பிள்ளைன்னு சொன்ன வந்து அவர் வந்து அவர் சொன்னது எல்லாத்தையும் எழுதிக்கிறார். எழுதிக்கிறார்னா நேர எழுதினா பாத்துருவா. அர்த்தங்களை எல்லாம் மனசுல தன்னா தேக்கிக்கணும். கிரகத்துக்கு போகணும், அவர் இல்லத்துல போய் ஒரு சா தூ உக்கு உச்சு புள்ளி காப்புள்ளி விடாம எழுதணும். எழுதணும்னா இது வந்து நடக்கிற வேலையானே தெரியாது. அதை கேட்டுன்றது அப்படியே எழுத முடியுமானா? அவர் ஆச்சாரியன் கிரகம் இருந்தது முழுக்க எழுதி விட்டார். பட்டோலையில நன்னா எழுதி கொண்டு வந்து நம்மளை இடத்துல சமர்ப்பித்தார். வாங்கி வாசித்து பார்த்தார். இது எப்படி என் அனுமதி இல்லாமல் நீர் எழுதலாம்னு கேட்டார். நான் அனுமதிக்கலையோமே, நீர் எதுக்காக இப்ப எழுதினிருப்போ அப்படின்னு கேட்டுட்டு பெரியவாச்சான் பிள்ளை 24,000 படி சாதிச்சு விட்டார்னு நீர் எழுதினீரோ அப்படின்னு கேட்டா, சுவாமி அந்த மாதிரி எல்லாம் எந்த அபிப்பிராயத்தோடய அப்படி எழுதல, என்னமோ சுவாமி சாதித்தது நினைவுல இருந்ததுனால எழுதினேன். வாங்கி வாசிச்சு பார்த்துட்டு தன் சன்னதியில வச்சுட்டு அப்படியே கட்டி இந்த ஈடு வெளியிலே பிரச்சாரத்துக்கு இருக்காது அப்படின்னு மறைச்சு விட்டார் நம்பிள்ளை. அதுக்கப்புறம் அந்த வீட்டை அவர் வெளியில விடவே இல்லை. சுமார் 180-200 வருஷங்களுக்கு அது இல்லை. இல்லாதபடுத்துனா என்ன போனா, அந்த 36,000 படி வியாக்கியானத்துக்கு என்ன பெருமைன்னா அதை வாசித்தவர்களுக்கு முக்திக்கு படிக்கட்டு ஏற்றி வச்சிருந்தது. நமக்கு கட்டி வச்சிருந்தா எவ்வளவு சௌரியமா இருக்கும், இங்கேருந்து போய் ஏறி போறோம், கட்டி வச்சிருந்தா இன்னும் ஆபத்து இருக்கு, போய் பார்த்து திரும்பி வந்துருவான். அதுக்கு வழி இல்ல. ஆழ்வார் பாசுரத்தில் ஏற்றி வைத்து ஏணி வாங்கின்னு சாதித்தார். ஏற்றி வச்சு மேல ஏத்துட்டு ஏணியை வாங்கிடணும், ஏணி எடுத்துட்டாதான் திரும்பி இறங்கி வர மாட்டேன்னு. இந்த லோகத்தில் இவருக்கு இருக்கிற பாசமும் பந்தமும் பிணைப்பும் எப்படியா இருந்தாலும் திரும்பி வந்துடணும் திரும்பி வந்துடணும் தோன்றது கொஞ்சம். அதனாலதான் நம்மள பார்த்தா இது படிக்கட்டு கட்டினா போல ஆயிடும், அப்புறம் எல்லாரும் மோட்சத்துக்கு போகிறதுக்கு ஆரம்பிச்சிருவா, அது பகவானுக்கு உகந்ததாக இருக்காது கூடாது அப்படிங்கறதுக்காக மறைச்சுட்டார். அது வெகு நாட்கள் மறைந்துதான் இருந்தது. சீரார் வடக்கு திருவீதி பிள்ளை எழுதேதார் வேதத்தின் உட்பொருளை, வேதத்தினுடைய உட்பொருளை நம்பிள்ளை சாதிக்க வடக்கு திருவீதி பிள்ளை பட்டோரை கொண்டார். ஆனால் தாருமென வாங்கி நம்பிள்ளை அதை உமகிட்ட இருக்கக்கூடாது தாரும் அப்படின்னு நம்பிள்ளை தான் வாங்கினுட்டார். வாங்கிட்டு ஜாகிரதையா உள்ள வச்சுட்டு இனி ஒத்தரொத்தருக்கு மட்டும்தான் இந்த ஈடு கொடுக்கப்படும், மற்ற பேருக்கு அது கிடையாது அப்படிங்கறதுக்காக அதை மறைத்து முதல்ல ஈயுண்ணி மாதவாச்சாரிய சுவாமி அப்படிங்கிறவரிடத்துல அதை கொடுத்தார். இந்த ஈயுண்ணி மாதவர் அவர் தன்னுடைய திருக்குமாரருக்கு கொடுக்க போகிறார். ஆங்கவர் பால் பெற்ற சிறியாழ்வான் அப்பிள்ளை பாங்குடனே தம்மகனார் தம்மையில் ஆங்கவர் பால் பெற்ற நம்பிள்ளையினிடத்துல பெற்ற சிறியாழ்வான் அப்பிள்ளைன்னு பாட்டுல இருக்கு உபதேசத்திர மாலையிலே. ஆனா இதுக்கு முன் பாட்டு நம்ம சாருமென வாங்கி நம்பிள்ளை, நம்பிள்ளை ஈயுண்ணி மாதவர்க்குன்னா பாட்டு இருக்கு. அடுத்த பாட்டுல ஆங்கவர் பால் பெற்ற சிறியாழ்வான் அப்பிள்ளைனா அப்ப ஈயுண்ணி மாதவாச்சாரருக்குத்தான் சிறியாழ்வான் அப்பிள்ளைன்னு திருநாமம். அதுக்கு வியாக்கியானத்துல பிள்ளலோகம் ஜீயர் தெரிவிக்கிறார், ரொம்ப சிறியவரோ நான் கீர்த்தியில ரொம்ப பெரியவர் மூர்த்தியில சிறியவர், அதனால சிறியாழ்வான் அப்பிள்ளை அதை வாங்கி கொண்டார். ஈயுண்ணி மாதவாச்சாரியர் தன்னுடைய திருக்குமாரரான ஈயுண்ணி பத்மநாபர் அப்படிங்கிறவருக்கு அதை கொடுத்தார். ஈயுண்ணி பத்மநாபர் தான் வச்சிருந்தார். அப்புறம் அவருடைய சச்சிஷ்யரான நாளூர் பிள்ளை பாங்குடனே நாளூர் பிள்ளை கவர்தான் நல்ல மகனார் கவர்தாம் அடுத்து நாளூர் பிள்ளை நடத்துல வந்தது. சுமன கோலேஷ தேவாதிபான் ஸ்லோகம், கோலேஷர் தேவராஜருடைய அதிபர் என்ன, அடுத்து நாளூர் பிள்ளை, நாளூர் பிள்ளை நடத்திலேருந்து நாளூராச்சான் பிள்ளை, இதெல்லாம் ஒத்தொத்த நடத்திலேயா வந்துருக்கு. இப்ப நம்பிள்ளையினுடைய ஈடு யாருக்கும் மற்ற பேருக்கு அது கிடையாது, அவரிடத்திலேயே இருந்து வருது. நாளூராச்சான் பிள்ளை இடத்துல வந்துருது. இதெல்லாம் எந்த ஊர்ல நடந்தது தெரியுமா? அதான் ஆச்சரியம். சம்பிரதாயத்துக்கும் தேவ பெருமாளுக்கும் தொடர்புங்கிறது இன்ன தன்னதுங்கிறது கிடையாது. ஸ்ரீரங்கநாதனிடத்துல ஒரு குணம், எல்லாரும் உழைக்கணும் அவர் அனுபவிக்கணும். இந்த குணம் அவருக்கு நிறையவே உண்டு. எல்லா பெருமாளும் என்னென்னமோ கட்டப்படணும் மெனக்கடணும் அவருக்காக. கடைசியில பலத்தை யார் அனுபவிப்பார்னா இவர் வேண்டு கொடுவார். சேராதன உழவோ பெரும் செல்வர்க்குன்னு காலக்ஷேபம் சாதிக்கப்பட்டது திருவரங்கத்தே. ஆனா இந்த வீடு சுரட்சிதமா வைக்கப்பட்டது எங்கே? பெருமாள் கோவிலே. காஞ்சிபுரத்துல தான் இது ஒன்னு ஒண்ணு ஜாகிரதப்படுத்தப்பட்டு வந்தது. கடைசியில உலகத்துக்கு யார் மூலமா கிடைச்சது தெரியுமா? பெருமாள் அம்பெருமாள் ஒண்ணும் பண்ணல, பண்ணது தேவப்பெருமாள். லோகத்துக்கு வீடு கிடைக்கணுங்கிறதுக்காக பிரயத்தனம் எடுத்ததே தேவப்பெருமாள் தான். ஏன் செய்தார் என்றால், இப்ப நாரூர் பிள்ளை நாரூராச்சான் பிள்ளைக்கு கொடுத்தார். நாரூராச்சான் பிள்ளை கையில இருக்கு. அப்பதான் திருவாய்மொழி பிள்ளைங்கிற மகாச்சாரியர் குந்தி நகரத்திலே திருவவதாரம் பண்ணி வாழ்ந்து வந்தார். ஸ்ரீசைல பூர்ணர் என்ன அந்த சுவாமிக்கு திருநாமம். ஸ்ரீசைல பூர்ணர் திருவாய்மொழி பிள்ளை குந்தவை நகரத்திலே இருந்தார், வாழ்ந்தார். குறுநில மன்னராக கூட இருந்தார், அவரே ராஜாவை கூட இருந்திருக்கார். அப்புறம் பூரநாராயண ஜீயராலே திருத்தப்பட்டார், சம்பிரதாயத்துக்காக ஆட்பட்டார். அதற்கு பிற்பாடு நடக்க போற சரித்திரம். குருநாராயண ஜீயர் முன்னாடி இருந்தவர், அவருக்கு பிற்பாடு வந்த வம்சத்திலிருந்தவர், திருத்தப்பட்டார். இப்போ இதுவரைக்கும் சொல்லியிருக்கேன், நம்பிள்ளை வரைக்கும் சொல்லிட்டேன். ஆயம்பார், பட்டர், நஞ்சியர், நம்பிள்ளை, வடக்கு திருவீதி பிள்ளை. வடக்கு திருவீதி பிள்ளை அவருடைய வடக்கு திருவீதி பிள்ளை நம்பிள்ளையினுடைய சிஷ்யர். வடக்கு திருவீதி பிள்ளைக்கு ரெண்டு குமாரர்கள் அவதரித்தார்கள். நேற்று சொல்லியிருக்கேன், பிள்ளை லோகாச்சாரியரும் அழகியமணவாள பெருமாள் நாயனாரும். பிள்ளை லோகாச்சாரியர் அவருடைய சிஷ்யர் திருவாய்மொழி பிள்ளை. அதனால பிள்ளலோகாச்சாரியருக்கு சிஷ்யர், அவருக்கு சிஷ்யர் திருவாய்மொழி பிள்ளை. இப்படி ஒரு பக்கத்துல வந்துட்டு இருக்கு. அதே இயுண்ணி மாதவாச்சாரியர், இயுண்ணி பத்மநாபர், நாலூர் பிள்ளை, நாலூராச்சான் பிள்ளை என் ஈடு பரம்பரை ஓர் பக்கத்தில் ஓடி வந்து கொண்டிருக்கிறது. இப்ப கடைசியில கிரந்தம் நாலூராச்சான் பிள்ளை இடத்துல இருக்கு, காஞ்சிபுரத்தில் இருக்கார். திருவாய்மொழி பிள்ளை காஞ்சிபுரம் தேவப்பெருமாளை மங்களாசாசனம் பண்ணுவதற்காக ஓர் முறை எழுந்தருளுகிறார். தேவப்பெருமாளோ அர்ச்சிதார்த்த பரிதான தீட்சிதனோ சீநிதிம் நிதிம் அபாரம் அர்ச்சினாம் அர்ச்சிதார்த்த பரிதான தீட்சிதம் சர்வபூத சுகிருதம் தயாநிதிம் தேவராஜம் அதிராஜம் ஆசிரியே என்று தேவப்பெருமாளுக்கே உண்டான பெருமை. நாளை தேவப்பெருமாள் அவர் போய் சேவிச்சார், எல்லாரும் நின்றுட்டு இருக்கா, கோஷ்டி நடக்கிறது. அப்போ சூடரவு திரை சேர்த்து சீசடகோபம் தீர்த்தம் மரியாதைகள் செய்ய வேண்டும். தேவப்பெருமாளிடத்திலே அவளுக்கு தீர்த்த மரியாதை எல்லாம் போயிட்டு இருக்கு. நாலூர் பிள்ளை எழுந்துள்ளிருக்கார், நாலூராச்சான் பிள்ளை எழுந்துள்ளிருக்கார், திருவாய்மொழி பிள்ளையும் எழுந்துள்ளி உள்ளார். அப்ப திருவாய்மொழி பிள்ளை தேவப்பெருமாளை பார்த்து பிரார்த்திச்சுக்கிறார், இவரிடத்துல அந்த வீடு இருக்கிறதே அது எப்படியாவது நமக்கு கிடைக்கணும். அது கூட கிடைச்சிடும், கட்டம் இல்லை. ஏன்னா ஒத்தொத்தருக்கு அது கிடைச்சுன்னு தான் இருக்கு, அது கட்டம் இல்லை இப்போ. ஆனா திருவாய்மொழி பிள்ளை அப்போதே தேவப்பெருமாள்கிட்ட பிரார்த்தித்தது, இது மேலோக்கீந்தாராக ஆக வேண்டும், இது வெறும் ஒருத்தரோட நிற்பது கூடாது, உலகத்தார் அனைவரும் உஜ்ஜீவனம் அடைவதற்காக ஈடுபடணும் என்று தன் திருவுள்ளத்தில் நினைச்சிருக்கார். ஸ்ரீசடகோபத்தை அர்ச்சக சுவாமி சாதித்துக் கொண்டே வருகிறார். அப்ப இந்த கடைசி நாலூராச்சான் பிள்ளை இருந்தார் இல்லையோ, அவரிடத்திலே சாதிக்கிறார். அப்பதான் திருவாய்மொழி பிள்ளை பிரார்த்திச்சிருக்கார் தேவப்பெருமாளிடத்தே, கேட்டவர்கள் கேட்டத்த வரந்தரும் பெருமாள், வரந்தரும் மாமணி வண்ணம். உடனே தன் திருவுள்ளத்திலே கொண்டு ஆச்சான் பிள்ளைக்காக உபதேசித்தார், நீர் இந்த ஈடு 36,000 படியே கொடும், அத்தை நம்முடைய நம்பள் நம்முடைய சிஷ்யரான திருவாய்மொழி பிள்ளையினிடத்திலே கொடும்னு ஆணையிட்டார். அதுக்கு என்ன அவசியம் கொடுத்துடுறேன், தேவர் சொன்ன ஆணைக்கு மீறி நாம நடப்போமா அப்படின்னு ஒத்துமிட்டார். அப்புறம் திருவாய்மொழி பிள்ளை ஞாபகப்படுத்தினார் மனசாலேயே தேவப்பெருமாளுக்கு, அது நடந்துடும் சுவாமியே அடியன் தேவர்கிட்ட, அதுக்காக பிரார்த்திக்கல, இப்போ அதற்கு பிற்பாடு நடக்கிறதுக்காகத்தான் பிரார்த்தித்தேன். ஓ அதுவா, நீ ரொம்ப பெரிய மனுஷாளுக்குலாம் ரொம்ப ஞாபகம் இருக்காது. ஏன்னா தேவப்பெருமாளுக்கு போய் ஏதோ ஒன்று சொல்லி வச்சோன்னு அவர் ஞாபகம் வச்சுக்க வேண்டாமா, ஞாபகம் வச்சுட்ட வரைக்கும் ஒன்னு சொன்னார் இவர் நல்ல வேலை. ஆனா அப்பவே ஞாபகப்படுத்தணும், நம்ம கவலைப்பட்டு சொல்லலாமோ கூடாதுன்னு இருந்தா காலம் கெட்டுப்படும். அதனால திருவாய்மொழி பிள்ளை உடனே ஞாபகப்படுத்தினார், அந்த ஷட்டாரியை எடுக்கிறதுக்குள்ள தேவப்பெருமாள் இதை நல்ல மகனார் கவரதாம் ஈந்தார் மேலோக்கீந்தார், இது மேற்கொண்டு பலருக்கும் ஆகும்படி கொடு என்று ஆணையிட்டார். அப்ப பிள்ளை அவரிடத்துல பிரார்த்திக்கிறார், சரி நீ சொன்னது, அப்ப என் ஆச்சாரிய நியமனம் என்னாகும், அது கூடாதுன்னு ஏன் ஆச்சாரியம் சொல்லி கொடுத்திருக்காரு, நீர் இன்னைக்கு குறுக்க வந்து சொல்லிட்டீர்னா அப்ப ஆச்சாரிய வாக்கியம் உல்லங்கனமாகாதானா, நாமத்தை சொல்லுவோம் சொன்னபடி செய்யும், உன் ஆச்சாரிய இடத்துல நான் சொல்லிக்கிறேன், எத்த செய்ய வேணுமோ நாம் சொல்லுவோம் சரினா. பக்கத்தில் இருக்கிற ஆச்சாரியனும் தலையசைத்தார். அப்புறம் திருவாய்மொழி பிள்ளைக்கு அர்த்தங்கள் எல்லாம் கொடுக்கப்பட்டு அவர் மேற்கொண்டு எல்லாருக்கும் கொடுக்கணும்னு உறுதி கொண்டுட்டார். இப்ப ஸ்ரீசைல பூர்ணரான திருவாய்மொழி பிள்ளை இடத்துல வந்துடுத்து கிரந்தமும் வந்துடுத்து அதற்குரிய உரிமையும் வந்து விட்டது, இனி மேற்கொண்டு எல்லாருக்கும் கொடுக்கலாம்னு வந்தாச்சு, யாரிடத்துல கொடுக்கலாம்னு திருவாய்மொழி பிள்ளை யோசிக்கிறார். அப்போதுதான் செந்தமிழ் வேதிய சிந்த தெளிந்து சிறந்து மகிழ்ந்திடு நாள் சீரொலகாரியன் செய்தொரு நட்களை தேசு பொருந்திருந்தாள் மந்தமதிப்புவி மானிடர் தங்களை வானில் முளைத்திடுநாள் மாசறிஞானியர் சேரு திராசர்தம் வாழ்வு முளத்திடுநாள் கந்தமலிர் பொழிசூழ் குருகாதிவன் கலர்கள் விளங்கிடினாள் காரம மேனி அரங்க நகர்க்கரை கண்கள் கழித்திடுநாள் அந்தமில் சீர் மணவாள முனிப்பதன் அவதாரம் செய்திடுநாள் அழகு திகழ்ந்திடும் ஐப்பசியில் திருமூலம் அதனும் நாளே என்று திருவாய்மொழி பெருடைய சிஷ்யராக மணவாள மாமணிகள் திருவவதாரம் பண்ணினார். ஜகழக்கிழந்தான் திருநாவீருடையவரான் தாதர் அண்ணர். அவருக்கு திருக்குமாரராய் ஆழ்வார் திருநகரி திருக்குருகூர் நம்மாழ்வார் எங்கு அவதரித்தாரோ அங்கேயே மணவாளவாமணிகள் திருவவதாரம் பண்ணினார். திருவாய்மொழி பிள்ளைக்கு ஒரு பிரபாவம் தெரியுமோ, அவருக்கு திருமலை ஆழ்வார்னு ஒரு பேர் உண்டு. அது கூட அல்ல, அவர் இயற்பெயர் திருமலை ஆழ்வார் தான், ஆனா திருவாய்மொழி பிள்ளைங்கிறது பட்டப்பெயர். திருவாய்மொழி பிள்ளைனே பேர் இருப்பாளா? திருவாய்மொழியில அவருக்கு இருந்த ஆதரவு, நம்மாழ்வார் அவதரித்த வைகாசி விசாகத்திலேயே தான் அவரும் திருவதாரம் பண்ணார். திருவாய்மொழி பிள்ளையும் வைகாசி விசாகம், நம்மாழ்வாரும் வைகாசி விசாகம், அதனாலதான் அவருக்கு திருவாய்மொழி பிள்ளைங்கிற திருநாமம் ஏற்பட்டது. அந்த சுவாமி பண்ணின கைங்கரியம் ஒரு ஒரு ஒப்பற்ற கைங்கரியம். ஆழ்வார் திருநகைகள் முழுக்க புல்லு மண்டி போச்சு, எல்லாம் ஒரே அந்த இடம்லாம் இருட்டா போய் எல்லாம் மண்ணு மண்டி போனா அதெல்லாத்தையும் புனர் நிர்மாணம் பண்ணி ராமானுஷ சதுர்வேதி மங்கலம்ங்கிற ஒரு இடத்த அவர் ஏற்பாடு பண்ணார். இன்னைக்கு நீங்க பவிஷ்யத் ஆச்சார்ய விக்கிரகம்னு போனா ஆழ்வார் திருநகர்ல சேவிச்சுக்கலாம், ரொம்ப ஆச்சரியமான சன்னதி. அவசரத்துல திவதேச யாத்திரை போனா ஒன்னும் தெரிஞ்சுக்க முடியாது, கொஞ்சம் நிதானமா போனா தான் தெரியும். இப்ப நாங்க ஊர் போறோம், மூணு நாள் 40 விதேசம் அப்படின்னாலே போச்சு, ஒன்னு நாம தெரிஞ்சு வரப்போறது இல்ல. மூணு நாளுக்குள் எல்லாம் அழைச்சின்னு போராடி அதை பத்தி ஒன்னு சொல்லவே வரல. போனோம்னா ஒன்னு ஞாபகம் வச்சுக்கோ, 108 விதேசம் சேவிச்சா மோட்சம்லாம் எந்த கிரந்தத்திலும் இல்ல. நமக்கு இருக்கிற ஜீவையிட்டவ சின்னத்தினாலையும் வாழற முளையினாலையும் தானே தவிர, அவன் கிருபையால நமக்கு கொடுக்க போறா. நான் 108 கிடுகிடுன்னு ஒரு தரம் போயிட்டு வந்ததுக்காக பெருமாள் மோட்சம் கொடுத்துட்டு போறாரா? அதெல்லாம் கொடுக்க மாட்டான். ஸ்ரீரங்கத்துல பரம வச்சுட்டா மோட்சத்துக்கு போடுவா? அதுவும் அல்ல. இது எதுவுமே நம்முடைய சம்பிரதாயத்திலே இல்லை. அதனாலதான் இந்த சம்பிரதாயம் புரியறதே கட்டமா போச்சு. எத்தையாரு ஒன்ன பண்ணா எத்தாரு ஒன்னு கிடைக்கும்னா சீக்கிரம் புரிஞ்சுட்டு போடுவா? ஆனா இல்லவே இல்லை, நீ உன் சொரூபத்துக்கு தகுந்தா போல இது அவ்வளவுதான். இப்படின்னா நான் இப்ப மக்களுக்கு ஒரே ஆசை, நான் ஏதோ பண்ணணுமே ஏதோ பண்ணணுமே, நான் ஒன்னும் பண்ண வேண்டாம். பிரவிற்த்தி மார்க்கத்தாலே மோட்சமா, நிவர்த்தி மார்க்கத்தாலே மோட்சமா? சரணாகதினாலே நிவர்த்தி மார்க்கத்தாலே மோட்சம். நாம் செய்வதற்கில்லை, செய்வதற்கு அவர் காத்துட்டு இருக்கார். அப்ப மோக்ஷோபாயம் பகவான் பத்துகிற பிரபத்தி அதுதான் நமக்கு பங்கி கொடுக்க போறதே தவிர இதனாலேயோ அதனாலயோ இல்ல. 4 விதேசம் கூட போயிட்டு நன்னா நிதானமா இருந்து சேவிச்சுட்டு பெருமானுடைய திருமேனி முழுக்க அனுபவித்து அவர் என்ன ஆடை அணிஞ்சிருக்கார், என்ன ஆபரணம், என்ன ஆயுதம், பிராட்டிமார்கள் எப்படி இருக்கார், இதை பத்தி ஆழ்வார் என்ன பாட்டு பாடியிருக்கார், என்னால அந்த ஊர்ல உட்காந்து ஒரு 4 தினம் அந்த 10 பாட்டை சொல்ல முடியுமா? இதுதான் நமக்கு உகந்ததே தவிர அவசரத்துல போயிட்டு வந்து ஆட்டமே நிறைய ஒத்தி போடுற மொழி. அடுத்த தினம் உரைச்சு போனா போச்சு, அவசரத்துல போயிட்டு வந்துட்டா இன்னொரு ஆபத்து வேற வந்துடும். அதாவது 40 ஊரை சேவிச்சிட்டோம், அடுத்த தினம் வரையிடலாம், நாங்க போனதுல சேவிச்சிட்டோம், அடுத்தத நேத்துக்கு சாப்பிட்டோம்னு சொல்றோம், இன்னைக்கு சாப்பிடலான்னு கேட்டா நேத்திக்கே சாப்பிட்டேன்னு சொல்றதே இல்ல. அது இன்னைக்கு வேணும், நாளைக்கு வேணும், நாளைக்கு வேணும், ஆனா பெருமாளை சேவிச்சுட்டா வந்துட்டு நேத்துக்கு மட்டும் சேவிச்சுட்டு வந்துட்டேனேனா? அப்படி அல்லாமல் நிதானப்பட்டு செல்ல வேண்டும். ஆழ்வார் திருநகரிலே ராமானுஜ சதுர்வேதி மங்கலம்ங்கிற இடம், அந்த இடத்தை ஸ்தாபித்து உள்ளுக்குள்ள பவிஷ்யதாச்சார்த்த திருமேனியும் எழுந்துருள பண்ணிவிட்டு அந்த 4 வீதி ஏற்படுத்தினதெல்லாம் திருவாய்மொழி பிள்ள பண்ணின கைங்கரியம். ஆழ்வாரையும் மறுபடியும் பிரதிஷ்ட பண்ணினார். இன்னைக்கும் அந்த திருவாய்மொழி வம்சத்தவர்கள் ஆழ்வாரத்திலிருந்து பெருமானுக்கு விடாம கைங்கரியங்களை பண்ணி கொண்டு வருகிறார்கள். இதை நாம தெரிஞ்சுக்கணும். ஏன்னா அங்கங்க இருக்கிற கிராமத்திலே அவ இன்னைக்கு இருக்கிறதே ஆச்சரியம். ஏன்னா அவளுக்கு மட்டும் வைராகியத்தோட வாழ்ந்துட்டு இருக்கணும், நம்ம வேணா எப்படி வேணா வாழ்ந்துட்டு இருக்கலாமா? அந்தந்த ஊர்ல ஸ்தலத்தார்னு சொல்றோம், இவெல்லாம் என்ன பண்றாள்? ஒரு நிமிஷம் இருடுவோம். அவ இருக்கிறதுனாலதான் நம்ம 40 ஊர் போயிட்டு வரும், இல்லைன்னா என்னைக்கு நம்மால போறதுக்கு முடியாது. அவர்கள் இருந்து கைங்கரியத்தை பாத்துக்கிறாள். இப்ப அவாளும் எங்களுக்கு மாசத்துக்கு 50,000 ரூபாய் சம்பாதிக்கணும், வெளியில போடுவோம்னு சொல்லிட்டா என்ன ஆகும்? அது நம்ம கொஞ்சமான அவாள் அதுக்காக பார்த்து விடணும். அது பாத்துக்காம நீங்க வைராகியத்தோட ஒண்ணுமில்லாதே இருக்கோ, நாங்க மட்டும் இப்படியே இருந்திருப்போம்னு சொல்றது நியாயமும். அதனாலதான் திவ்யதேச சம்ரக்ஷணம்ங்கிறது முக்கியமா போறது, அவர்களும் மனுஷியர்கள். மேலும் இப்பதான் பாசன செய்திச்சு, ஆச்சாரியன் சிச்சன் ஆருயரை பேணுபவன், தேசாரன் சிச்சனவன் சீர்வடிவை ஆசையுடன் நோக்குபவன். ஆச்சாரியர்களோ ஸ்தலத்தாரோ ஆச்சார பூஷாலோ யார் இருக்காளோ நாம தான் அவர்களை பார்த்துக் கொள்ள வேண்டும், அவர்களுக்கு வேண்டியத்தையும் நாம செய்யணும். அதனாலே திருவாய்மொழி பிள்ளை அங்க ஸ்தாபிச்சார், அவர் தான் எழுந்து கொண்டிருந்தார். அப்ப மணவாள மாமனிகளும் ஆழ்வார்த்த நகரிலேயே திருவவதாரம் பண்ணினார். படிச்சுன்னு வர வித்யாபியாசம் எல்லாம் நடக்கிறது, மேற்கொண்டு ஆச்சாரியனை தேர்ந்தெடுத்து கத்துக்கணும் மூலியம் திருவாய்மொழி பிள்ளைக்கு சிஷ்யர் ஆனார். அவரிடத்துல எல்லா அர்த்தங்களையும் கேட்டுவிட்டார். அப்ப திருவாய்மொழி பிள்ளை மணவாள மாமனிகளிடத்துல ஒரு பிரதிஜை வாங்கிக்கிறார். அவர் பரவதுக்கு புறப்பட போறார். இனிமே அவர் தான் இருக்க போறதில் உன் வாயிலைகள் இனி இன்னடிசில் வைப்பாரு இனி நாடாயேன்னு அழ்வாருடைய பாசரம். இனிமே என்னால முடியாது, நோயனது நுவலென்ன நுவலாதே இருந்துழிந்தாய் சாயலுடைய மணிமாமை தளர்ந்தேன் நான் உன் வாயடிச்சில் இன்னடிச்சில் வைப்பார இனி நாடாயே நம்ம ஆழ்வார் அஞ்சலிமடனாராய் பதிகத்தில் தூது விட்டார். நம்மால் இனி முடியாது, அழ்வார் கையில ஒரு கொக்கு கிளி வளர்த்துட்டு இருக்கார். அந்த கிளிக்கு பால் தயிர் சோறு எல்லாத்தையும் கொடுத்து கொடுத்து வளர்ப்பார். நாளாயிடுச்சு, ஆழ்வார் பரமதிக்கு போறாராம். அவரால் முடியல, முடியலன்னுட்டா கிளியே இனிமே உனக்கு ஆறு சோட போட்டு சோறு போட போறா, உன்னுடைய அளவுக்கு சோறு இடத்துக்கு யார் யார் நீ பார்த்துக்கும். அதை போலத்தான் இப்ப திருவாய்மொழி பிள்ளை சொல்றார், இனி மணவாள மாமரிகளே உம் வாயடைச்சில் இன்னடிச்சில் வைப்பார் நமக்கு தெரியாது, நமக்கு நாள் முடிந்து போயிட்டபடியால் உம்மிடத்துல ஒரே ஒரு பதிங்க வாங்கிக்கிறேன். நீர் சம்ஸ்கிருதத்திலே வித்பன்னர் வாஸ்தவம், ஸ்ரீபாஷ்யத்தை கத்திரியர் வாஸ்தவம். ஆனால் ஒரு தடவை ஸ்ரீபாஷ்ய காலக்ஷேபம் சொல்லிட்டு மற்ற எத்தனை தர முடியுமோ திருவாய்மொழியின் ஈட்டத்தான் நீர் காலக்ஷேபம் சொல்ல வேண்டும், அதுதான் உன்னுடைய பிறவியின் பயனாகவே இருக்க வேண்டும் என்று பிரதிஜை வாங்கிக் கொள்ள அப்படியே ஓம் என்று இசைந்தார் மணவாள மாமரிகளும். அதனாலே மணவாள மாமரிகள் அவதாரத்துக்கு ஏது பிரயோஜனம்னு பார்த்தால், நம்மாழ்வாரின் திருவாய்மொழி ஈட்டை ஜகத்து முழுக்க அறிந்து கொண்டு உஜ்ஜீவனம் அடைவிக்க செய்வது, இது மணவாள மாமரிகளுடைய ரொம்ப உயர்ந்த பிரயோஜனம். அதனாலதான் அவரை பத்தி சொல்லச்சே, மாசத்த செண்பன் மணவாள மாமனிவன் வந்தினலேன் ஆற்றில் கரைந்த புலியல்லவோ தமிழ் ஆரணமே. தமிழ் ஆரணம், தமிழ் வேதம், ஆரணம்னா வேதம், தமிழ் வேதம்ங்கிறது திருவாய்மொழி. திருவாய்மொழி எங்க இருக்குன்னே தெரியாது போயிருக்கும். நல்ல வேளை அவர் பிறந்தாரோ, வீடு 36,000 படி உலகம் முழுக்க பிரச்சாரம் பண்ணினார். இன்னைக்கு நாம திருவாய்மொழி கற்றுட்டு இருக்கோம். ஏன் சாமி திருவாய்மொழி தேவையா? வேதாந்த தேசிகன் பாதுகா சாஸ்திரத்திலே தெரிவிக்கிறார், லக்ஷ்மி ரமணாய ரோச்சயிஷ்யன் திரவிடோபனிஷன் நிவேச சூன்யானபி லக்ஷ்மி ரமணாய ரோச்சயிஷ்யன். பகவான் பார்த்தார் நம்ம சம்பந்தத்தினாலே இவனுக்கு மோட்சம் போகணும், வேதத்தின் மூலமா சம்பந்தம் கொடுப்போம்னு வேதத்தை கொடுத்தார். வாசிச்சோம், எவ்வளவு வாசிக்க முடியுமோ வாசிச்சோம், நாள்பட நாள்படது முடியாமலே போயிடுது. யாருக்கு வேதம் வந்து சொல்றாளா தெரிஞ்சுக்கிறாளா? கோவில் கோட்டியில பின்னாடியே பனேகமா உபனிஷத்து தான் பாராயணம், இதுதான் நம்முடைய நிலைமையை தவிர பூர்வபாகமான வேத பாராயணம்ங்கிறதுக்கு ரொம்ப குறைஞ்சிப்படுது. காஞ்சிபுரத்தில் உள்ளது பெருமானுக்கு நித்த கைங்கரியம், நன்னா நடக்கிறதுன்னா அவ்விடத்துல நடக்கிறது கொண்டாட தகுந்த விஷயம், பல்லாண்டு பாட வேண்டிய விஷயம். அதனாலே வேத பாராயணம்ங்கிறது அன்னைக்கே அப்படி தேசிகனே தெரிஞ்சு போச்சு, இனிமே இது மேற்பட ஆள் இருக்க போறது இல்லையே. அதனால திரவிடோபனிஷன் நிவேச சூன்யானபி, ஓ இது சமஸ்கிருத வேதம் முடியலன்னா திராவிட வேதம் கொடுப்போம் அப்படின்னு ஆழ்வார பிறப்பித்து திருவாய்மொழி எழுத வச்சார். சரி இதன் மூலமாவான வந்து சேரட்டும், ஏன்னா திருவாய்மொழி படிச்சா அதை படிச்சு வந்து சேரட்டும்னா நாம அதுக்கு தப்பிச்சுட்டோம். நாம அவர் என்னென்ன கண்டுபிடிக்கிறாரோ நாம கண்டுபிடிக்க மாட்டோமா? அவர் நம்மளை எப்படியான திருத்திடணும்னு பிரயத்தனம் பண்றார். அகப்பட்டே நான் பாருன்னு நாம பிரயத்தனம் பட்டுருந்தோம்னா, யான் ஒட்டி என்னுள் இருத்துவம் எந்திலம் தான் ஒட்டி வந்து என் தனிநெஞ்ச வஞ்சித்துன்னு அழுவார் சாதித்தார். பெருமாள் ஓட்டிட்டு ஓட்டிட்டு வரச்சே நான் ஓட்டிட்டு போயிருக்கணும், வெட்டிட்டு வெட்டிட்டு நான் போனேன். அதனால அவர் கண்டுபிடிச்ச வழிக்கெல்லாம் மாற்று வழி நான் கண்டுபிடிச்சேன், அந்த தமிழ் வேதத்தையும் தெரிஞ்சுக்க மாட்டேன்னுட்டு தேசிகம் பார்த்தா அவர் விடுறதா இல்ல, நீங்க என்ன கண்டுபிடிச்சாலும் சர்வேஸ்வரன் சர்வஜன் விட்டுவரா, அதனால நம்மாழ்வாரே ஸ்ரீ சடகோபம் அப்படின்னு ஆக்கி விட்டார். ஈசவன் தள்ளப்பட்டுதான், நானும் வேதம் ஆண்டான்னு சொல்லு, நீ திவ்ய பிரபந்தம் ஆண்டான்னு சொல்லு, ஆழ்வாரே ஸ்ரீ சட்டாரியா இருக்கார், அந்த சட்டாரி உன் தள்ளப்படுமோ இல்லையோ அந்த சம்பந்தத்தை வச்சு நான் மோட்சம் கொடுத்துக்கிறேன். ஆக மொத்தத்துல நம்மாழ்வார் சம்பந்தம் இருந்தா தான் மோட்சம் என்ன பெருமான் தன் திருவுள்ளத்திலே கொண்டான். திரவிடோபனிஷன் நிவேக சூன்யான் அபிலக்ஷ்மி ரமணாய ரோச்சயிஷ்யன், எதற்காக ஆழ்வாரும் சடகோபன்கிறது வேறல்ல பாதுகைங்கிறது வேறல்ல, ரெண்டும் ஒண்ணுதான். இப்ப நம்ம பெருமாள்கிட்ட சட்டாரி வாங்கிக்கிறோம், மேல ரெண்டு பாதுகை இருக்கு பாருங்க, அந்த பாதுகை தான் நம்மாழ்வாரே, நம்மாழ்வாரே சட்டாரி, சட்டாரியே பாதுகை, அவரைத்தான் நம்ம தலையால பெற்றுக் கொள்ளுகிறோம். அதனால வாழ்வாருடைய திருவாய்மொழி சம்பந்தம் இருந்தாத்தான் நமக்கு முக்தியே. அதைத்தான் மணவாள மாமனிகள் பிரயத்தனமே பட்டார், அதற்காகத்தான் தன் வாழ்நாளையே செலவழித்தார். இவர் அவதரித்தது ஒரு சாதாரண ஐப்பசி மாசம் திருமூல நட்சத்திரத்திலே, வருஷம் ஆங்கில கணக்கில் 1371, கடைசி நாள் 1443, சுமார் 73 ஆண்டுகள் இப்பூலகத்தில் எழுந்துருளி இருந்தார். ராமானுஷர் முதல்ல 120 சம்வத்சரங்கள் எழுந்துருளி இருந்தார். ராமானுஷரும் ஆதிசேஷனுடைய அவதாரம், மணவாள மாமரிகளும் ஆதிசேஷனுடைய அவதாரம். ஆனா நீங்க ஒண்ணு பாத்திருப்பீள், மனசுல குறுகுருன்னு ஒரு கேள்வி இருந்துட்டே இருக்கும், ராமானுஷருக்கு எங்கேயும் ஆதிசேஷ பீட்டம் இல்லையே, ஆனா மணவாள மாமனிகளுக்கு ஆதிசேஷ பீட்டம் இருக்கே, அவர் ஆதிசேஷ அவதாரம்னா இருக்கிறதானே அதுலே, இவர் மட்டும்தான் ஆதிசேஷ அவதாரமா, ஏன் அந்த பீட்டம் இல்லையேன்னு தோணும். ஆதிசேஷ அவதாரம்ங்கிறதுக்காக அந்த பீட்டம் அவருக்கு இல்லை, மணவாள மாமனிகளுக்கு அதனால அந்த பீட்டமே இல்லை, அதை தன்னுடைய சிஷ்யன் சமர்ப்பித்தாருங்கிறதுக்காக அவர் வச்சிருந்தார். சிஷ்யன் சமர்ப்பித்தாரா? யார் சுவாமி? தேவரைய பீட்டம்லாம் ஆச்சாரியனுக்கு வச்சு கொடுக்கிறாரே, அந்த சிஷ்யனார்னா பணக்கார சிஷ்யன், சாதாரண சிஷ்யனே இல்லை, சர்வஜன் சிஷ்யன், எல்லாருக்குமே அவர் தான் மயர்வர மஜனிலமே அருள்வர். அந்த நம்பருமாள் தான் மணவாள மாமனிகளிடத்திலே நாம் இவர் வாயாக ஈடு கேட்க வேண்டும் என்று ஆசைப்பட்டதாக சொல்லுவார்கள். அதனாலே நம்பருமாள் சமர்ப்பித்த சேஷ பீட்டத்தை தான் இன்னைக்கு மணவாள மாமனிகள் வச்சிருந்துருக்கார். ராமானுஷருக்கு அது இல்லையேன்னா அவர் சேஷர், அவரே ஆதிசேஷர் தான், அவரே பீட்டம் தான் அப்படின்னு வச்சுக்க வேண்டியதான். பகவானுக்கு அவரே பீட்டமா இருக்கா. அதனால அந்த ஆதிசேஷனுடைய புனரவதாரமாக மணவாளமாமுனிகள் திருவவதாரம் பண்ணி ஆங்காங்கு திவ்யதேச யாத்திரை மேற்கொண்டு கடைசியாய் துறவரமும் மேற்கொண்டு திருவரங்கத்துக்கு வந்து சேர்கிறார். எங்கு எந்த ஆச்சாரியன் திறந்தாலும் ஸ்ரீரங்கத்துக்கு தான் வந்து சேர வேண்டும். இப்ப மணவாளமாமுனிகள் ஆச்சாரியனை பற்றி பேசும்போது இவர் என்ன கிரந்தங்கள் எழுதியிருக்கார், நமக்கு என்ன சொத்து விட்டு சென்றிருக்கிறார் அப்படின்னு பார்த்தால் கொஞ்சம் கீழேந்து படிக்கட்டு ஏறுவோம். அதாவது நமக்கெல்லாம் நமக்கும் ரிஷிகளுக்கும் பர்வத பரவான ஒட்ட வாசி போறோம். நம்ம தேகாத்மா அபிமானிகள், தேகமே ஆத்மான்னு நினைச்சிருக்கிறவா. நமக்கும் ஆத்ம ஞானம் கைவந்த ரிஷிகளுக்கும் மலைக்கும் மடுவுக்கும் உண்டான வேறுபாடு. அவளுக்கு ஆத்மா தேகம் வித்தியாசம் தெரியும், நமக்கு தெரியாது. ஆனா ரிஷிகளே கூட தேகாத்மா அபிமானிகளான நாம் ஆத்ம ஞானம் கைவந்திருக்கிற ரிஷிகள். ரிஷிகளுக்கும் ஆழ்வார்களுக்கும் அத்தனை வாசி போறோம். ரிஷிகளுக்கும் ஆழ்வார்களுக்கும், ஆழ்வார்கள் மலை, ரிஷிகள்லாம் மடு, அந்த அளவுக்கு அவா ரெண்டு பேருக்கும் ஆசி. ஏன்னா ஏதோ உபாயாந்தரங்கள் பிராப்தியாந்தரங்கள் எல்லாத்தையும் பறிச்சுட்டு வந்தாலும் இல்லையோ, ஆழ்வார்களோ தங்கள் பிரயத்தனத்தால ஞானத்தை லபிக்கவே இல்லை, பகவானுடைய அனுகிரகத்தாலே பெற்றார்கள். ரிஷிகளுக்கு ஸ்வப்பிரயத்தன லபம், தாங்கள் பிரயத்தனப்பட்டு தான் சம்பாதிச்சா. ஆனா ஆழ்வார்கள் மயர்வர மதிரணம் அருள பெற்றவர்கள், அவர்களுக்கு ஏற்றம். அப்ப ரிஷிகள் பண்ண இத்திகாச புராணங்கள்லாம் அந்த நிலைதான். அதுக்கு மேல ஆழ்வார்களுக்கு ஏற்றம். அவ்வாழ்வார்களுக்குள்ளும் மசுருகவி ஆழ்வாருக்கு தனி ஏற்றம். ஆழ்வார்கள் அத்தனை பேரும் ஒரு நிறை ஒரு தட்டுன்னு வச்சுட்டா, அதை விட மசுருகவி ஆழ்வார் ஆச்சாரியாபிமானமே உத்தாரகம். தேவமத்தரியேன் குருகூர் நம்பி பாவி நின்னிசை பாடி திருவனே, இவரை தவிர மற்றொரு தெய்வம் நமக்கு தெரியாதுன்னு இருந்தா சொல்லியோ, அவர் நிறை ஏற்றம். இதெல்லாம் 4000 திவ்ய பிரபந்தம் வரை. இதுக்கு மேல ஒரு படி போவோம். மூலம் அருளி செய்த திவ்ய பிரபந்தம் பாடின ஆழ்வார்களை விட அதற்கு வியாக்கியானம் அருளி செய்த ஆச்சாரியர்கள் மேல்படி. அதனாலதான் இன்னை பெருமை அறிஞ்சிலையோ, இந்த பெருமை உனக்கு தெரியாதா என்னன்னு கேட்டுக்கோ. ஆழ்வார்கள் தாங்கள் அவதரித்த நாள்களிலும் வாழ்வார நாள் நமக்கு வண்ணுலகீர். ஆழ்வார்கள் அவதரித்த நாள்களை விட நமக்கு எது வாழ்வு தெரியுமோ, ஏறாறு மெதிராசதி உரையில் அவதரித்த நாள். ராமானுஷர்னு சொன்னது அகில ஆச்சாரியர்களையும் சொன்னதாக கொள்ள வேண்டும். ஆச்சாரியர்களுக்கு என்ன பெருமைன்னா, மூலத்தை மட்டும் வச்சு வாசிச்சு தெரிஞ்சுட போறானா, அதற்கு வியாக்கியானம் இருந்தா தனி தெரிஞ்சுக்கிறதுக்கு முடியும் அப்படிங்கிறதுக்காக பண்ணி பண்ணி உரை எழுதி வைத்தார்களோ இல்லையோ ஆச்சாரியர்களுக்கு ஏற்றம். அந்த உரையாசிரியர்களிலேயே பல விதம் உண்டு. அதாவது வேதாந்தத்துக்கு உரை எழுதினவர்கள்னு ஒரு கோட்டி, வேதாந்த உரையை காட்டிலும் ஆழ்வார் பாசரங்களுக்கு உரை எழுதினவர்கள்னு ஒரு கோட்டி, பாசரங்களை காட்டிலும் ரகசிய திரயத்துக்கு வியாக்கியானம் பண்ணினவர்கள்ங்கிறது மற்றொரு கோட்டி. இப்ப கீழ்கோட்டியோடையே ராமானுஜர் விடை பெற்று விடுறார். ஏன்னா அவர் எழுதினது எல்லாமே வேதாந்த கிரந்தத்துக்கு தான் வியாக்கியானம். ராமானுஜர் வேதாந்தபரமா வியாக்கியானம் பண்ணார். அப்ப அதுக்கு அடுத்தபடி போகணும்னார். பல மகாச்சாரியர்கள் ஸ்தோத்திரங்களும் பாடி ஆழ்வார் பாசரங்களுக்கும் வியாக்கியானம் பண்ணி, ரகசியத்ரயத்துக்கும் வியாக்கியானம் பண்ணி, ராமாயணம் முதலான இதிகாச புராணங்களுக்கும் எழுதி, இது எத்தனை எழுதினாலும் இல்லையோ அடுத்த நிலை. எல்லாத்துக்கும் கீழே ஒரு நிலை வச்சுன்னு போ. ஆச்சாரியர்களுக்குள்ளேயே கிரந்தம் எழுதி வச்சவா ஒரு கோட்டி, எழுதாதவா ஒரு கோட்டி. என்ன கிரந்தம் எழுதாத ஆச்சாரியர்களும் உண்டு. அவர்களை காட்டிலும் நமக்குன்னு புத்தகம் எழுதி வைத்தவாளுக்கு பெருமை. அதிலும் ரெண்டா பிரிச்சுடனா இருப்போம். அனுவிருத்தி பிரசன்ன ஆச்சாரியர்களை விட கிருபாமாத்திர பிரசன்ன ஆச்சாரியர்களுக்கு பெருமை. ராமானுஜருக்கு முற்பட்ட ஆச்சாரியர்கள் எல்லாம் நிறைய கைங்கரம் பண்ணி யோகியத்தை இருந்தா தான் அர்ச்சனை கொடுப்பா. நம்மளால தான் கிடைக்காதுன்னு அவள்கிட்ட நாம யாரும் ஒண்ணு விட போறது இல்லவா. நம்மளெல்லாம் இப்போ அவளுக்கு நம்ம அடையாளமும் நன்னாவே தெரியும், அதனால சேர்த்துக்கவே போறது இல்லை. ராமானுஜருக்கு பிற்பட்டவர்கள் தான் சரி கிருப்பையால இவனுக்கு அனுகிரகிப்போம். இவங்கிட்ட யோக்கியத்தை இருக்காலாம் பார்த்தா ஒண்ணு இருக்க போறது இல்லை. ஆசையே யோக்கியதை, தெரிஞ்சிக்க வேணுங்கிற ஆர்வம் இருக்கும் இல்லையோ, அது இருந்தாலே இவனுக்கு கொடுத்துருவோம்னு ராமானுஜருக்கு பிற்பட்டவர்கள் இருந்தார்கள். அதனால அனுவிருத்தி பிரசன்னாச்சாரியர்களை விட கிருபாமாத்திர பிரசன்னாச்சாரியர்களுக்கு ஏற்றம். அதுலயும் கிரந்தம் பண்ணி வச்ச வாளுக்கு ஏற்றம். அதுலயும் வேதாந்த கிரந்தத்துக்கு வியாக்கியானம் பண்ணதை விட 4000 திவ்ய பிரபந்தத்துக்கு வியாக்கியானம் பண்ண வாளுக்கு ஏற்றம். சரி திவ்ய பிரபந்தத்தை விட இன்னொன்னு இருக்க போறதா அப்படின்னு கேட்டா அதுலயும் சில குழப்பங்கள்லாம் இருக்கும் இல்லையோ. ஏன்னா திவ்ய பிரபந்தத்தில் நான்முக கடவுள் எங்கோ, நெடுமகி சடையன் எங்கோ, நான்முக கடவுள் எந்தோ, கடிமகள் பண்ண சடையனே என்னும், நான்முக கடவுளே என்னும் கடிகம் என்னென்னமோ அறவரை பற்றி பேசுவோம். முனியே நான்முகனே முக்கண்ணப்பா, யாரு தேவதையா, சமமான தேவதையா, வெவ்வேறையா, கொஞ்சம் குழப்பம் இருக்கும் இல்லையோ. அதனால திவ்ய பிரபந்தத்துக்கு வியாக்கியானம் பண்ணதை விட குழப்பமே இல்லாத ரகசியத்ரயத்துக்கு யாரு வியாக்கியானம் பண்ணாலோ அவ்வாச்சாரியர்கள் தான் ஏற்றம். அது பல மகாச்சாரியர்கள் பண்ணி உள்ளார்கள். அதுலயும் மூல கிரந்தம் பாடினவா பல, அதுக்கு வியாக்கியானம் அனுகிரகித்தவர்கள் வெகு சிலர். அதுலயும் ரகசியத்ரயத்துக்கு மூல கிரந்தம் உண்டா, பங்கு புடலோகாச்சாரியர் எடுத்து தெரிவிக்கிறார். அவர் ரகசியத்திலேயத்துக்கான 18 ரகசிய கிரந்தங்களை சாதித்தார். ஆனால் வாசிச்சு பார்த்தா நிஜமாவே ரகசியம் அப்படின்னு தான் சொல்லணும். அவ்வளவுலாம் ஒண்ணும் புரிய போறதே கிடையாது. ஆனால் அது மூலம்தான், மூல ரகசிய கிரந்தம் சாதித்ததை காட்டிலும் அதற்கு வியாக்கியானம் அருளி செய்த மணவாள மாமனிகளுக்கு தனிச்சிறப்பு. ஏன்னா அவர் மூலம் எழுதவே இல்லை, ரகசியத்திலேயத்துக்கு வியாக்கியானமே எழுதினார். பெருமாளை பத்தி ஏதாவது பாடினீரோ? அவருக்கு பாட தெரியாது, பாடவே இல்லைன்னா. அதான் முன்னோர்கள் நிறைய பேர் பாடிட்டாங்க, இல்லாதத பத்தி தான் நாம எழுதணுமே தவிர. அப்போ உமக்கு ஆறு பகவான்னா, நம்ம ராமானுஷரே தான் நமக்கு தெய்வம் என்ற ராமானுஷருக்காகவே ரெண்டு முக்கிய பிரபந்தங்களை சாதித்தார். அதற்கு ஒன்னருக்கு பெயர் எதிராஜ விம்சதி, கொஞ்ச நாள் முன்னாடி சேவிச்சது. மற்றொன்னருக்கு பெயர் ஆர்த்தி பிரபந்தம், அது தமிழில் இருக்கக்கூடிய பிரபந்தம். எதிராஜ விம்சதி, ஆர்த்தி பிரபந்தம், இந்த ரெண்டையும் ராமானுஷ திருவடிகள் உபாயம்னு சொல்றதுக்கும் அவர் திருவடிகளே பிராப்தியம்னு சொல்றதுக்கும் சாதித்தார். துவய மகாமந்திரம்னு கேள்விப்பட்டிருக்கோம் இல்லையோ, அதுல பூர்வ வாக்கியம்ங்கிறது சரணாகதி பண்றது, அடுத்த வாக்கியம்ங்கிறது கைங்கிறத்தை பிரார்த்திக்கிறது, அது பகவானிடத்தே. ஆனா மனவாளவனிகள் சாதித்தது ஸ்ரீமத் ராமானுஜ சரணவு சரணம் பிரபத்தே ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹ. சரணாகதியும் ராமானுஜ திருவடிகளிலே, கைங்கிற பிரார்த்தனையும் அவருடைய திருவடிகளிலே. வாசா யதீந்திர மனசா வகுஷாச யுஷ்மது பாதாரவிந்த யுகளம் பஜதாம் குருணாம் கூராதிநாச குருகேச முகாத்திய பும்சாம் பாதானு சிந்தன வரஹ சததம் பவேயம். என்னுடைய வாக்காலும் மனத்தாலும் மெய்யாலும் ராமானுஷா உமையே நினைத்து உம்மையே பாடி உம் திருவடிகளுக்கே கைங்கேற்றம் செய்யும்படி ஆக்கி கொடுப்பீர் என்று எதிராஜ விம்சதியிலே பிரார்த்தித்துக் கொள்கிறார். அதனாலே சரணாகதி அனுஷ்டிக்கிறதுக்காக எதிராஜ விம்சதி, கைங்கேற்றத்தை பிரார்த்திக்கிறதுக்காக ஆர்த்தி பிரபந்தம். ராமானுஷர் திருவடிகளே இதரெண்டையும் அனுகிரகித்தார். அதற்கப்புறம் உலகத்திலே இந்த நம்பிள்ள ஈட்டை பிரச்சாரம் பண்ண வேண்டும். எத்தனை தடவை காலக்ஷேபம் பண்ணிருப்பாருன்னு அவருக்கு தான் தெரியும். அத்தனை தடவை உயர்வர உயர்ந்த உடையதிலிருந்து ஆரம்பித்து பிறந்தார் உயர்ந்தே வரைக்கும் திரும்ப திரும்ப ஈடு காலக்ஷேபம் சாதிக்கிறார். அப்ப ஈடு காலக்ஷேபம் பண்ணிட்டு இருக்கிறதேதான் அதை கேட்டு கேட்டு ஈர்க்கப்பட்டு பல திக்குகளிலிருந்தும் ஆச்சாரியர்கள் வந்து வந்து இவரை ஆசிரியிக்கிறார்கள். அப்படி வந்தவர் தான் பிரதிவாதி பயங்கர அண்ணா, அப்படி வந்தவர் தான் எறும்பி அப்பா, பகவானாலே ஆணையிடப்பட்டு சேர்ந்தவர் தான் அண்ணன் கோயில் அண்ணன் சுவாமி, அதே எம்பெருமான் ஆணையால சேர்ந்தவர் தான் பொன்னடிக்கால் ஜிஎஸ்வாமி, வானமாமலை ஜிஎஸ்வாமி. இப்படி ஒத்தொத்தரும் மணவாளவாமனிகளை ஆசிரியித்ததுங்கிறது இவர் திருவாய்மொழிக்கு சொல்ற வியாக்கியானம் வெகு உண்மையாக இருக்கிறது. இதுதான் இனி லோகத்திலே நடக்க போகும், இதுதான் நமக்கு முக்தி பெற்று கொடுக்கும் அப்படிங்கிற எண்ணத்தோட அனைவரும் வந்து ஆசிரியித்தார்கள். அவரும் ஸ்ரீரங்கத்தில் எழுந்தருள் இருந்தார். அவர் இந்த காலக்ஷேபம்னா சாதிச்சிருக்கணும்னா ஒரு இடத்துல அமர்ந்து சாதிக்கணும் இல்லையோ? எங்க இருப்பார்? ஊருக்குள்ள நுழைந்த உடனே நம்பெருமாளுக்கு செய்தி போய் நம்முடைய பல்லவராயன் மடத்தை இவருக்குன்னு ஆக்கி கொடுங்கள். பல்லவராயன் மண்டபம் ஒன்று கட்டிச்சிருந்தான் பெருமாள், அது இன்னைக்கு இருக்கு. அதாவது தெற்கு உத்தரவீதி, தெற்கு உத்தரவீதி, கீழ உத்தரவீதி, இந்த ரெண்டு சேர்ற இடத்துல தெற்கு உத்தரவீதி முனையில இன்னைக்கு மணவாளவனிகள் சன்னதி எந்த இடத்திற்கோ அதுதான் பல்லவராயன் மண்டபம். அந்த மண்டபத்தை அவருக்காக கொடுத்ததுன்னா கொடுத்தாச்சு. இன்னைக்கு நாம பார்க்கிற முதல் பாதி மண்டபம் மட்டும்தான் முதல்ல இருந்தது. பின்னாடி போய் சேவிச்சோம்னா திருமலையாழ்வார்னு அந்த காலக்ஷேப கூடத்துக்கு பெயர். அது அது மணவாளவர்கள் வரும்போது அந்த இடத்துல கிடையாது, அவர் எழுந்துள்ளதே இல்லை. காலக்ஷேப கூடம் வேணுமேனு தான் யோசிக்கிறார். அதுக்காக நிர்மாணம் பண்ணி ஆகணும். எங்கிருந்து கொண்டு வந்து எப்படி கட்டலாம்னு யோசித்தவர் காட்டு அழகீசிங்கர் சன்னதிக்கு சென்றார். அங்குதான் பிள்ளை லோகாச்சாரியர், வரதராஜ பெருமாளுடைய அபராவதாரமான பிள்ளை லோகாச்சாரியர் 18 ரகசிய கிரந்தங்களை அங்கு அமர்ந்துதான் காலக்ஷேபம் பண்ணுவார். காட்டை சங்கியர் சன்னதிக்கு அவசியம் போயிட்டு வர்றோம், நம்ம நம்பெருமாள் சன்னதிக்கு போயிட்டு வந்துடுறோம். ஒரு பெரிய திருக்கோலத்தோட அற்புதமா எழுந்துள்ளிருக்கார். ரெண்டு பேருமே இந்த காட்டை சிங்கர் சன்னதிக்கு உண்டு. ஒன்னு பிள்ளை லோகாச்சாரியர் அட்டாதச ரகசியத்தை அங்க சாதித்தார் என்கிற பெருமை. மற்றொரு பெருமை உண்டு, திருவரங்கத்தமுதனார் ராமானுஷன் உத்தந்தாதி பாடினதான் அங்கு அமர்ந்து கொண்டுதான். அதுல ஒரு வேடிக்கை ஒரு சிறப்பு பார்த்திருந்தா, இந்த ராமானுஷன் உத்தந்தாதியில மட்டும் கடைசி மூணு பாட்டு சாத்தோட பாட்டுக்கு வருது. எல்லா இடத்துலயும் ரெண்டு பாட்டு தானே இருக்கும், ஆனா இங்க இருப்பிடம் வைகுந்த மங்கட இன்புத்து ஜீரத்து அங்கே மூணு பாஷர சாத்துமர பாஷர் இருக்கும் இல்லையோ? இது ராமானுஷர் இருந்த காலத்திலேயே திருவனந்தபுரத்தினால் எழுதினது. அவர் எழுதிட்டு இருக்கார், சிஷ்யாட்ட சொல்லிட்டே இருக்கார் காட்டாசிங்கர் சன்னதியில் உட்காந்து. என்னமோ கேள்விப்பட்டு சட்டுன்னு ராமானுஷர் அங்க வந்துட்டார். வந்தா அப்ப 105 பாட்டு தான் ஆயிருந்தது. ராமானுஷர் வந்துட்டாருன்னு எழுதுக்கா எல்லாரும் எழுந்து மிச்சம் மூணு பாட்டை பாடினா அது சாத்துமர பாட்டாயிருக்கும். இவை எல்லாரும் எழுந்திருந்து கடைசி மூணு பாட்டை சொன்னாலும் மூன்றும் சாட்சி பாட்டாக இருக்கட்டும். அதனாலே காட்டழிச்சிங்கிற சன்னதிக்குத்தான் இந்த ரெண்டு பெருமையுமே. பிரபன்ன காயத்ரி பிறந்ததும் சரி, பிரபத்தி சாஸ்திரத்தை வெளியிட்டருளின 18 ரகசிய கிரந்தங்கள் அவதரித்ததும் சரி, இரண்டும் அந்த இடத்திலேதான். குளரோகாச்சாரியர் அங்கிருந்துதான் சிறுனு வந்திருக்கார். அது எழுதியும் வைக்கப்பட்டது. அங்கிருந்து அப்புறம் வெளியில போனார். நம்பெருமாளை ரட்சிக்கிறதுக்காக குளரோகாச்சாரியர் ஈடுபட்டார். கொடிக்குளத்துல ஜோதிஷ் குடியில போய் பரமோதித்தார். இது நாம சரித்திரம் கேள்விப்பட்டுட்டோம். அந்த இடம் இருக்கு சுவாமி தான் இல்லையே தவிர அந்த இடம் அப்படியே தான் இருக்கு. இப்போ குரத்தாழ்வான் பிருந்தாவனத்துக்கு யாத்திரை போகணும்னு ஆசைப்பட்டார். எதுக்குன்னு பக்கத்துல இருக்கிறவா கேட்டா, எப்படியும் கண்ணனுடைய திருவடி சம்பந்தத்தால முக்தி உண்டு. ஆனா அவர் திருவடி சம்பந்தம் வாங்கிக்கிறதுக்கு அவன் அவதரிச்சிருக்கிறச்சே நான் இல்லை. அதிமான சௌத்திர ரொம்ப வருத்தப்பட்டு தெரிவிக்கிறார். ஆ சின்பத குசும மங்கிரி சரோருகந்தே ஏ வேஜிரே வனஸ்பதையோ லதாவா. பெருமானே உன் திருவடி சம்பந்தத்தாலே மரம் செடி கொடிக்கெல்லாம் மோட்ச முடிச்சியமே. நான் அந்த சமயத்துல பிறக்காத போய் போயிட்டேனே, இப்ப என்ன செய்யலாம்னா இப்ப போகிறேன். போனா அன்னைக்கு இருந்த மரம் செடி குடியினுடைய பேரம் பேத்தி மரம் செடி இன்னைக்கு இருக்க முடியுமா? அது இருக்க. ஆனா அதனுடைய பேரனோ பேத்தியோ வாழையடி வாழையா அது பட்டு 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 வளர்ந்து வந்திருக்க முடியோ அந்த இடம் போறும். அதை போய் தீண்டுட்டு வந்தாலே நீ எனக்கு மோசம் கொடுத்துருவேன் அப்படின்னு குரத்தாழ்வான் அதிமான ஸ்தவத்திலே பிரார்த்திக்கிறார். ஆகையால் அன்று அவர்கள் இல்லாட்டா கூட இடம் எங்க படுத்துப்போம், அதுக்குதான் ஓடுறோம். அந்தந்த திவதேசிக்கு எதுக்கு வா போறான்னு கேட்டா, ஓ இங்குதானே அவர் இருந்து சேவித்திருக்கிறார். அவர் இருந்த இடம்ங்கிறதே அதற்குண்டான பெருமை. ஆனா அங்க போனார், அங்கிருந்து மண் எடுத்துட்டார். இது அஷ்டாதசம் விளைந்த மண், ரகசியம் விளைந்த மண் அப்படின்னு சொல்லி அங்கிருந்து மண்ணை எடுத்து வந்து அதை கீழே சேர்த்து தான் திருமலையாழ்வார்ங்கிற மண்டபம் கட்டினார். அதுதான் அவருக்கு காலக்ஷேப கூடம். இன்னைக்கு நீங்க அந்த சேவிக்கிறதுக்கு போனீங்கன்னா அந்த மண்ணை மட்டும் அந்த இடத்துல விட்டு வச்சிருக்கா. ஒரு சின்ன இடம் இப்படி கம்பி போட்டு கட்டி வச்சிருப்பா. ரெண்டு இடம் இருக்கும் அங்கே. ஒரு இடத்துல மண் இருக்கும், இன்னொரு இடத்துல ஒரு சின்ன பிறைக்குள்ளே ஆதிசேஷ வடிவத்தோடையே மணவாளம் அவர்கள் எழுந்துருப்பர். அதுதான் தன்னுடைய இயற்கை ரூபத்தோட அவர் சீவைகுண்டத்துக்கு புறப்பு போன இடம். 1443 அவர் திரும்பி எழுறாரோ இல்லையோ அந்த சின்ன பிறைக்குள்ளிருந்துதான் மணவாளர்கள் திரும்ப எழுந்துருளினார். ஆனா இந்த ரெண்டு இடத்தையும் அவசியம் அடுத்ததுல போகும்போது பிரார்த்தித்தீன்னா சேவை பண்ணி வைப்பார். சாதாரணமா பந்தோபஸ்துக்காக திறக்க மாட்டார்கள், கேட்டா அவசியம் திறந்து சேவை பண்ணி வைப்பார் நமக்கும். ஆனால் அது பின்னாடி இருக்கிற திருமலையாழ்வார் மண்டபம் அங்கிருந்து கொண்டுதான் இந்த காலக்ஷேபங்கள் அத்தனையும் சாதித்தார். அப்ப வீடு எப்படி வந்து சேர்ந்திருக்கு, நம்பிள்ள சாதித்தார், வடக்கு திருவீதி பிள்ளை எழுதினார். அதை வாங்கின நம்பிள்ள ஈழுண்ணி மாதவாச்சாரியருக்கு கொடுத்து, அவர் அத்த ஈயுண்ணி பத்மநாபாச்சாரியரை கொடுத்து, அவர் நாலூர் பிள்ளைக்கு கொடுத்து நாலூர் ஆச்சான் பிள்ளைக்கு கொடுத்து, அவர் திருவாய்மொழி பிள்ளைக்கு கொடுத்து திருவாய்மொழி பிள்ளை மணவாழ் மாமர்களுக்கு கொடுத்து, அது இன்னி வரைக்கும் உலகம் முழுக்க வருது. ஒரு சின்ன திருவிக்கிரம ஸ்ரீபாத தீர்த்தம் கங்கேன்னு கீழோகத்துல இடங்கிது. அதனுடைய பல கிளைகள் தான் இன்னைக்கு பாரத தேசம் முழுக்க பாகீரதி ஓடுறது, அலகனந்தா ஓடுறது, ஜான்ஹவி ஓடுறது, இத்தனை ஓடுறதுன்னு ஒண்ணுதான். அதை போல அந்த ஒரு நம்பிள்ளை சாதித்ததை தான் இன்னைக்கு பல்கி பெருகி நாமும் அனுபவிச்சுன்னு வந்திருக்கோம். அப்ப இவர் இருந்து இத்த காலக்ஷேபமாக சாதித்தாரோ உலகாருக்கு இது கிடைத்திருக்கிறது. இப்படி மணவாளவர்கள் அர்த்தங்களை சொல்லிட்டே வந்தார். நம்பெருமாளுக்கு ஒரு ஆசை, நம்பிள்ள சொல்லச்சேவே கேட்க விட்டுட்டோம். அதுக்கப்புறம் அவ யாரு நம்ம கேட்டா கூட கொடுத்துருக்க மாட்டான். ஏன்னா ஒத்தருக்கு ஒத்தருக்கு ஒத்தருக்குன்னு வச்சுட்டா இவருக்கு வாய்ப்பே இல்லை. இப்போ இருந்தா நீ அந்த ஒரு சிஷ்யனா வந்து சொல்றேன்னு விடுவாளே தவிர அதுக்கு மேல பூர்வர்கள் மாற்றி முடிவெடுக்கவே மாட்டான். அதனால பெருமாள் வச்சா நாமே கேட்டுட்டா போச்சு. இப்பதான் மணவாளவர்கள் நமக்கு பக்கத்துல வந்துட்டாரே, அதனால இவர் சொல்லும் அர்த்தத்தை நாம் கேட்டுக்கொள்வோம் என்று முடிவுறுத்தினார். அதுக்காக கூப்பிட்டார், கூப்பிட்டு அனுச்சு. நீ இங்க வந்து திருவாயுமொழி காலக்ஷேபம் சொல்லும், வீடு சொல்லும், நான் கேட்கணும்னு ஆசைப்படுறேன். மணவாளர்கள் மாட்டே விட்டா, இது என்ன நாம ஆறு தேவர் ஆறு அந்த இடத்துல வந்து பேசறதுக்கெல்லாம் நமக்கேது யோக்கியதை. இப்போ நாமார் பெரிய திருமண்டபம் ஆறு, பெரிய திருமண்டபத்துல வந்து உட்கார்ந்து சொல்ல சொல்லிட்டே இருக்கு. நாமார் பெரிய திருமண்டபம்ங்கிறது தேவஜி ஆள் துவாரத்துக்கு வெளியில இருக்கிற மண்டபம். ரெண்டு பக்கத்து படியினால நாம மேல ஏறுறோம். ஏறின உடனே வரிசையில நிற்கிறோம் பாருங்க. அந்த மண்டபம் தான் பெரிய திருமண்டபம்னு பேர். அதற்கு சந்தன மண்டபம்னு பேருண்டு. ஏகாதசி முதலான திருமஞ்சனங்களும் அந்த மண்டபத்துல தான் நடக்கும். ஏகாதசி திருமஞ்சனம் நடக்கும், இங்க நடக்கும். பெரிய பெருமாள் தெர திறந்திருக்கும், மூலவர் உள்ள இருப்பர், உற்சவமூர்த்தி இந்த இடத்துல எழுந்துள்ள இருப்பர். அந்த மண்டபத்துக்கு தான் பெரிய திருமண்டபம்னு பேர். அங்கிருந்து கொண்டு நீ சொல்லலாம் சொல்லலாம்னா சரின்னு ஏற்றுட்டு வந்துவிட்டார். சொல்ல ஆரம்பிச்சாச்சு. ஒரு வருஷ காலம் அர்ச்சகர்கள்லாம் பெருமாள்கிட்ட பிரார்த்திக்கிறார். நீ சொல்றதெல்லாம் சரி, ஆனா இந்த ஊர்ல இருக்கிற உற்சவத்தை என்ன பண்ண போறீங்க? எப்பதாலும் உற்சவம். காலக்ஷேபம்ங்கிறது ஸ்ரீரங்கத்துல பண்றது பெரிய கட்டம். ஏன்னா அந்த பெருமாள் வேற யாருக்கும் இடமே கொடுக்க மாட்டார். எதுவா இருந்தாலும் அவர் தான் அவர் 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 அவரை தவிர எந்த பெண்ணும் தளிக்கைய பத்தி கூட நினைக்கூடாது. அவருக்கு எப்ப புறப்பாடும் போய் நிக்கணும், எப்ப திருமஞ்சனமோ போய் நிக்கணும். ஆனா பார்த்தா நமக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்கும், இவ எப்ப பிள்ளைகளை பள்ளிக்கூடத்துக்கு அனுப்புறா, எப்ப தளிய பண்றா, எப்ப வேலை பாக்குறா, எப்ப பார்த்தாலும் நிப்பா, அது பத்தாம் மணி புறப்பாடுனாலும் நிப்பா, அஞ்சரை மணி புறப்பாடுனாலும் நிப்பா, எப்படி நிக்கிறாள் நமக்கே ஆச்சரியமா இருக்கும். ஆனா இன்னைக்கும் நம்பெருமாள்னா அந்த ஊருக்கு ராஜாவை போலே, ரங்கராஜான்னு சொல்லுகிற மொழி திருவரங்கராஜன் சொன்னால் மத்த ஊர்ல எல்லாம் பெருமாளாத்தான் இருப்பார், ஆனா அந்த ஊர்ல பிரஜைகளுக்கு ராஜாவா இருக்கார். அதனால நம்ம ராஜா புறப்படுறான்னு ஓடி வரா அத்தனை பேரும், பிரஜையினாலே ராஜ விசுவாசம் இருக்கு மொழியும் ராஜாவிடத்துல. இப்ப அதை பத்தி நம்ம ஒழிச்சிட்டோம், அதனாலதான் இது சொன்னாலே என்னன்னு புரிய மாட்டேங்கிறது. அந்த நாள்ல தசரதனோ அஜமகாராஜனோ தசரதனோ ராமனோ இருந்த நாள்ல பிரஜைகளுக்கு எவ்வளவு விசுவாசம் இருக்கும்னு ராமாயணத்தை வாசிச்சா புரியும். அந்த விசுவாசம் இருந்தா தான் நமக்கு நல்லது. ராஜா அத்தனை நல்ல ராஜாவா இருந்தான் அதையும் சொல்ல முடியும், நல்ல ராஜாவா இருந்தா பிரஜைகளுக்கு விசுவாசம் இருந்தது. இன்னைக்கு மற்ற ராஜா கிடைக்கவும் தெரியாது, ரங்கராஜன் அதே போலத்தான் இருக்கிறான். அன்னைக்கு ராமானுஜர் ஏற்படுத்தி வைத்ததுதான் இன்னைக்கும் ராமானுஜாரிய திவ்யாஜ்யா வர்த்ததாம் அபிவர்த்ததாம்னு சொல்லுகிற மொழியும், பத்து கொத்து பரிவாரமாக பிரித்து என்னென்ன நேரத்துல என்னென்ன சன்னதியில என்னென்ன கைங்கறி நடக்கட்டும், அது பழுதில்லாம நடக்கிறது. இன்னைக்கு உள்ளுக்குள்ள இருக்கிற சன்னதிக்கு மட்டும் நாம ஏதாவது பண்ண பார்த்தோம், குழப்பம் தான் மிஞ்சு. அத்தனை இருக்கு சன்னதி அங்க, அத்தனை உற்சவங்கள். இன்னைக்கும் தாயாருக்கு உற்சவம் இருக்கு, பெருமாளுக்கு உற்சவம் இருக்கு. ஒரு அறநாழிக்கை பொழுது கூட ரெண்டும் குழம்பவே குழம்பு, அது உற்சவம் அப்படியே போகும், இது உற்சவம் அப்படியே போகும். இதுல தோழிக்கினியான் இருக்கு பாருங்க, தோழிக்கினியான் தாயார் தோழிக்கினியான்னு தனி, பெருமாள் தோழிக்கினியான்னு தனி. ஆனா ஸ்ரீபாதம் தாங்குவாள் பொது, யார் ஸ்ரீபாதம் தாங்கணுமோ அவ அதே பதினாறு பேர் தான், அந்த பதினாறு பேர் தான் தாயார் சன்னதி கேட்கணும், அந்த பதினாறு பேர் தான் பெருமாள் சன்னதி கேட்கணும், அந்த பதினாறு பேர் ஒரே ஊருக்கும் போகணும். அதனால ராமானுஜர் எப்படி ஏற்பாடு பண்ணிருக்காருன்னா, பெருமாள் தோல்ல இருந்தா தாயார் இருக்க முடியாது, தாயார் தோல்ல இருந்தா பெருமாள் இருக்க முடியாது, ஒரையூர் நாச்சியார் தோல்ல இருந்தா இவா இருக்க முடியாது, இருக்க முடியாதுன்னா அவ்வளவு அழகாத்த ஏற்பாடு பண்ணி வச்சிருக்கார். அதுல ஒண்ணு கூட கேட்டே போகாது, ஒன்னு ஒன்னுக்கு ஒண்ணு குழம்பவே குழம்பாது, அந்தந்த சன்னதி கைங்கரே நடந்துட்டேதான் இருக்கும். அதனால நம்ம அந்த ஊர் பஞ்சாங்கத்தை படிக்கலன்னா எப்ப எந்த சேவையுமே தெரியாது போடும், நபர்வாளுக்கு நடந்துட்டே இருக்கும். மூலமூர்த்தி சேவை உண்டானா, இப்ப சேவை உண்டு, இப்ப சேவை இல்லை, மணிக்கணக்கு போட்டுருவா, ஏன் சாமி அவர் பாட்டுக்கு சேவை செலுத்த வேண்டியதானே, அதுல குழப்பம் உண்டு. நம்பெருமாள் மேல எழுந்துடணும், எங்க கீழே நிக்கணும், எங்க படி கடையணும், அவர் எப்படி உள்ள போகணும், அப்ப வரிசையில எப்படி பெரிய பெருமாள்கிட்ட சேவிச்சுட்டு வரணும், இதெல்லாம் தெரியும் சாமி. அதனாலதான் அன்னைக்கு அதை போலவே ஏற்பாடு பண்ணி வச்சார். இத்தனை இருக்கிற சமயத்துல இவர் குறுக்க போய் ஒரு வருஷம் காலக்ஷேபம் தான், அப்ப அவர் எப்படி கேட்டுப்பார். அதனாலதான் அர்ச்சக சுவாமி ஞாபகப்படுத்திட்டார், தேவதீர் ஏதோ ரொம்ப ஆசையில கேட்கணும்னு சொல்லிட்டு இப்ப உற்சவத்தை என்ன பண்ணணும், பெருமாள் யோசித்தாரா, அது கரெக்டம் தான், அதனால ஒரு வருஷம் உற்சவத்தை நடிச்சிருக்கா நம்மளால கேட்க முடியும். எனக்கு திருவாயுப்பை கேட்கறதுலதான் மனசு இருக்கே தவிர ஆகமாச்சே உற்சவமாச்சேன்னா ஆகமா எனக்கு தானே, நான் சொல்றதுங்கிறது நான் இப்ப உற்சவம் கேட்கணுங்கிறது இல்லை, எனக்கு திருவாயுமொழி கேட்கணும்னு ஆசை. நிறுத்தும் என்ன, எல்லா உற்சவத்தையும் ஓராண்டு காலம் நிறுத்தி விட்டார், நிறுத்தி மனவாளவனுடைய திருவாக்காலை அத்தனையும் கட்டார். இது ஸ்ருதி கட்டம், இது இதிகாச கட்டம், இது புராண கட்டம், இது ஸ்மிருதி கட்டம். இது ஸ்ரீபாஷ்யத்துல இந்த ஓரொரு கட்டமா வரும். ராமானுஜர் புறச்சமயங்கள்லாரி எதிர்த்து இது இது தப்பு தப்பு, சங்கர பாஸ்கர் யாதவ் வாட்ட பிரபாகர் தங்கள் மதம் அவர்கள் சாய் உரும்படிக்கு அர்த்தங்களை சுருண்டு வரைச்சே, நாங்க ஸ்ருதியை வச்சிருந்து இது உங்களுக்கு பதில், ஸ்மிருதியை வச்சிருந்து பதில், இதிகாச புராணங்களை கொண்டு பதில், மன்வாதி ஸ்மிருதிகளை கொண்டு பதில், இதுக்கெல்லாம் பேர் வைப்பா, ஸ்மிருதி கட்டம், இதிகாச கட்டம், புராண கட்டம், ஸ்ருதி கட்டம், வேதாந்த கட்டம், அது கட்டம். அத போல திருவாய்மொழியினுடைய அர்த்தத்தை இவர் சொல்லிருக்காரு, இது திராவிட வேத சாகரம், அதுவோ சம்ஸ்கிருத வேத சாகரம், இது திராவிட வேத சாகரம். திராவிட வேத சாகரத்துக்கு அர்த்தம் சொல்லி ஆகணுமே, நீங்க வியாக்கியான நாம நினைப்போம் திருவாய்மொழி தானே, தானேனா உட்காந்து பார்த்தா தெரியும். திருவாய்மொழி காலக்ஷேபத்தில் உட்காந்து முதல்ல முதல் சிவப்பதிப்படி, இரண்டாம் சிவப்பதிப்படி, மூணாம் சிவப்பதிப்படி தாண்டினாலே சாஸ்திரம் படிச்சிருந்தாலே வழியே தாண்ட விட மாட்டார். முதல் பத்து போஷன் அம்மாழ்வார் பாடியிருக்கிற உயர்வர உயர்ந்தாலும் உடையவங்கிறது அதீத வேதாந்த அர்த்தம். ஏன்னா அவர் வேதம் தமிழ் செய்வதற்காகவே பிறந்த மாற நொல்லு. வகுடாபரணம் வந்தே ஜெகதாபரணம் முனின் எஸ் ஸ்ருதே உத்தரம் பாகம் சக்கரே திராவிட பாஷையா, ஸ்ருதியினுடைய உத்தர பாகத்தை தமிழில் ஆக்கினார். ஸ்ருதி உத்தரவாங்கிறது வேதாந்தம், வேதாந்த பாகத்தை தமிழாக்கி கொடுத்தார் சக்கரே திராவிட பாஷையானுடு. ஆகையால் மணவாள மாமனிகள் அந்த வியாக்கியானங்களை எல்லாம் எடுத்துரைத்து இப்படி சுத்தி சொல்றது, இப்படி அழ்வார் சொல்றார். இது வேதாந்த தேசிகன் திரவிடோபனிஷத் சாரம்னு எழுதியிருக்கார். திரவிடோபனிஷத் ஐக கண்டியம் அப்படிங்கறதுதான் பெரியவர்கள் எழுதி வச்சிருக்கார்கள். அதாவது இதுதான் அந்த வேதம், இதுதான் இந்த வேதம், இந்த ரெண்டு வேதங்களும் ஒரே அர்த்தத்தை சொல்றது பாருங்கோ அப்படிங்கறதுக்காகவே அவர் கிரந்தமே எழுதினார். திரவிடோபனிஷத் தாத்பரிய ரத்தனாவளி, திரவிடோபனிஷத் சாரம். இல்ல நம்ம வாசிக்கணும், வாசிக்கிறத விட்டுட்டு எதுலயோ புத்தி போயிட்டு இருக்கே தவிர அவ எழுதி வச்சது வாசிக்க மாட்டேங்கிறோம். அவ எழுதியிருக்காளே அதை முதல்ல எடுப்போம் படிப்போம், அதை விட்டுட்டு அவ எப்படி பிறந்தா அவ அப்படி பிறந்தா எதுவோ ஏதோ இப்படின்னு புத்தியை போக்கிட்டோம்னு சொன்னால் நாழிதான் வீணா போகும். பெருமாள் இதெல்லாம் நமக்கு விரிச்சு வச்சிருக்கிற பெரிய வலை, அந்த வலையில காலை வச்சுட்டா நம்மாழ்வார் சாதிக்கிறார். அகச்சனி வைத்த மாயவல் ஐம்புலன்கள் ஆமவை நன்கறிந்தனன் அகச்சி என்னையும் நீ அரும் சேர்த்தில் வீழ்த்தி கண்டாய். பகவன் நீ கருணையா இருக்கிறா அப்புறம் வேஷம் போடுறேன், உங்ககிட்ட வரவிடாமைக்காக இந்த பெரிய வலையை நீ வீழ்ச்சி வச்சிருக்காய். இந்திரியங்கள்ங்கிற வலை, சம்சாரங்கிற வலை, சண்டை பூசல் பிரிவு வம்பு தும்புங்கிற வலை, இந்த வலைய போட்டு வச்சு நான் அதுல சிக்கி நுட்டுவேன் தானே நீ எதிர்பார்க்கிறேன். நீ மயர்வர மஜனன மருளின படியாலே நான் வரையில சிக்க மாட்டேன்ட்டாரோ, நீதானே எனக்கு மயர்வர மஜன மருளினாய். மாயவல் ஐம்புலன்கள் ஆமவை நன்கறிந்தனன், நான் தெரிஞ்சுட்டேன் இனிமே இந்த வலையில காலே வைக்க மாட்டேன். அதனால எந்த இடத்துல ஒரு பிணக்கு இருந்தாலோ ஏதான ஒரு மனஸ்தாபம் இருந்தாலோ அதுக்கிட்ட நாம போகப்படாது, நாம தள்ளி என் உண்டு என் புஸ்தகம் உண்டு இப்படி இருந்ததுதான் நல்லது. அந்த நாள்ல பல பெரியோர்கள் மகாவித்வான்கள்லாம் ரொம்ப கோவில் பக்கம் கூட போக மாட்டான், பிரமாண அனுபவத்தோடு இருந்துருவா. ஏன்னா அதோட பம்பேல பாருங்க, நமக்கு நம்ம புத்தகம் வாசிக்க போறோம், அன்னைக்கு இருக்கிற ஆச்சாரியர் என்ன எழுதினாரோ தெரிய போறது, ஆனா அதுல இருக்கிற அர்த்தம் புரியறச்சே வரப்போற சந்தோஷம் சொல்லி புரிய வைக்கவே முடியாது. ஒரு புத்தகத்தை படிக்கிறோம், அந்த அர்த்தம் ரெண்டு நாளா நமக்கு புரியவே புரியாது, திரும்ப 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 படிச்சு பார்ப்போம், கேட்டு கேட்டு பார்ப்போம், படிச்சு பார்ப்போம், புரியல. ஒரு நாள் ராத்திரி படுத்துட்டு அப்புறம் 2 மணிக்கு தூக்கத்துல ஞாபகம் வந்துடும், எழுந்து உட்காண்டவோ இதுதான் இந்த அர்த்தம் போல் இருக்கேன்னா அதை யார்கிட்டயானு சொல்லலாம் நம்மளால தாங்கவே முடியாது. ஓ இவ்வளவு உயர்ந்த அர்த்தம் கிடைச்சிருக்கே சொல்லணும் மொழி அப்படின்னு அதை சொல்லுவார். ராத்திரி 2 மணிக்கு யார் கேட்டுப்பா, அதனாலே மறுநாள் சாயங்காலம் 6:30 உபன்யாசம் வரைக்கும் காத்துட்டு இருக்கணும், அப்பதான் 4 பேர் கேட்கறதுக்கு வருவா, அப்பதான் இந்த விஷயத்தை சொல்லலாம்னா. ஏன் சுவாமி வீட்டுல குடும்பத்தில் இருக்கிறவாட்ட சொல்லக்கூடாதுன்னா, அதை கேட்டுக்கிறவாள இருக்கணுமே, இருந்தாலும் சொல்லலாம். இப்ப அது கேட்கறவாள இல்லையு சொல்லிட்டு மறுநாள் சாயங்காலம் வரைக்கும் தான் காத்துட்டாகணும். அதனாலே அர்த்தம் தெரியறதுனாலே ஒரு ஆசைதான், பிரமாணத்தில் அனுபவம் இருந்தால்தான் பிரமேய அனுபவம் ரசிக்கும். கிரந்தத்தை தெரிஞ்சுக்க தெரிஞ்சுக்கத்தான் பெருமானை நம்மாலே ஓ இவர் இவ்வளவு வசந்தவர்னே புரியும். திரும்ப திரும்ப சேர்க்கிறோம் போறோம், சேர்க்கிறோம் போறோம், பாசம்னா அவரை பத்தினதை படிச்சா தானே இவர் இன்னார்னே நம்மால தெரிஞ்சுக்கிறதுக்கு முடியும். அதனாலதான் பூர்வாச்சாரியர்கள் நிறைய கிரந்த நிர்மாணம் பண்ணினார்கள். இப்படி சுதிகட்டம் சுதிகத்தம் இதிகாச புராணம் என்று எல்லாவற்றையும் எடுத்துரைத்தார். ஓராண்டு காலம் திருவாய்மொழி காலக்ஷேபம் ரொம்ப ஆச்சரியமாக நடந்தது. அத்தில் லங்கித வானரகேவ படையின்னு சொல்லுவார்கள், ஒரு கவிஞன் எழுதி வச்சான், எல்லா குரங்குகளும் சமுதிரத்துக்கு மேல நடந்து போச்சு, இல்லையோ அணை கட்டினோடனே மேல போச்சு. ஏதாவது ஒரு குரங்கு கூட்டு, நீ நடந்து போன இடத்துல கீழே எத்தனை முத்து இருக்குன்னு தெரியுமான்னு கேட்டா சொல்லுமா, அதெல்லாம் தெரியாது, நாங்க ஏதோ மேல போனமே தவிர எனக்கு என்ன கீழே இருக்குன்னு தெரியும். அத போல பல பேர் திருவாய்மொழியில முயற்சித்து பார்த்தாலும் அவர்கள்லாம் மேல நடந்து போனவர்கள், ஆனா உள்ளுக்குள்ளே இறங்கி முத்து குளித்து முத்தையும் மணி மாணிக்கத்தையும் நமக்கு பெற்றுக் கொடுத்தார் விசதவாச்சி காமணிகளான மனவாள மாமணிகள். அவ்வர்த்தத்தை எல்லாம் உலகாருக்கு கொடுக்க அதையெல்லாம் நாம் சுருக்கமா சொல்லணுங்கிறதுக்காக ஒரு திருவாய்மொழிக்கு ஒரு பாசரமாய் திருவாய்மொழி 100 தண்டாதி அப்படிங்கிற பிரபந்தம் சாதிக்கிறார். உயர்வே பரன்படிய உள்ளதெல்லாம் தான் கண்டு உயர்வேத நேர்கொண்டுரைத்து மயர்வேதும் வாராமல் மானிடர வாழ்விக்கும் மாறன் சொல் வேறாகவே விளையும் வீடு. இந்த திருவாய்மொழி 100 தண்டாதிங்கிறதே ரொம்ப ஆச்சரியமான பிரபந்தம். நம்மாழ்வாருடைய ஒரு திருவாய்மொழி 1102 பாட்டு, அதுக்குள்ள 100 பாட்டு, அந்த ஒரு ஒரு 10 முதல் 10 2 10 3 10 4 10 சொல்ற மொழியோ, அந்த 10களுக்குள்ள 10 திருவாய்மொழி, முதல் திருவாய்மொழி, 2 திருவாய்மொழி, 3 திருவாய்மொழி அப்படின்னு திருவாய்மொழி. இது என்ன திருவாய்மொழி, அது என்ன திருவாய்மொழின்னா, அது மொத்தமா திருவாய்மொழின்னு கிரந்தத்துக்கு பேர், ஆனா அதற்குள்ள ஒரு ஒரு 10 பாசரத்துக்கு ஒரு ஒரு திருவாய்மொழின்னு பேர். இப்ப திருவாய்மொழியில ஒரு பாட்டு கணக்கு சொல்லணும்னா முதல் 10 4 திருவாய்மொழி 2 பாட்டு அப்படின்னு சொல்லுவார். 1.4.2 அப்படின்னு வச்சிருந்தா முதல் 10 4 திருவாய்மொழியில் 2 பாட்டு அப்படின்னு நம்ம பாத்துக்கணும். எதுக்கு இதை சொல்றேன்னா, வந்து பார்த்ததுல இருந்து இப்ப திடீர்னு ஒரு பாட்டுன்னு சொன்னோம்னா சுவாமி அதை எப்படி பாக்கணும் அப்படின்னு கேக்குறா. எல்லாரும் கையில ஒரு புத்தகம் வச்சிருக்கா, இப்ப 4000 திவ்யப்பிரபந்தம் புத்தகம் கூட நிறைய இடத்துல பாத்திருக்கேன், ஆனா எதான ஒண்ணுன்னா ஆபீஸுக்கு போற மாதிரி ஃபைல் எடுத்துட்டு வந்துடுறா. அது பார்த்தேன், என்னது சுவாமி ஏதோ ஃபைல் எல்லாம் எடுத்துன்னு வர அளவுக்கு எதுக்குன்னா, அதுலதான் எல்லாத்தையும் போட்டு வச்சிருக்கா, அதுல வரிசா அங்கங்க இருக்கிறது எல்லாத்தையும் எடுத்து அச்சு போட்டு வச்சிருந்து ஓ இன்னைக்கு இது எது சேவைக்கு போறோம். அதனாலதான் இப்ப சொல்றேன், ஒரு பாட்டுன்னு பார்க்கணும்னா 1, 4, 2 போட்டிருந்தா முதல் 10 4 திருவாய்மொழி 2 பாட்டு அப்படின்னு புரட்டணும். புரட்டினா சுலபமா நம்ம எடுத்துள்ளோம். அதனால அது ஒரு ஒரு திருவாய்மொழி 10 பாசர மொழியும் அந்த திருவாய்மொழியினுடைய அர்த்தத்தை சுருக்கமா கொடுப்போம்னு மனவாளவர்களுக்கு எண்ணம். அதுக்காகத்தான் இந்த திருவாய்மொழி 100 தண்டாதின்னு பாடுறான். ஒரு திருவாய்மொழிக்கு ஒரு பாசரம், அப்ப நம்ம எத்தனை இருக்கோம், 100. ஏன்னா 100 திருவாய்மொழிகள், 10 திருவாய்மொழி, 10 100, 100 திருவாய்மொழிகளுக்கு 100 பாசுரங்கள் பாடினார். அதிலே சில பிரதிஜைகள்லாம் வேண்டார். முதல் பிரதிஜை, ஒரு பாசுரத்தையும் நம்மாழ்வார் திருநாமம் வரணும், ஏன்னா அவர் தானே எழுதினதே, அப்ப அவருக்கு கிருதஜ்ஞத்தை சொல்ல வேண்டாமா? ஆனால் அவர் திருநாமம் வரணும். அந்த திருவாய்மொழி என்ன கருத்து சொல்லித்தோ அந்த கருத்தை கண்டிப்பா இந்த ஒரு பாட்டுக்குள்ள சொல்லணும். அந்த திருவாய்மொழி எந்த சொல்லுல ஆரம்பிச்சதோ இந்த பாட்டு அதுலதான் ஆரம்பிக்கணும். அந்த திருவாய்மொழி எந்த சொல்லுல முடிஞ்சதோ இந்த பாட்டு அந்த சொல்லுல தான் முடியணும். அந்தாதியா இருக்கணும், ஏன்னா திருவாய்மொழி அந்தாதி, இதுவும் அந்தாதியா இருக்கணும். எல்லாத்துக்கு மேலே பகவான குறித்து நம்மாழ்வார் என்னான்னு அனுபவிச்சாரோ அத ஆழ்வாரை குறித்து நாம சொல்லிடணும். இதுதான் இந்த சில பிரதிஜைகள். சொல்றச்சே ரொம்ப சுலபமா இருக்கும் பிரதிஜை, பாடி பார்த்தானே தெரியும். பாடி பார்த்தான்னு அவர் கட்டப்பட்டு பாடினாரோன்னா, ஆழ்வார்கள் ஆச்சாரியர்கள் யாருமே கட்டப்பட்டதில்லை, இவர்களெல்லாம் பகவத் அனுகிரகத்தால பாடினபடியாலே அவர் பாட்டுக்கு நினைச்சத பாடுவர்கள் பாடினது நன்னா இருக்கும். இவ்வளவுதான் அவளுக்கு தெரியுமே தவிர, நாம தான் புஸ்தகத்தை புரட்டணும், படிக்கணும், தல்ல தட்டி தட்டி அதான ஏறதான பாக்கணும், அப்பதான் உள்ள என்ன இருக்குங்கிறதே நமக்கு தெரியறதுக்கு வரும். இதெல்லாம் கட்டம் வச்சுக்கணும். நம்ம நாளும் பாடும்போது ஒரு பாட்டு சொல்லணும், உயர்வே பரம்படியை உள்ளதெல்லாம் தான் கண்டு உயர்வேத நேர்கொண்டுரைத்து மயர்வேதும் வாராமல் மானிடரை வாழ்விக்கும் மாறன் சொல் வேறாகவே விளையும் வீடு. உயர்வே உயர்வர உயர்நலமுடையவர்னு பதிக ஆரம்பிச்சு சொல்லி உயர்வேன்னு ஆரம்பிச்சுட்டார். உள்ளதெல்லாம் தான் கண்டு உயர்வேத நேர்கொண்டு மயர்வேதும் வாராமல் மானிடர் வாழ்விக்கும் மாறன், மாறன்கிறது நம்மாழ்வாருடைய பெயர், திருநாமம் விட்டு அதே அந்த அந்த முதல் பத்தினுடைய கடைசி, முதல் திருவாய்மொழியினுடைய கடைசி பாசுரம் எதுவோ அந்த பாசுரம் வீடுன்னு முடியறது, வீடுவின் முத்தவன் அடுத்து ஆரம்பிக்கிறது, இவரும் வேறாகவே விளையும் வீடு அப்படின்னு வீடுன்னு முடிச்சுட்டார். மாறங்கிற திருநாமமும் வந்துருத்து. அதுக்கு மேல சொன்னது முக்கியம், பகவானுடைய திருவடிகளை பற்றி நான் மோட்சம்னு நம்மாழ்வார் திருவாய்மொழியில சொன்னார் இல்லையோ, மாறன் வேறாகவே விளையும் வீடு, நம்மாழ்வார் திருவடிகளை பற்றி நான் மோட்சம் யோசிச்சுட்டார். அப்ப பகவான் ஆழ்வாருக்கு என்ன காட்டினானோ அது ஆழ்வாரே நமக்கு தான் என்ன மாணவர்கள் இங்க தெரிவிக்கிறார். அதனாலே திவ்ய பிரபந்தமான திருவாய்மொழியும் உலகத்திலே பரவச் செய்தார், பாடின நம்மாழ்வாருடைய பிரபாவத்தையும் உலகத்திலே பரவச் செய்தார். எண்டிசையும் அரிய எம்புகேன் ஒண்டமிழ் சடகோவருடைய திருவாய்மொழி 105 திருவாய்மொழிக்காக பாடினார். ஆர்த்தி பிரபந்தம் எதிராதி விம்சதி ராமானுஜ வைபவத்துக்காக பாடினார். மற்றும் ஒரு உயர்ந்த கிரந்தம் உபதேச ரத்தின மாலை. உபதேச ரத்தின மாலைங்கிறது பூர்வாச்சாரியர்களுடைய உபதேசங்களாகிற ரத்தனங்களையே மாலையாக தொடுத்து சமைக்கப்பட்டது. பூர்வர்கள் நிறைய உபதேசம் பண்ணியிருக்கா, அவர்களை பத்தி நாம தெரிஞ்சுக்கணும். ஆழ்வார்கள் அவதரித்த நாள்கள், அவர்கள் அவதரித்த திவ்யதேசங்கள், அவர்கள் பாடியிருக்கிறது, இதற்கு நாம தெரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக தான் உபதேச ரத்தின மாலை பாடினார். எந்த திருவாய்மொழி பிள்ளை இன்னருடால் வந்த உபதேச மார்க்கத்தை சிந்தை செய்து மன்னிய சீர் வெண்பாவில் வைத்து பேசுகின்றேன். நான் வெண்பாவில் வச்சு பாசுரமா பாடுறேன், எல்லாரும் நீங்க அதை நல்லா கேட்டுங்கோ. எந்த திருவாய்மொழி பிள்ளை என்னருளால் ஸ்ரீசைலேசருங்கிற திருவாய்மொழி பிள்ளையினுடைய அனுகிரகத்தாலே தான் பாடுகிறேன் என்று உபதேச ரத்தனமாலை பாசுரமும் பாடினார். அதுல பல கருத்துக்களை வெளியிட்டார். நேற்றே சிரத்தை இந்த கோட்டியில தெரிவிச்சிருக்கேன். லோகாச்சாரியனுடைய சிவஜன பூர்ண மகாத்மியம், சிவஜன பூர்ணத்தினுடைய தாத்பரியம் இது இத்தனை அதுல சொல்லிட்டு கடைசியா பலஸ்ருதி சொல்றார், என் உபதேச ரத்தனமாலை யார் சொல்லிடோ அவ எல்லாருக்கும் எந்த எதிராசர் இன்னருளுக்கு என்ன விளக்காகி சதிராக வாழ்ந்துடுவர், ராமானுஷருடைய அனுகிரகத்துக்கு இலக்காகலாம். ஏன் அப்படி சொல்றேன் தெரியுமா? அது எதிராஜ விஷயத்தில பதில் சொன்னார். காலத்திரையே கரணத்திரைய நிர்மிதாதி பாபக்கிரியஸ்ய சரணம் பகவத் க்ஷமைவ. காலத்திரயத்தாலே கரணத்திரயத்தாலே எத்தனையோ பாபங்கள் பண்ணிவிட்டேன், மனசு வாக்கு காயம் மூன்று கரணங்களாலையும் பாபம் பண்றேன், பூதகாலம் வர்த்தமான காலம் பவிஷ்யத் காலம் மூன்று காலத்திலையும் பாபம் பண்றேன், மூணு பேரிடத்திலே பகவான் பாகவதர்கள் ஆச்சாரியர்கள் எல்லாரிடத்திலையும் பாபம் பண்றேன், காலத்திரையேபி கரணத்திரைய அதி நிர்மிதாதி இப்படி மூணு மூணுத்தினாலையும் பாபம் நிறைய பண்ணிட்டேன். இது எல்லாத்துக்கும் பிராயச்சித்தம் ஒண்ணு என்ன தெரியுமோ, பகவத் க்ஷமைவ பகவானிடத்துல சரணாகதி அனுஷ்டித்து நான் பொறுத்தேன் அப்படின்னு அவர் சொல்ல வேண்டும். இது ஒண்ணுதான் எங்களுக்கு பிராயச்சித்தம். சாசத்தையா கமலே ரமணே சிதாயது கஷேமஸ்தேவகி யதீந்திர பவஸ்ருதானாம். அதுவும் தேவரீராலேயே நம்பெருமானிடத்திலே செய்யப்பட்டு விட்டதே, நாங்க அத்தனை பேரும் இத்தனை பாபங்களை பண்ணிட்டு இருக்கே இதெல்லாத்தையும் பண்ணிட்டதா நீர்னா போய் பெருமாள்கிட்ட தெரிவிச்சீர். ராமானுஜர் கத்தியத்திரை எத்த விண்ணப்பிக்கிறார், பெருமை விண்ணப்பிக்கல, இப்போ நான் ஆறுன்னு அங்க போய் பெருமாள்கிட்ட சொல்லிக்கிறார், அகிருத்தியகரண கிருத்தியகரண பகவதபசார பகவதாபசார சியாபசார நானாபசார கிருதானு கிரியமானு கரிஷமானு எத்தனை பாபங்களோ நான் தான் மொத்தத்தையும் பண்ணிருக்கேன். ரெண்டாவது எனக்கு சாதித்தார் நீரா பண்ணீர், இது இத்தனையும் நாம் பண்ணியிருக்கக்கூடிய பாபங்கள், ஆனால் நீர் பண்டதாக ஏறிட்டுக் கொண்டு நீர் போய் சரணாகதி அனுட்டி தீர எதுக்கென்னால் நாங்க பண்ற பாவங்களுக்கு பிராயச்சித்தம் பண்றது கூட எங்களுக்கு தெரியாது. அதற்காகத்தான் எங்க மொத்த பேருக்குமாக சேர்த்து நீரே பண்ணி வைத்தீர், பன்னிரட்ட கண்டு பெருமாளுக்கு திருவுள்ள முகந்து என்ன வேணும் அப்படின்னு கேட்கிறார். நமக்கு முக்தி வேணும் தான், என்ன சந்தேகம், என்றோ கொடுத்தோம் உண்டு அப்படின்னு பெருமாள் சொல்லிட்டான். அது தெரியும், ஆனா என் சம்பந்தி சம்பந்திகள் அனைவரும் முக்தி வேணும், என் தொடர்புடையார் அனைவருக்கும் வேணும், அதுக்குத்தான் சமாசேனம் பஞ்சதம்ஸ்காரம் ஆச்சார்த சமாசேனம்னு சொல்றோம். என ராமானுஜருடைய சம்பந்தம் இருந்தா கொடுத்தேன் விட்டார் நம்பருமாள், கொடுத்தேன் விட்டா அவர் 1000 வருஷம் நடிச்சு விட்டார். அதுக்கு நமக்கு சம்பந்தம் எப்படி ஏற்படும், ராமானுஜ சம்பந்தம் வேணும் வேணும் தான், வேணும் பாரிக்கிறமா, 1000 வருஷம் இருக்கு, 1000 வருஷம் ஆக போகுது, 8 வருஷமா, 2008 ஆச்சுன்னா ஒரு 8 வருஷம் முடிஞ்சு போச்சு, 2017 வந்துடும், எல்லாம் ராமானுஜர் 1000 விட்டு எனக்கு அநேகமா 10 கோடியான செலவழிக்க போறான். அது ஒன்றும் சந்தேகம் கிடையாது, எல்லாரும் சேர்த்து அடியன் உட்பட யாராக இருந்தாலும் செலவழிக்கத்தான் போறோம், பண்ணிட்டு தான் இருக்கு போறோம். சுவாமி என்னமோ நிறைய செலவழிச்சு ஒரே கோலாகலமா இருக்கே, நீங்கள்லாம் ஸ்ரீவைட்டமாளோ ராமானு சம்பந்திகளோன்னு கேட்பாங்க. அப்படின்னா என்னதுன்னு, ராமானு சம்பந்தின்னு சொல்லிடுற அப்படின்னா என்ன பண்ணணும் தெரியும், சட்டுன்னு சில கேள்வி கொடுத்தா பதிலே தெரியணும். ராமானு சம்பந்தத்தால மோட்சம் நாளே அப்படின்னா என்ன சுவாமி இருக்கணும் அப்படின்னு அவரே தான் எழுதி வச்சிருக்கணும் இல்லையா, அவர் இன்னத்தின்படி இரு அப்பதான் என் சம்பந்தம்னு சொல்லிருக்கணும்னா ஒண்ணு சொன்னார். 74 சிம்மாசனாதிபதிகளை ஏற்படுத்தி வச்சிருக்கேன், அவர் மூலம் சமாசேனம் பண்ணிக்கோ பஞ்சம்ஸ்காரம் பண்ணிக்கோ, என் சம்பந்தம் உனக்கு கிடைக்கும், அப்ப கண்டிப்பா அது செய்யணும், செஞ்சுட்டேன். அதை பண்ணிட விற்பானா எப்படி வேணா வாழ்ந்த முக்தி கொடுத்துருவேன், 11 நிமிஷம் 5 நிமிஷம் அவருக்குதான் நடக்க போறது, ஆச்சாரியிடத்துல போறேன், 12 ஆச்சு வந்தாச்சு, அதுக்கப்புறம் மொத்தத்தையும் மறந்து போய் வெண்ணியை வேண்டி விழுவரி கிணங்கி வாழ்த்த நான் கலவியை கருதி மின்னவான் இல்லா நெஞ்சினையுடையேன் அப்படின்னே வாழ்ந்தே தீர்த்துட்டோம் வச்சுங்க. ஓ அன்னைக்கே இவர் போய் 5 நிமிஷம் வந்துட்டார் கொடுத்துடலாம் அப்படின்னு பகவான் சொல்லுவோம்னா அவருக்கு ஆசைதான், அவருக்கு ஒண்ணு இல்லேன்னு சொல்லவே முடியாது, கண்டிப்பா கொடுப்பார். ஆனால் கொடுப்பார்னா அவர் நம்ம கிட்ட சில விஷயங்களை எதிர்பார்க்கிறார். எப்ப நீ ராமானுஜ சம்பந்தின்னு சொல்லிக்கிறியோ அப்ப அவர் ஆசைப்பட்டபடி நட, இப்ப நான் ஒரு இடத்துல வேலை பார்க்கறேன்னு வச்சிருந்தோம், அவ என்ன விதி போடுறாளோ அதன்படிதான் நான் வேலை பார்க்கணும், அப்பதான் 1st சம்பளம், ஏன் இட்டதுக்கு நான் வாழ்ந்துட்டு 1st எனக்கு காசு விட்டு தான் வேணும் கொடுப்பாங்க, அனுப்பிச்சு விட்டுருவான். இது ஏற்கனவே எல்லாரும் போயிட்டுவாங்க சொல்ல ஆரம்பிச்சிட்டோம். ஆனா அதுக்கு நம்ம இன்னுமே இப்ப ஜாகிரதையா இருக்கணும், நம்ம சம்பிரதாயத்துல நீங்க சொல்லல வேலையில சொன்ன, யாரும் இப்ப போயிட்டுவான்னு சொல்லவே ஆரம்பிக்கல, சொல்லவும் மாட்டான், என்ன இவாள் போயிட்டுவான்னு சொல்லிட்டா போயிடுவாங்க, ஒத்துறத அனுமதிக்கிறதே கிடையாது, நீ இருக்கே இருக்கே அவன் போறேன்னு அப்படி இல்ல நீ இருக்கே அப்படின்னே தான் வச்சிருட்டு பாளைய தவிர, ஆச்சாரிய புருஷர்களுக்கு சிஷ்யர்கள் வேணும், மட்டாதிபர்களுக்கு சிஷ்யர்கள் வேணும், எங்கேயானு இருக்க மாட்டானாங்கிற ஆசையில தான் இத்தனை பிரயத்தனமே எடுப்பது. அதனால ராமானுஷர் அப்படி நாம வாழணும்னு ஆசைப்பட்டிருக்காரா, என்ன செய்ய வேணும், இப்ப இந்த உபதேச ரத்தினமான தன்னை சிந்ததன்னில் நாளும் சிந்திப்பார், எந்த எதிராசர் இன்னருளுக்கென்னு விளக்காகி கதிராக வாழ்ந்திடுவர். இந்த உபதேச ரத்தினமான தன்னை சிந்ததன்னில் நாளும் சிந்திப்பார், பாட்டை நன்னா கவனிக்கணும், பாட்டை சொல்றவாள்னு அவர் மட்டும் சொல்லவே இல்லை, இப்போ பாசரத்தை முதல்ல தெரிஞ்சுட்டு சிந்ததன்னில் நாளும் சிந்திப்பார், யோசித்துப்பார், என்னுடைய உபதேச ரத்தினமாலையில என்ன சொல்லப்பட்டிருக்குன்னு யோசி, என்ன சொன்னேன், ஞானமருட்டானவை நன்னாகவே உடையனான குருவை அடைந்த கால் மாநிலத்தியர் தேனார் கமல திருமாமகள் கொழுந்தன் தானே வைகுந்தன் தரும், ஆச்சாரிய சம்பந்தம் இருக்கு, ஆச்சாரிய அபிமானமே உத்தாரகம்னு தெரிஞ்சுக்கோ, அவர் பண்ண உபகாரத்தின் கௌரவத்தை புரிஞ்சுக்கோ, நன்றியோட இரு, அவருக்கு கைங்கரியம் பண்ணு, அவர் சொல்றபடிக்கு நட, சீவைட்டம கோட்பாட்டுகளை மீறாம இரு, இருந்தா ராமானு சம்பந்தம் இருக்குமானா, இருக்குமானா இருக்கணும்னு முயற்சி பண்ணணும், 8 வருஷம் இருக்கு, அது வரைக்கும் வேணா நம்ம முயற்சி பண்ணிக்கலாம். இப்ப நம்ம எல்லாரும் சுவாமி ராமானு சம்பந்தம்னா என்னன்னு நம்ம முன்னோர்கள் சொல்லியிருக்காளோ அதன்படி இருந்துட்டேன், இருக்க பிரயத்தனமானும் பட்டேன், இருந்துட்டேன்னு கூட முடிச்சிட முடியுமான்னு தெரியாது, இருக்க பிரயத்தனம் பண்ணணும் இல்லையோ, முதலில் வியாழ்வார் சாதித்தார், பயனண்ணாகிலும் பாங்கல்லராகிலும் சேர்ந்தன்னாக திருப்பி பணிகொள்வான், குயில் நின்னார் போயிற்சூழ் குருவூர் நம்பி முயல்கின்றேன், நம்மாழ்வாருக்கு கிருத்தஜதையை செய்யற பிரயத்தனம் பண்றேன் பிரயத்தனம் பண்றேன் பிரயத்தனம் பண்றேன் முடிச்சுட்டேன்னு முதலில் வியாழ்வார் சொல்லவே இல்லை, என்ன ஆழ்வார் பண்ணின உபகாரத்துக்கு நாம பிரத்யுபகாரம் பண்ணி முடிச்சிட முடியுமா, அது என்னாலும் இயலாது, அதனால நம்மால முயற்சி மட்டும் பண்ணலாம், அந்த முயற்சியான் நாம எடுக்கணும் முடியும், அதன் முதல் முயற்சி உபதேச ரத்னமாலையினுடைய கருத்தான ஆச்சாரியாபிமானமே உத்தாரகம் அப்படிங்கறத தெரிஞ்சுட்டோம்னால் எந்த எதிராசர் இன்னருடைய என்ன விளக்காகி சதிராக வாழ்ந்துடுவர், இந்த லோகத்தில் இருக்கிறச்சேயும் ஆனந்தமா இருக்கலாம், அந்த லோகத்துக்கு வழி நிச்சயம், ராமானுஜர் அவசியம் நமக்கு மோட்ச லோகத்தை காட்டுவரோ இல்லையோ, உடையவர்னு நம்பெருமாள் பேர் கொடுத்தார், உபய விகூதிக்கு நீரே நாதன், லீலா விகுதிக்கு நீர்தான், நித்த விகுதிக்கு நீர்தான், ஆக இந்த உபதேச ரத்னமாலையினுடைய கருத்துக்களை சிந்தனையிலே தேக்கி நினைத்த அனுஷ்டான தளவு கொண்டோம்னால் எதிராசர் இன்னருடுக்கு என்ன விளக்காகிறோம், அதுக்காக உபதேச ரத்னமால பாடினார். இதெல்லாம் மூல கிரந்தங்கள் எழுதினது, வியாக்கியானத்தில் மணவாளவன் எழுது தனிச்சிறப்பு, அதுக்காக பிள்ளை லோகாச்சாரியர் சாதித்த ஸ்ரீவசன பூஷணம், முமுட்சுப்படி, தத்துவத்ரயம், இது மூணுத்துக்கும் வியாக்கியானம் பண்ணார். பிள்ளலோகாச்சாரியருடைய திரு தம்பியாரான அழிகமணவாள பெருமாள் நாயனார் சாதித்த ஆச்சார்ய ஹிருதயம், அதுலதான் நம்மாழ்வாருடைய திருவாய மொழியை பற்றி அத்தியாச்சரியமா மணவாளம் அவர்கள் விளக்கினார். நம்ம கொடுக்கப்பட்டிருக்க தலைப்பு மாசத்திரம் மணவாளம் அவர்கள் வந்திருந்த ஆற்றிற்கரைந்த புலியல்லவோ தமிழ் ஆரணமேனா, ஆச்சார்ய ஹிருதயம் பிறந்ததோ திருவாய மொழியை பத்தி இத்தனையும் நாம தெரிஞ்சுருக்கோம். திராவிடாம் நாய ஹிருதயம் குருபர்வ கிரமாகதம் ரம்யஜாமாதேவேன தரிசிதம் கிருஷ்ணசூனுனா, கிருஷ்ணசூனு பிள்ளை வடக்கு திருவேதி பிள்ளையினுடைய திருக்குமாரான நெய்மணவாள பெருமாள் நாயனார் ஆழ்வாருடைய திருவுள்ளத்தை ஆச்சார்ய ஹிருதயத்தில் நன்கு வெளிப்படுத்தினார். அதுக்கு வியாக்கியானமாக தான் மணவாள அமணிகள் ரொம்ப விபுலமான வியாக்கியானம். இவர் வியாக்கியானம் எழுதுறத பார்த்துட்டு தான் விஷத வாக்சிகாமணி அப்படிங்கிற பேர் இவருக்கு வந்தது. இவர் விளக்கிற தோரணை எழுதுற தோரணையை பார்த்தா புரியாத அரிய பல கருத்துக்களும் சுலபமாக புரிஞ்சுப்படும். அதனாலதான் விஷத வாக் விசதமா நன்னா விரித்துரைக்கக்கூடிய வாக்கு பெற்ற பெருமை. விசதவா சிகாமணிகளாய் ஆதிசேகனுக்கு ஆயிரம் நாக்கு இல்லையா, அதனாலதான் பேசினார். ஆதிசேகனே திரும்ப வந்து பிறந்திருக்காரு, அத்தனை நாக்குகளோட பேச மாட்டார. அந்த வல்லமை பொருந்தித்தான் சகலார்த்தங்களையும் எடுத்துரைத்தார். அதனாலதான் இப்பவும் சொல்றோம், செந்தமிழ் வேதியர் சிந்த தெளிந்து சிறந்து மகிழ்ந்திடு நாள். செந்தமிழ் வேதியர்னா தமிழ் திவ்ய பிரபந்தத்தை அறிந்தோர்கள். சிந்த தெளிந்து சிறந்து மகிழ்ந்திடு நாள், அவளுக்கு இருந்த குழப்பம்லாம் தீந்து போச்சு, தெளிந்து மகிழ்ந்திடு நாள். சீர் உலகாரியன் செய்தருள் நற்களை தேசி பொருந்திடு நாள். உலகாரியன் எழுதின 18 ரகசிய கிரந்தங்கள் லோகத்திலே வீர்வெற்று நன்றாக விளங்கக்கூடிய நாள். அப்புறம் தெரிவிக்கிறார், செந்தமிழ் வேதிய சிந்த தெளிந்து சிறந்து மகிழ்ந்திடு நாள். சீருலகாரியன் செய்தருள் மந்த மதிப்புவி மானிடர்களை வானில் முளைத்திடு நாள். மந்த மதிப்புவி மந்தமான மதிப்படைத்த நம் போன்றோர்களை கூட வானில் உயர்த்திடு நாள். மணவாளாமனையுடைய பாசரங்களும் வியாக்கியானங்களும் எங்கேயோ கொண்டு போய் இருத்தி வச்சு சொல்லும், மாசரு ஞானியர் சேரதி ராசரதம் வாழ்வு முளைத்திடு நாள். மாசரு ஞானியர் சேரதி ராசர் குரத்தாழ்வான் முதலியாண்டான் என்பார் வட்டர் போன்ற மாசரு ஞானியர். அந்த ஞானியர்கள்லாம் எதிராசரோட சேர்ந்து இருக்காளோ, அந்த மாசரு ஞானியர் சேர் எதிராசரதம் வாழ்வு, அந்த எதிராசருடைய வைபவத்தை உலகத்தாருக்கு புரிய வைத்த நாள் ஐப்பசி திருமூல நன்னாள். மாசரு ஞானியர் சேர் எதிராசர் மேலே தெரிவிக்கிறார், கந்தமலர் பொழில் சூழ் குருகாதிபன் கலகள் விளங்கிடு நாள். கந்தமலர் பொழில் திருக்குருகூரை சுத்தி நிறைய தோட்டம் துறவுக்கு, கந்தமலர் பொழில் சூழ் குருகாதிபன் குருதநகருக்கு அதிபதான குருகேசரான நம்மாழ்வார், கலைகள் விளங்கிடு நாள். ஆழ்வாருடைய கலைகளான திருவாய்மொழி அவருடைய எல்லா கலைகளும் விளங்கின நாள். கலைகள் விளங்கிடு நாள், தாரமர் மேனி அரங்க நகர்க்கிறை கண்கள் கழித்திடு நாள். கருத்திருக்கிற திருமேனி படைத்த அரங்கநாதன் அரங்க நகர்க்கிறை கண்கள் கழித்திடு நாள். நம்மாழ்வாருடைய திருவாய்மொழி நன்னா இருக்குன்னுட்டா திருமாவை பிடிக்கவே முடியாது. அப்புறம் அவருக்கு பகுவானதும் போடும், ஏன்னா அவரே பக்தாமிரதம் விசேஜனானுமோதனமா பாடினார். பெருமோ பக்தர்களுக்கெல்லாம் தலைவர், அதனாலே அழ்வார் திருவாய்மொழி உலகத்தில் இருந்தாலே சிரிக்கிறார். அப்பதான் மொத்தத்தில் சிரிப்பே வருதான். கந்தமலர் பொழில் சூழ் குருகாதிபன் கலகள் வழங்கியிருந்தாள், காரவர் மேரி அரங்க நகர்க்கரை கண்கள் அழித்தது நாள். கேட்டு கேட்டு ஒரு வருஷம் முடிய போறது, அப்ப நம்பெருமாள் நினைக்கிறார், ஓ திருவாய்மொழி அர்த்தத்தை எல்லாம் நமக்கு ஒருத்தர் எடுத்துரைத்தாரே, இவருக்கு ஏதாவது பரிசு கொடுக்கணும். பெருமாள்கிட்ட பரிசுனாலே மோட்சம் கொடுத்துருவோம், அவர் அடுத்து அதைத்தான் செய்வார். நான் உபயதான் அவருக்கு ரன்னா பிடிச்சாப்புல ஒண்ணு பண்ணோம்னா எங்கிட்ட இருக்கிறதுலே வசந்த பரிசை தரையன்னு வரும், அதான் நமக்கு பயமே. ஏன்னா நம்ம போயிட்டு எத்தையோ பாடி எத்தையோ வாங்கிட்டு வந்தோம் இருக்கணும், அதை விட்டுட்டு இவர் சட்டு திருவீடு தந்தோம்னு சொல்லிட்டாருன்னா நல்ல வேலை இந்த இடத்துல உமக்கு எதானு கொடுக்கணும்னு. அர்ச்சகருடைய குழந்தை ஒண்ணு 5 வயசு குழந்தை ரங்கநாயகம் அப்படின்னு குழந்தைக்கு பேர், அந்த குழந்தையாகவே தான் உருவெடுத்துக் கொண்டு நேர இந்த கோட்டிக்கு வந்து இப்பதான் பிறந்தார் உயர்ந்தே சூழ்விஜம் பணி உடல் பாட்டாச்சு முனியே நான்கு பாட்டாச்சு அந்தமில் பேரின்பத்து அடியோடு இருந்தத்தையும் ஆழ்வார் சாதித்தார். கடைசி பாசுரத்துக்கு வியாக்கியானம் விட்டார், யாரெல்லாம் சூழ்ந்து அகன்னு ஆழ்ந்து உயர்ந்த முடிவில் பெரும் பாழ் வரணன் சோதி சுடஞ்ஞாலம் இன்பமேயோ சூழ்ந்ததனில் பெரிய நவாவரச் சூழ்ந்தாயே அவாவரச் சூழ் அரியாயனை அரணை அலத்தி அவாவத்து வீடு கத்த குருகூர் சிவகோபன் அவாவில் அந்தாதிகளார் முடிந்த அவாவில் அந்தாதி பத்தறிந்தார் பிறந்தார் உயர்ந்தே என்ன வியாக்கியானத்தை வீட்டு மகா கிரந்தத்தை சொல்லி முடித்தார். அது சொல்றச்சேதான் இந்த குழந்தை உருவிலே தோன்றி ஏதாவது நாம சம்பாவனை பண்ண போகணுங்கிறதுக்காக குழந்தை சொல்லிட்டு உமக்கு ஒரு தனியன் சமர்ப்பிக்கிறோம். உன் அண்ணா காலக்ஷேபம் சொல்லியிருக்கு, ஸ்ரீசைலேஷ தயாபாத்திரம் ஸ்ரீபக்தியாதி குணார்ணவம் யதீந்திர பிரவணம் வந்தே ரம்ம ஜாமாதரம் முனிம் என்று திருவரங்கநாதன் திருவுள்ள முகந்து தன் ஆச்சாரியனிடத்தில் கேட்டுண்டத்துக்காக ஒன்னு சமர்ப்பிக்க வேண்டாமா, அதற்காகத்தான் இந்த தனியனை சமர்ப்பித்தார். ஸ்ரீசைலேஷ தயாபாத்திரம் ஸ்ரீசைலேஷ திருவாய்மொழி பிள்ளை தயாபாத்திரம் அவருடைய தயைக்கு பாத்திரபூதராய் ஸ்ரீ பக்தியாதி குணார்ணவம் தீஹி ஞானம் பக்தி ஞானம் கனிந்த நலமான பக்தி ஞானந்தனிந்த நலங்கொண்டு நாடொரு நைபவர்க்கு வானம் கொடுப்பது மாதவன் சாதித்தாரோ இல்லையோ. ஞானம், ஞானம் முதிர்ந்த பக்தி இருந்தா பகவான் மோட்சம் கொடுப்பார். ராமானுஷர் அப்படி இல்லை, ஆசை இருந்தா கொடுக்கிறார், சம்பந்தம் இருந்தா கொடுக்கிறார். அதனால பீபக்தியாதி குணார்ணவம் மணவாளம் அவர்கள் எப்படிப்பட்டவர், சீசேலேஸ்வரான திருவாய்மொழி பிள்ளையினுடைய தயக்கு பாத்திரமானவர். பீபக்தியாதி குணார்ணவம் ஞானம் பக்தி முதலான நிறைந்த பெரும் குணக்கடல் சீசேலேச தயாபாத்திரம் தீபக்தியாதி குணார்ணவம். யதீந்திர பிரவணம் யதீந்திரன் ராமானுஷர், யதீந்திர பிரவணர் ராமானுஷருடைய திருவள்ளுகள்ல நீங்காத காதல் கொண்டவர். பூமன்னுமாது குருந்தியமார்ந்த புகழ்மலிந்த பாமன்னுமாறன் அடிபணிந்துவன் பகவானிடத்தில் காதல் ஆழ்வாருக்கு, ஆழ்வாரிடத்தில் காதல் ராமானுஷருக்கு, ராமானுஷரிடத்தில் காதல் மணவாளன் இருக்கு. அதனால யதீந்திர பிரவணம் வந்தே ரம்ய ஜாமாதா, ரம்ய ஜாமாதா அழகிய மணவாள மாமுனி, ஜாமாதான மணவாள மாப்பிள்ளை இல்லையோ, மணவாள மாமுனி இல்லையோ, சௌமிய ஜாமாதா ரம்ய ஜாமாதா அழகிய மணவாள மாமுனி வந்தே ரம்ய ஜாமாதரம் முனி, ரம்ய ஜாமாதாங்கிற மணவாள மாமுனிகளை வணங்குகிறேன் அப்படின்னு இந்த ஸ்லோகத்துக்கு அர்த்தம். அதனால இந்த ஸ்லோகத்துல யாராருடைய சம்பந்தம் இருக்கு, அவருடைய ஆச்சாரியனான திருவாய்மொழி பிள்ளை சம்பந்தம், எல்லாருக்கும் ஆச்சாரியனான ராமானுஜருடைய சம்பந்தம், அவரிடத்தில் இருக்கிற பக்தி, தானே எப்படிப்பட்டவர்கிறதுக்காக தீபக்தியாதி குணார்ணவம், இப்படிப்பட்ட ஆச்சாரியனை நான் அடைந்து ஆனந்தப்பட்டேன். இதோ வந்தே ரம்ம ஜாமாதரம் முனி, உம்ம வணங்குகிறேன் நம் பெருமாளே சோதிவாய் திறந்து அற்புதமாக சாதிக்க, அதவுடனே எல்லாரும் பட்டோரை கொண்டு திவ்யதேசம் தோறும் அனுப்பிவித்து 4000 திவ்ய பிரபந்த சேவா காலத்துக்கு முன்னால் இத்தை சேவியுங்கோள் என்று பெருமாள் ஆணையிட இன்றளவுக்கு அது நடந்து கொண்டு வருகிறது. ஆனா அது அன்னிக்கே சமர்ச்சார், ஸ்லோக தனியினே சமர்ப்பிச்சார், அதோட கூட தான் பீடத்தை சமர்ப்பிச்சார். தான் வச்சிருக்காரு, ஏதாவது கொடுக்கணுமே ஆச்சாரியனுக்கு இருப்போம், எதை கொடுக்கலாமா, என் பீடத்தை தரை அப்படின்னு ஆதிசாயிட பீடத்தை பகவான் கொடுக்க அந்த பீடத்திலேயே இன்னைக்கும் எழுந்துருடி இருக்கிறார். அதனாலதான் காரமர் மேனி அரங்க நகர்க்கிறை கண்கள் கழித்தடு நாள், யாருவர் அவர் மணவாள முனிப்பரன் அவதாரம் செய்திடு நாள், அந்த நில் சீர் மணவாள முனிப்பரன் முடிவில்லாத சீர்படைத்தவரான மணவாள முனிப்பரன் அவதாரம் செய்தது நாள், அழகு திகழ்ந்திடும் ஐப்பசியில் திருமூலம் அகரும் நாளே, அழகோடு இருக்கக்கூடிய ஐப்பசியில் திருமூலம் இவர்தான். இப்புவியில் அரங்கேசருக்கு ஈடுகளித்தான் வாழியே, இப்புவியிலே அரங்கேசருக்கே ஈடு மகாகிரந்தத்தை சாதித்தார். எழில் திருவாய்மொழி பிள்ளை இணையடியோன் வாழியே, திருவாய்மொழி பிள்ளையினுடைய திருவடிகளாகவே இவர் இருக்கிறார். ஐப்பசியில் திருமூல தவதரித்தான் வாழியே, ஐப்பசி மாசம் திருமூல நட்சத்திரத்திலே திருவுவதாரம் பண்ணியிருக்கிறார். அரவரச பெருஞ்சோதி அனந்தன் என்னும் வாழியே, ஆதிசேஷனே மறுபடியும் வந்து திருவுவதாரம் பண்ணினார். எப்புவியும் ஸ்ரீசேலம் ஏத்த வந்தோன் வாழியே, ஜெகத்து முழுக்க ஸ்ரீசேலேசதயாபாத்திர தனியனை ஏற்றும்படிக்கு எழுந்துருளி இருக்கக்கூடிய வள்ளல் வாழியே, ஏதாரும் எதிராசர் என உதித்தான் வாழியே, ராமானுஷரே திரும்ப வந்து பிறந்தார். ராமானுஷருக்கும் வியாக்கியான கிரந்தத்திலாசே, மணவாளம் அவர்களுக்கும் வியாக்கியான கிரந்தத்திலாசே, அவரே ஆதிசேஷ அவதாரம், இவரும் ஆதிசேஷ அவதாரம், அவரும் தமிழ் பிரபந்தத்தில் ஆசையோடு இருந்தவர், இவரும் தமிழ் பிரபந்தத்தில் ஆசையோடு இருந்தவர். அதனாலே ஏராறும் எதிராசர் என உதித்தான் வாழியே, முப்புரி நூல் மணிவடகம் முக்கோல் தரித்தான் வாழியே, சன்னியாசி குல சக்கரவர்த்தியாய் முப்புரி நூலோட கையில் ஏந்திய திருதண்டத்தோட இருக்கக்கூடியவர் மூதறிய மணவாள மாமுனிவன் வாழியே. அந்த மணவாள மாமுனிகள் வாழிய 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 என்று வாழி திருநாமத்தாலே சொல்லுகிறோம். ஐப்பசி மாசம் மூல நட்சத்திரம் கிரகே, என் மூலம் ஆஸ்ரயுஜமாச்சவதார மூலம், அதாவது இந்த லோகம் உஜ்ஜீவனத்தை அடைய வேணும் என்றால் அதற்கு எது தெரியுமோ, மூலம், மூல நட்சத்திரம், அதுவே மூலம் இல்லை, மூலமா இருந்தால் அது மூலமா இருக்க வேண்டாமா, என் மூலம் ஆஸ்ரயுஜமாச்சவதார மூலம் காந்தோபயந்திரியமினா, அழகிய மணவாளன் அழகிய மணவாள மாமுனிக்கு எது மூலமாய் அவதார நட்சத்திரமா இருந்ததோ அதுவேதான் நம்ம எல்லாரும் ஆத்ம உஜ்ஜீவனம் அடையறதுக்கும் மூலம். காந்தோபயந்திரியமென கருணைக சந்தோ ஆசீத் அசத்து கணிதச மமாபி சத்தா மூலம். நான் இதுவரைக்கும் இது எழுதவர் சொல்றாரு, இப்ப எரும்பியப்பா சுவாமி தெரிவிக்கிறார், நான் இதுவரைக்கும் ஒண்ணுமில்லாத கல்லுகட்டையாட்ட இருந்தேன், அப்படி இருந்த என்ன கூட பாட வைத்தார் இல்லையோ, அசத்து கணிதச மமாபி சத்தா மூலம், எனக்கு சத்தைக்கு கூட ஆதாரமாக இருந்தது மூல நட்சத்திரம், அதுதான் ததேவ ஜெகதப்ரதயைக மூலம், அதுதான் இன்னைக்கு உலகமே வீறு கொண்டு விளங்குவதற்கு மூலம் என்று சாதிக்கிறார். ஸ்ரீமத் ரங்கம் ஜெயது பரமம் தாம தேஜோ நிதானம் பூமாதஸ்மின் பவதி குசலி கோபி பூமா சகாயா என்று இரும்பியப்பா வரவரமுனி சதகம்னு பிரபந்தம், பிரதிவாதி பயங்கரம் அண்ணா அவர் வரவரமுனி சதகம் பண்ணார். எறும்பி அப்பா அவர் வரவரமுனி சதகம் சாதித்தார். அதுல சொல்றார், ஸ்ரீமத் ரங்கன் ஜெயது பரமம் தம தேஜோ நிதானம். ஸ்ரீமத் ரங்கமாதர திவ்யதேசத்துக்குள்ளே என்னதென்னு விளக்க முடியாத ஒரு சோதி வெள்ளம் உள்ளே உரைகிறது. அதுதான் பெரிய பெருமாளும் நம்பெருமாளும். ஜெயது பரமம் தம தேஜோ நிதானம் பூமா தஸ்மின் பவதி குஷலி கோபி பூமா சகாய. அந்த ஆறு தெரியுமா இருக்கா, பூமா மிகுந்திருக்கக்கூடிய சோதியோட பவதி குஷலி சௌக்கியமா குஷலமா இருக்கார். பூமா சகாய, பூமா அதிகம் ஒரு அர்த்தம். பூமா சகாய, பூ மா சகாய, மான ஸ்ரீதேவினாச்சியார், பூன பூமி பிராட்டி, ஸ்ரீ பூமிநாச்சியாரோட சேர்ந்திருக்கிற நம்பெருமாள் கோபி பூமா சகாய. மேலே தெரிவிக்கிறார், திவ்யம் தஸ்மை திசது விபவம் தேசுகோ தேசிகா நாம். அந்த பட்ட பெருமானுக்கு பல்லாண்டு பாடுறதுக்கு ஆடுபடும் இல்லையோ. திவ்யம் தஸ்மை திசதி விபவம் தேசுகோ தேசிகா நாம். ஆச்சாரியர்களுக்கெல்லாம் ஆச்சாரியரான மணவாள மாமுனிகளே அவனுக்கு பல்லாண்டு பாடி இருக்கிறார். தேசிகோ தேசிகானாம் காலே காலே வரவர முனிகி கல்பயன் மங்களானி. அந்தந்த காலத்திலே மங்களாசாசனம் பண்ணி உலகார் எல்லாரும் வாழ்வதற்கும் நம்பெருமாளுடைய ஆசை நிறைவேறவும் வேதாந்தம் சத்குல வேதாந்தமும் திராவிட வேதாந்தமும் வீறு கொண்டு விளங்குவதற்கும் சுவாமி இருந்திருக்கிறானாம். அந்த சுவாமியினாலே அவரை சேர்த்து அனுபவிக்கக்கூடிய மகாபாக்கியத்தை இன்று நாம் எல்லாரும் பெற்றோம். ஐப்பசி மாதம் மூல நட்சத்திரத்தை கொண்டாடணுங்கிறதுக்காகவும் கூடி ஆண்டுதோறும் நடந்திருக்கிற சமாஜம் தான், மாதந்தோறும் நடந்திருக்கிறதா, அதை இந்த வருஷமும் நாம கூடி சேர்ந்து அனுபவிக்கக்கூடிய பாக்கியம் பெற்றோம். அதற்கு நடுவில் அந்த சுவாமி அவர் எழுதி வைத்ததை பத்தி சிறிது நேரம் பொழுதுபோக்கி சத்விஷயத்தில் பொழுதுபோக்கும் இன்பத்தையும் பெற்றோம். அனைவருக்குமே மணவாள மாமனிகள் சாதித்தபடிக்கு எதிராஜ சம்பந்தம் ராமானுஜ சம்பந்தம் ஏற்பட்டு அதன் மூலம் புத்தி தெளிந்து சரியான ஞானம் மலர்ந்து பக்தியாக பரிணமித்து சரணாகதி சாஸ்திரத்தின் அர்த்தத்தை புரிந்து கொண்டு அதற்கு மேல் ஆச்சாரியாபிமானமே உத்தாரதம் என்னிருந்து ஈஸ்வரனுடைய அன்புக்கு பாத்திரபூதர்களாக வேண்டும் என்று இந்த நன்னாளிலே பிரார்த்தித்துக் கொள்ளுகிறேன். பிரார்த்தித்துக் கொள்ளுகிறேன். அத்தோட நின்னுட்டா போருமா? என்ன பிரார்த்திச்சுட்டு போயிட்டா, எல்லாரும் பிரார்த்திச்சுட்டு எழுந்து போயிட்டா, அப்புறம் நடக்கணும் வந்து வேலைப்போம். ஆனால் அதுக்கேதான் முயற்சி எடுத்தாங்கன்னு இன்னைக்கு ஒரு இடத்துக்கு வந்திருக்கோம். வந்தா ஏதாவது ஒண்ணும் இன்னிலேருந்து ஒண்ணு பண்ண போறோம் அப்படின்னு தொடங்கினா தானே முடியும். நீ 8 வருஷம் தான் இருக்கு, அது வேற ஓடிண்டே இருக்கு கிடையாது. 2017 டிக்கு டிக்கு டிக்குன்னு ஓட ஆரம்பிச்சுட்டு இருக்கிறது. இப்ப பாத்தேன் எங்கயோ ஒரு இடத்துல பாத்துட்டு இருக்கிறச்சு, 3 நாள் 15 மணி நேரம் 43 நிமிஷம் 20 நாள் ஒரு இடத்துல பாத்தேன். இத போலத்தான் இருக்கு போதுக்கு நமக்கு இதுவுமே பாத்துக்க வேண்டியது. 8 வருஷம் இத்தனை மாசம் இத்தனை நாள் இத்தனை நிமிஷம் போட்டுக்க வேண்டியதுதான். இது நாள் நீ முடிஞ்சு போடும், அடுத்த 4 வருஷத்துலயும் வரும், 104 வருஷத்துலயும் வரும். ராமானுஜர் அவதரித்து 2000 வரும், 20000 வரும், அதுக்கு ஒண்ணு குறவில்லை. ஆனால் அன்னைக்கு நாம இருக்கணும் இல்லையோ, அதுதான் முக்கியம். போ அவருக்கு 2000 வரி 20000 வரும், ஆனா இது மின்னின் நிறைகிற மண்ணுயிர் ஆக்கார். இது இன்னைக்கு இருக்கிறாப்புல நாளைக்கு இருக்காது, நேற்றுக்கு இருக்கிறாப்புல இன்னைக்கு இருக்காது. ஆனால் அதற்குள் ஏதாவது செய்து ராமானுஜ சம்பந்தத்தை ஏற்படுத்தணும். சாமி சமாசனம் பண்ணிட்டேனே, அதை முதல்ல செய்யணும், அது முக்கியம். ஏன்னா பல பேருக்கு ஆச்சாரியனே யாரும் தெரியலன்னா ஆச்சாரியிடத்தில் தெரிஞ்சுக்கணும். ஆச்சாரிய அபிமானம்தான் உத்தாரகம் அப்படிங்கிற நிச்சயமான எண்ணத்தோட அவர் எப்படியோ அவருக்கு தான் அஜிஷன் அப்படிங்கிற எண்ணத்தோட அவசியம் வாழ வேண்டும். அடுத்து முக்கியம், ராமானுஜ சம்பந்தம்னா அவர் ஏதோ சில கட்டளைகளை விதிச்சிருக்கார். இப்ப நேத்திக்கு மணவாளவனிகள் ஒரு கட்டளை சொன்ன அர்த்தத்தை சொன்ன உய்ய நுடையோட வீர் உங்களுக்கு சொல்லுகிறேன், என்ன வேணும்னு நாம கேட்டோம், ஒன்னு செய்யுங்கோ சிவனும் உணத்தை கல்லுங்கோ, அதான் நீங்க தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு மணவாளவனிகள் சாதிக்கிறார். இதை போல ராமானுஜர் சிலது எல்லாத்தையும் தெரிவித்து வைத்துள்ளார். ஸ்ரீபாஷ்யத்தை ஓர் முறையாவது கேட்க வேண்டும், மனசுல தேக்க வேண்டும். நம்மாழ்வாருடைய பகவத் விஷயத்தை ஒரு தடவையாவது கேட்க வேண்டும், மனசுல தேக்கணும். அவர் என்ன சொல்றார், அதை கேட்டு பிரச்சாரம் பண்ண வேணுங்கிறார். அந்த அளவுக்கு நம்மால பண்ண முடியுமாங்கிறது தெரியாது, கேட்கணும் இல்லையா. பிரச்சாரம் பண்றதுங்கிறது சில பேரால முடியலாம், பல பேரால முடியாது போலாம். அர்த்தத்தை தெரிஞ்சுக்கிறதுதான் நமக்கு முக்கியம். இப்போ அப்ப ஸ்ரீபாஷ்யத்தை கேட்கணும் தெரிஞ்சுக்கணும், பகவத் விஷயத்தை கேட்கணும் தெரிஞ்சுக்கணும், ரகசிய திரயங்களை கேட்கணும் தெரிஞ்சுக்கணும், திவ்வதேசங்கள்ல பிராவண்யத்தோட கைங்கரியம் பண்ண வேணும். ஒரு சீவ இட்டவன் பாகவதனுடைய நிழல்ல ஒதுங்கி இவனே தெய்வம் அப்படிங்கிற எண்ணத்தோட வாழத்துக்கு முற்பட வேண்டும். எல்லாத்துக்கும் மேல ரொம்ப சுலபமா பண்ணக்கூடியது ஒன்று சொன்னார், திருநாராயணபுரத்திலே ஒரு குடில் கட்டி கொண்டு வாழ வேண்டும். திருநாராயணபுரத்துக்கு போய் ஒரு சின்ன குடிசை கட்டின்னு அங்க இருந்தார். அவர் இருந்தது 12 வருஷம் தான் அந்த ஊர்ல. ஆனா அது என்ன அவருக்கு ஈர்த்ததுன்னு தெரியல. திருநாராயணபுரத்துல கொஞ்ச நாள் இருக்கும், இதுக்கு வியாக்கியானம் பண்ணச்சே வார்த்தாமாலேங்கிற கிரந்தத்துல இது இருக்கு. அப்ப சொல்றா, இது என்ன இந்த கடைசி இது சுலபமா இருக்கு போட்டிருக்கேன், ஏன்னா பணத்தை வச்சா வீட்டை வாங்கிடலாம், வாங்கினா கட்டுடலாம், கட்டுட்டு போய் இருந்துட்டு வந்துடலாமாண்ணா. அவர் என்ன தெரியுமா சொல்றாரு, அதை பண்ணா அப்ப சீவ இட்டவனோட அபிமானம் வரும், பண்ணினா திவ்யதேசத்துல பிராவண்யம் வரும், வந்தா ரகசியத்திலே கத்துப்பேன், கத்துண்டா பௌத்த விஷயம் தெரிஞ்சுப்பேன், தெரிஞ்சுண்டா சிவாஷ்டம் வந்துடுவேன் அப்படிங்கறதுக்காகத்தான் இந்த ஒரு படிக்கட்டாட்டம் வச்சுட்டா இருக்கும். அதை மட்டும் போயிடுங்கிறதுக்காக அவர் சொல்லவே இல்லை, இந்த ஒன்னொன்னு நமக்கு கிட்ட வேணுங்கிற ஆசையோட செய்தார். இப்ப இந்த ஆறு விஷயம் சொன்னேன், இந்த ஆறு நம்மால முடியுமா? 8 வருஷம் இருக்கு, அவாவா சிந்தனை பண்ணி பார்க்க வேண்டிதான், 8 வருஷம் தானே இருக்கு, 6 தானே விஷயம். 6 முதல் 2 மட்டும்தான் கொஞ்சம் கஷ்டம், மற்றது ரொம்ப கஷ்டம் இல்லை. முதல் 2 தான் ஞானத்தை செலுத்தி தெரிஞ்சுண்டாகணும், மற்றதெல்லாம் அவ்வளவு சிரமப்பட வேண்டியதில்லை. ஆனாலும் எங்கேயோ இருக்குமே 10,000 மணிக்கு அண்ணன்டே, எங்க போய் சீவையிட்ட திவ்யதேசத்துல நாம கைங்கிரம் பண்ண போறோம், இது நடக்க போறதா அப்படிங்கிற எண்ணமும் வரும். சீவையிட்டவர்கள்னா நமக்கு அகங்காரம் வந்துடுறதே, அவரும் மனுஷன் நானும் மனுஷன், அவரும் வேட்டி குடிச்சிருக்காரு நானும் வேட்டி குடிச்சிருக்கேன், எப்படி அவரை போய் ஒரு தெய்வம் நாம கொண்டாட முடியுமா? இதெல்லாம் மனசுக்குள்ள ரொம்ப சிரமப்படும். அதனாலதான் சில பெரியோர்களை அணுகி அவர்களிடத்துல பேசி ஒரு திட்டம் போடலாமான்னு ஒரு ஆசை உங்களிடத்துல தெரிவிக்கிறேன். முடிந்தவர்கள் அத்திலே சேர்ந்து கொள்ளலாம், இயலாதவர்கள் சேர வேணும்னு ஆசைப்படலாம், அதுவும் முடியாதவர்கள் நன்னா நடக்கட்டும்னு பிரார்த்திக்கலாம், எதுல வேணா செய்யலாம், எது செய்தாலும் நன்மைதான். ஏன்னா லோகத்துல எதற்குமே குறவே இல்லை. இப்போ பொருள் இருக்கிறவர்கள் பொருள் கொடுக்கலாம், ஆசை இருக்கிறவர்கள் ஆசை கொடுத்துட்டு போலாம், ஆசை இருக்கிறவர்கள் ஆசையோடய வரலாம். என்ன செய்யலாம்னா அடுத்த 8 வருஷம், 8 வருஷம் முழுக்க எதையானு போட்டோம்னாலே கொஞ்சம் கஷ்டம். அதனால 8 வருஷத்துல என்ன சொல்லிக் கொடுக்கணுங்கிறது மட்டும் சொல்றேன். ஒரு தடவையாவது யோக்கியத்தை உள்ளவர்கள் சீபாஷ்யம் கேட்க வேண்டும், ஒரு தடவையாவது பகவத் விஷயம் திருவாய்மொழி கேட்க வேண்டும், ரகசிய திரயத்துக்காக ஒரு கிரந்தத்தை கேட்க வேண்டும், சிவஜன பூஷணம் கேட்க வேண்டும். ஒரு 15 நாளாவது இந்த 8 ஆண்டுகளுக்குள்ளே 2 ஆண்டுக்கு ஒரு முறையாவது ஒரு திவ்யதேசத்துக்கு போய், உங்கள் ஆசைப்பட்ட ஒரு திவ்யதேசத்துக்கு போய் 10 நாட்கள் தங்கியிருந்து கைங்கரியம் பண்ண வேண்டும், திருநாராயணபுரத்துல போய் ஒரு வாரமானு இருந்துட்டு வரணும். இது இத்தனையும் அடுத்த 8 ஆண்டுகளுக்குள்ள பண்ண முடியுமா அப்படிங்கிறதுக்காக ஒரு சிறு திட்டம். அந்த திட்டத்திலே முதல் கட்டமாக முதல் 8 மாதங்களில் 100 மணி நேரத்துக்குள் வேதார்த்த சங்கிரகம் சொல்லிக் கொடுக்கப்படும். ஏன்னா சீபாஷ்யம்ங்கிறது மேல் படிக்கட்டு, சடால்னு தாவ முடியாது. அதுக்கு முன்னாடி விசிஷ்டாத்வைத சம்பிரதாயம் என்னன்னு தெரிஞ்சுட்டா தானே சீபாஷ்யத்துக்கு மேல போறதுக்கு. அதனால முதல் 8 மாதம் வாரத்துக்கு நீங்க 3 மணி நேரம் ஒதுக்க வேண்டும், வாரத்துக்கு 3 மணி நேரம், சனிக்கிழமை 1.5 மணி நேரம், ஞாயிற்றுக்கிழமை 1.5 மணி நேரம். அதை ஒதுக்கினால் எப்படி சொல்லிக் கொடுக்கிறோம், என்ன மெட்டீரியல் கொடுப்போங்கிறதெல்லாம் மெதுவா சொல்றேன். இது ஆரம்பிக்க போவது தை மாசத்திலே, தை மாசத்துலதான் ஆரம்பிக்கிறோம், ரொம்ப தள்ளி இல்லை, நினைக்கிறதுக்குள்ள கிட்டக்க வந்துடும். அதனாலே இதுக்கு ஒரு தலைப்பு இருக்கு, போ ராமானுஜ சம்பந்தி ஆவோம், இவ்வளவுதான் திட்டத்தினுடைய பெயர். இங்கிலீஷ்ல என்ன வேணுமோ வச்சுக்கோ, தமிழ் இது ராம என்ன இது ஆறு இப்ப இங்கிலீஷ்ல தான் சொல்லிக் கொடுக்க போறது இல்லை, என்ன உள்ளதும் புரியாது, இருக்கிறது தமிழ்ல சொல்லி கொடுத்தாலும் ஓரளவுக்கு நாம புரிஞ்சுக்கலாம். அதனால இது ஏற்பாடு பண்ணப்பட்டிருக்கு. இது இது என்னென்ன சொல்லிக் கொடுக்க போறோம் சொல்லிட்டேன், சீபாஷ்யம், பகவத் விஷயம், ரகசியத்ரயம், சீவஜன பூஷணம், சம்பிரதாயத்தினுடைய அடிப்படை கருத்துக்கள், எப்படி வைஷ்ணவனாக வாழ வேண்டும். இதுல கத்துக்கிறதெல்லாம் ஒரு பக்கம் சொன்னீங்கன்னா, வாழறது ஒரு பக்கம் சொல்லணும் இல்லையோ. அதனாலே நடுல நடுல ஒரு வகுப்பில் இந்த மாதிரிதான் இதுல சேர்ந்திருக்கிறவாள்லாம் நடந்துக்கணும் அப்படின்னு சொல்லப்படும், கண்டிப்பா அதன்படிதான் நடக்கணும். அதுல ஒரு நம்பிக்கை என்னன்னா, இந்த கிரந்தங்களை படிச்சுட்டா அப்படித்தான் நடக்கும், வேற வழியே கிடையாது, அது வேலி போட்டு வைத்திருக்கிறது நமக்கு. அந்த கிரந்தத்துல இருக்கிற அர்த்தம் தெரியாதனாலதான் திரியறமே தவிர அதுல இருக்கிற அர்த்தம் உறுதிப்படுத்தினா எங்கேயும் போறதுக்கு மனசே வராது. மனவளவன் சாதிக்கிறார், தேசாந்தரத்தில் இருக்க மனம்தான் என்னாதுன்னு ஆச்சாரியன் பண்ணிருக்கிற கைகறி மட்டும் ஒழுங்கா மனசுல பட்டுதுன்னா, அவன் பண்ணிருக்கிற உபகாரம் மனசுல பட்டா எங்கேயோ அவனை விட்டுட்டு போகவே மாட்டேன், போறேனேன்னா உபகாரம் மனசுல படலே நான் அவ்வளவுதான் அரசு பேச விட, பட்டுதுன்னா 6 வெளியில வந்துடவே மாட்டோம். தொண்டடி புரியாளர் சரிக்கிறா சீனகத்துக்குள்ள போக செய்கிறிய, வெளியில போறியேன்னா அவரால் போக முடியல. ஆனால் நம்ம பார்த்து கேட்கறீங்கன்னா எப்படி தைரியமா வெளியில போறீர்கள், எனக்கு அது உடனே நினைத்து உடலெனக்கு உருகுமாலோ என் செய்யேன் உரகத்தீரேன்னு கேட்டாருங்க. அதனாலே உண்மை மனசுல பட்டுடுத்துனாலே நம்ம நிலையே வேற, சுகதுக்கங்களுக்கு ஆட்பட மாட்டோம், உயர்ந்த நிலையில் இருப்போம். எங்கெங்கயோ யாராரோ சொன்ன வேதாந்தங்கள்லாம் நீங்க கேட்டிருக்கலாம், ராமானுஜர் சாதித்த வேதாந்தத்தை கேட்டீங்கன்னா தான் அதுல தர்க்கமோ மீமாம்சையோ நியாயமோ வியாக்கரணமோ எப்படி பொதிந்திருக்கிறதுங்கிறது உண்மை உங்களுக்கு புரியும். அதை தெரிஞ்சுக்கணுங்கிறதுக்காகத்தான் இது ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. இப்ப உங்களிடத்துல பிரார்த்திக்கிறேன், 6 இதுல சேரல விருப்பம் உண்டோ, ஆண்கள் சேரலாம் பெண்கள் சேரலாம், ஆனா அதற்குன்னு சில விதிமுறைகள் உண்டு, அது என்னங்கிறது பிற்பாடு சொல்லப்படும். 6 சேரலாம், இந்த 8 மாச கோர்ஸுக்கு சேர்த்து இது வேதிக்ஸ் மூலமாக நடத்தப்படும். இங்க வேதிக் பவுண்டேஷனே வேதாந்த அர்த்தத்தை நாம தெரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக ஏற்படுத்தப்பட்டதுதான். அதனால அதன் மூலமா நீங்க இருந்த இடத்திலேருந்தே கத்துக்கலாம், வீட்டில இருந்தும் கத்துக்கலாம், அப்பப்ப தேவையாச்சே உங்க ஊர்லயே ஒரு கான்டாக்ட் கிளாஸ் நடத்தப்படும், அங்க வந்து நீங்க கத்துனுட்டு போயிடலாம். முதல் 8 மாசத்துக்கு மட்டும் இப்ப சைன் இன் பண்ணுவோம், வேற ஒண்ணும் பண்ண வேண்டாம். 8 வருஷத்துக்கு அப்புறம் இருக்கட்டும், வேதார் சங்கரத்தை முதல்ல தெரிஞ்சுப்போம். தெரிஞ்சுட்டு விசிஷ்டாத்வைதம்னா என்ன, வைஷ்ணவம்னா என்ன, இது ஓரொரு ஸ்ரீ வைஷ்ணவன் தெரிஞ்சுக்க வேண்டியது. இதுல எந்த வித்தியாசமும் கிடையாது. செங்கலையா இருக்கும் அதேதான், வடகலையா இருக்கும் அதேதான், ஆணுக்கு அதேதான், பெண்ணுக்கு அதேதான், வயசானாலும் அதேதான், சிஷ்யா இருந்தாலும் அதேதான், ஆச்சாரிய சம்பந்தம் இருக்கணும். அது ரொம்பவே முக்கியம். அதாச்சு எத்தையுமே சொல்லிக் கொடுத்துட முடியாது. ஆச்சாரனுடைய தனியன் சொல்லித்தான் எதையும் தொடங்கணும். அதனால அவரே இன்னார்னு தெரியாதவா முதல்ல தெரிஞ்சுடுவாங்க. அதையும் தான் முதல்ல சொல்லப்படும். ஆரையும் கழிப்பதற்காக அல்ல, ஸ்ரீவைஷ்ணவ கோட்பாடுகளுக்குள்ள அதுவும் ஒண்ணுங்கிறதுக்காக தெரிவிக்கிறேன். இந்த 8 மாசத்துக்கு 3 மணி நேரம்னா 8 நாள் 32 100 மணி நேரம் வச்சுக்கணும். அதனால 100 மணி நேரம் தான் இந்த கோர்ஸ், 8 மாசம் தான். அது பிடிச்சிருந்ததுன்னா மேற்கொண்டு நாம கண்டினியூ பண்ணிக்கலாம். இந்த 8 மாசத்து 100 மணி நேரத்துக்கு ஒரு ஃபீஸ் வச்சிருக்கோம். ஏன்னா இது ஒரு டெலிபோன்ல சென்னையில இல்ல ஸ்ரீரங்கத்தில் இருக்கிற வித்வானிங்க உங்களை கூப்பிடணும், போட்டு பிரிட்ஜில் இதை உங்களுக்கு கத்துக்கறணும், உங்களுக்கு சின்ன சின்ன கேள்விகள் கேட்டு அவர் பதில் வாங்கணும், புரிஞ்சின்றிருக்கீழான்னு 4 தவறு சொல்லணும், அதை போல ஒரு வித்வானுக்கு சம்பாவனையும் பண்ணணும். இதனாலே சேர்றவர்களுக்கு 8 மாசத்துக்கு சேர்த்து $100 ஃபீஸ். 8 மாசத்துக்கு சேர்த்து, ஒரு நாளைக்கு இல்ல, 8 மாசத்துக்கு சேர்த்து 100 மணி நேரத்துக்கு ஒண்ணு கொடுக்க மாட்டீங்க. அதனால 100 மணி நேரத்துக்கு கிடைக்க போறது சாதாரண அர்த்தம் இல்லை, அதை புரிஞ்சுட்டா தான் தெரியும். இது ஒண்ணு வாங்கணுங்கிறதுக்கு இல்ல. இப்போ நீங்க தானே 1000 கொடுப்பீள், 1,00,000 கொடுப்பீள், அது ஒரு சமாச்சாரமே கிடையாது. என்ன மனசு ஒசர்ந்ததுன்னா தான் எதுவுமே நமக்கு புரியறதுக்கு வரும். கிளிய சொன்னேன், எத்தனையோ திவ்யதேசங்கள் இருக்கு, நல்ல நிலையில பகமாகனியர்கள் இப்ப ஏற்பாடு பண்ணிச்சிருக்கா, அதுக்கும் குறவில்லை. வேதிக் மூலமாகவும் சுமார் 20 கோவில்களுக்கு மாசாந்தன சம்பளம் கொடுத்துட்டு இருக்கா. அவரவர்களுக்கு வேண்டிய போன ஹத்தை கொடுத்து பவிஷ்யதாச்சாரிய சன்னதினு சொன்னேனே, அது பராமரிப்பே இந்த வேதிக் மூலமா தான் நடந்துட்டு இருக்கு. ஆனால் அவசியமா யாரும் வந்து இப்போ நீங்க எனக்கு டொனேஷன் கொடுக்க இத்தப்படணும் அப்படின்னு கேட்க கூட இல்லை. எஜுகேஷன் வேணுங்கிறதுக்காகத்தான் இந்த ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. ஆகையாலே தற்போது உங்களிடத்துல ஒரு பிரார்த்தனை, இங்க இருக்கிறவாளும் சரி, என் கண் முன்னாடி இருக்கிறவாளும் சரி, அல்லது இதை யாரெல்லாம் தொலைபேசி மூலமா கேட்டு இருக்கீளோ அவர்களுக்கும் காதல் விழுந்திருக்குன்னு நினைக்கிறேன். யாராருக்கு இதில் சேர விருப்பம் இருக்கிறதோ தயவு செய்து லஜ்ஜை பார்க்காமல் கை உயர்த்தி காட்டுங்க. முதல் நாளோட நிற்காது, நாடகம் எப்பவுமே முதல் நாளோட நிற்காது. அப்படின்னால் யார் யாரு போகணுமோ தயவு செய்து இங்கேயே ரெஜிஸ்டர் வைக்கிறேன், அவசரப்பட்டு கிளம்பி போயிடவே போடாதீங்க. ஏன்னா நான் பேஷண்ட் இருக்கிறது சீரியஸான விஷயம் பேசிட்டு, இது 2 மாசம் ஊர்ல இருக்கிற எத்தனையோ காரியங்களை விட்டுட்டு தான் இங்க வந்திருக்கோம். இப்ப இந்த இடத்துல வந்து இருக்கணும்லாம் ஆசையெல்லாம் யாருக்குமே இல்லை. ஏதோ வந்திருக்கமே தான், ஓ இங்க இருக்கக்கூடிய சீவைட்டவர்களுக்கு ஏதாவது நல்லது செய்யணும்ங்கிற ஆசை முதலடியை வர்றதுக்கு விருப்பப்படலை. ஏன்னா அங்கேயே தலைக்கு மேல வேற இருக்கு, பாடசாலை இருக்கு, எத்தனையோ பார்த்துட்டு இருக்கணும், அப்படித்தான் இருந்தமே தவிர மேல அங்க எத்தனையோ காலக்ஷேபங்களை நிறுத்தினாத்தான் இங்க வர முடியும். அங்க எத்தனையோ காலக்ஷேபம் ரெகுலரா நடந்து திருவல்லிக்கேணியில ஆட்டோம், ஸ்ரீரங்கத்திலே ஆட்டோம், ஏதோ ஒரு இடத்துல பயன் இருக்கும். நிறுத்தி விட்டு சரி இருக்கிறவர்கள் என்னதான் இருக்கான்னு பார்ப்போம் அப்படிங்கிறதுக்காக தான் வந்திருக்கிறது. அதனால வேடிக்கைக்கு இடமே கிடையாது, சீரியஸா தான் கத்து தாரணம் இருக்கிறது. 8 வருஷம் அத்தையும் நாம ஞாபகத்திலே கொள்ளப்பட்டு, அதனாலே யாரும் வெளியில போவதற்கு முன்னாடி இஷ்டம் இருக்கிறவர்கள் அங்க ரெஜிஸ்டர் கொடுப்பா, ரெஜிஸ்டர்ல உங்க பேரை எழுதுங்கோ. இது உங்களுக்கு சம்ஸ்கிருதம் தெரியுமா தமிழ் தெரியுமா எல்லாம் கவலைப்படாதீங்க. என்ன தெரியணுமோ அதை பெருமாளே ராமானுஜர் மூலம் தெரிவிப்பார். அந்த நம்பிக்கையோட தொடங்கினாத்தான் எதையுமே தொடங்க முடியும். அதனால அது ஒரு டெடிக்கேஷன், டிவோஷன்ங்கிற மூலியம் அது நிச்சயமா தேவை. அதனால கிளம்பி போகும்போது அதை எழுதுங்கோ, உங்க பேரை எழுதிட்டு உங்க அட்ரஸ் இமெயில் ஐடி போட்டுருங்கோ. பக்கத்துல நீங்க $100 கொடுக்க ஒத்துக்கணும், இன்னைக்கே கொடுத்துடணும் கூட நான் செலவரல, ஆனா கொடுக்கறதுக்கு ஒத்துக்கணும், ஒத்துக்கிறேன்னு சொல்லுங்கோ. யார் யாரும் உங்களுக்கு தெரிஞ்சவா இருக்காளோ செல்லுங்கோ, அப்பதான் அதனுடைய லாஜிஸ்டிக்ஸ ஒர்க் அவுட் பண்ண முடியும். இப்ப இங்க இருக்கிறவா, இங்க நீங்க இருக்கிறவா சுமார் ஒரு 120 பேர் இருக்கு, அதுல சுமார் 80 பேர் கை தூக்கி விட்டு வாஸ்தவம். இப்போ அங்க இருக்கிறவா கேக்குறேன், எத்தனை பேர் இருக்கா, எத்தனை பேர் கை தூக்கியிருக்கா? எனக்கு அது வழியே இப்ப கேக்குறது சொல்லும், கேக்குறது சொல்லும். 20 பேர் கை தூக்கியிருக்கா, சரி. அப்ப இங்க 80 பேர் இருக்கா, அங்க 20 பேர் இருக்கா, 100 பேர் ஆச்சு. நீங்க யார் யார்கிட்ட சொல்லி கூண்டு வரோட இன்னொரு 100 பேர் வந்துடும். அது ஒண்ணும் பெரிய சமாச்சாரம் இல்லை. நிறைய பேர் 200 பேர் ஆரம்பிச்சா தான் 50 தேரும். அது மாதிரி எத்தனை பேர் ஆரம்பிச்சா எத்தனை பேர் தேரும் தெரியும். அதனால முதல்ல எல்லாரும் தொடங்கிடும். வேதார் சங்கரம் முடிச்சுடலாம், அது நிச்சயமா தெம்பு இருக்கு, நிச்சயமா நம்பிக்கை இருக்கு. அதுக்கப்புறம் சீபாஷத்துக்கு போறச்சே தான் கொஞ்சம் சிரமப்படலாம், கவலைப்படாதீங்க. இப்ப நம்ம கெமிஸ்ட்ரி பிசிக்ஸ் படிக்கச்சே மட்டும் 100% மொத்தமும் படிச்சா பாஸ் பண்ணும். ரொம்ப கஷ்டமான சில அதிகரணங்கள் உண்டு, கவலைப்படாதீங்க. கேட்கணுங்கிற ஸ்ரத்தை, அந்த மனமுடையீரங்கிற இதற்கு ஸ்ரத்தையே அமையும் நாளும் இல்லையோ, அந்த ஸ்ரத்தையோட வந்து அமர்ந்து அவசியம் கேட்டுக்கொள்ள வேணும் அப்படின்னு பிரார்த்திச்சுக்கிறேன். மறுபடியும் மடவாளவர்களுடைய திருவடிகளும் பிள்ளவாசிய திருவடிகளுக்கும் முதலாழ்வார்களுடைய திருவடிகளுக்கும் பல்லாண்டு பாடி. இதுக்கு இப்ப நீங்க தான் அம்பாசடர். அது எனக்கு எங்க அட்வர்டைஸ்மெண்ட், எது இமெயில், அதெல்லாம் தெரியாது. உங்களுக்கு தெரியும், விஷயத்தை சொல்லியாச்சு. உங்களுக்கு ஆசை இருந்தா தான் கத்துக்கணும். இனிமே மேல விழுந்து ஒரு ஒரு சனிக்கிழமை போன் பண்ணி எல்லாம் ஆறு கூப்பிட மாட்டான். என்னவா இருந்தாலும் நீங்க தான் உட்காந்து கத்துக்கணுமே தவிர, அந்த உள்ளம் இருக்கிறவர்கள் தான் இந்த இடத்துல வந்து சேர வேண்டும். இதுல யாரும் ஒண்ணும் திணிக்கவே இல்லை. இப்ப தலையில உங்களுக்கு ஆர்வம் இருக்கணும், நாம பிறந்த குலத்துக்கு தகுந்த மாதிரி நாம தெரிஞ்சுக்கணும். இந்த ஆர்வம் இருக்கிறவர்கள் அவசியம் வரவேணும், அதை ராமானுஜரும் நடத்தி கொடுப்பார் என்று பிரார்த்தித்துக் கொண்டு அமைகிறேன். இப்ப சாத்துமலை நடக்கும். சாத்துமலை நடந்த அப்புறம் எல்லாரும் இருந்தோம். உங்களுக்காக திருப்பல்லாண்டு, திருப்பள்ளி, திருப்பாவை இந்த சிடிக்கள்லாம் கொண்டிருக்கேன். காம்ப்ளிமெண்டரியா இங்க வந்தவாளுக்கெல்லாம் கொடுக்கணுங்கிறதுக்காக. அதனால அந்த சிடி வச்சிருக்கோம். திருமாலா 5 CD 80 மணி நேரம் வேற வச்சா எத்தனையோ வச்சிருப்போம். நீங்க அங்கேயே வந்திருக்கீங்களோ இல்லையோ, அதுக்காக உங்க ஒத்தருக்கும் ஒரு காம்ப்ளிமெண்ட் கொடுக்கணும்னு ஆசை. ஆண் பெண் யாரு தம்பதிகளா வந்திருக்கீடோ சேர்ந்து வாங்கோ, அப்பதான் எங்களுக்கு தெரியும். ஆனால் நீங்க வந்து வாங்கிட்டு போக வரைக்கவே ரெண்டு பேருமா சேர்ந்து வாங்கோ, ரெண்டு பேரும் கொடுக்க போறோம். எதுக்காக சொன்னேன்னா, ஒத்தர் கொடுக்கணுங்கிறதுக்காக நான் சொல்லலே. ரெண்டு பேருக்கும் திருமாலை கொடுத்துட்டேன்னா ஒன்னா போயிடும் குடும்பத்திலே. அதனால ஒருத்தருக்கு திருப்பள்ளி வச்சியும் ஒருத்தருக்கு திருமாலையும் கொடுப்பேன். அதுக்காக சொன்னேன் தவிர, நீங்க ஒருத்தருக்கு ரெண்டு பேருக்கு இல்லேங்கிறதுக்காக சொல்லல. ரெண்டு பேரும் வந்துவிடும் இல்லையே, ஒருத்தர் வரலையே, ரெண்டு பேர் வந்திருக்கீங்களே, அந்த வந்ததுக்காக ரெண்டு பேருக்குமே கண்டிப்பா உண்டு, அவசியம் அதை செய்யணும்னு கேட்டுக்கிறேன். மற்றொரு என்ன, நாம இங்க வந்திருக்கோம் இல்லையா, இந்த கோவில் இன்னும் மேல நன்றாக முன்னேற வேண்டும். அதனால இங்க இருக்கக்கூடிய ஒத்தரும் உங்க செக்புக்கை எடுத்து அவசியம் ஒரு அமௌண்ட் அதுல எழுதி இங்க சமர்ப்பிக்கணும்னு பிரார்த்திச்சுக்கிறேன். வந்திருக்கோம், இன்னும் பெருசா அது வளரணும். பெருமாள்லாம் ஆச்சரியமா எழுதிருக்காரு. அதனால அவசியம் அது நேர இந்த தேவஸ்தானத்துக்கு போயிடும். அது இருந்து மேற்கொண்டு பெரிய அளவில் வரணுங்கிறதுக்காக இங்க 100 பேர் இருக்கீங்களே, ஒண்ணுமில்ல, ஒரு 50 எழுதினா கூட 5000 சேர்ந்து கொடுத்து போயிட முடியும். அதனால அதுல மனசு வந்து அவசியம் அதை எழுதி அது ஒரு டொனேஷனா வச்சு நாம இங்க கொடுத்துடணுங்கிறது ஆசை. இப்ப சாத்மரம் நடக்கும், அதுக்கு அடுத்தது இதை பண்ணிட்டு கையெழுத்து போட்டுட்டு சீலியை வாங்கிட்டு கிளம்பி போனு பிரார்த்திக்கிறேன். செங்கன் திருமுகத்து செல்வ திருமாலால் எங்கும் திருவருள் வச்சு கோவில் எழுதக்கூடிய செக்கு எழுதும் அவசியம் எழுதணும். எழுதி எங்கிட்டே கொண்டு கொடுக்கும்.